Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Krishna Krishna, Krishna Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Bhushanam Srimad Venkatanadaryam Vande Vedanta Desikam Lakshminatha Samarambham Nata Yamuna Madhyamam Atmadacharya Paryanta Vande Guru Parampara Churabadham Bhujayukma Rukma Vyamohadastha Vidarani Trinayamene Asmad Gurur Bhagavadosya Dayaika Sindho Ramanujasya Charanau Charanam Prabhadhe Bhutam Sharasya Mahadavaya Bhaktanada Sri Bhakti Tarakula Shekara Bhaktandrireno Bharatala Yamindra Mishran Sri Mataranguta Munim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Shamanah Sannamami Harim Param Vasudeva Sudam Devam Kamsa Chanura Mardhanam Devaki Paramanandam Krishnam Vande
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மடிந்த பாமண்ணுமாறன் அடிப்பணிந்துவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமணத்திகள் பைங்கழகுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைஞ்சுவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண் அழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணவர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துலகம் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயஸஹ காருண்யஸ்ய ததா கரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷதம் கோரா கௌகதவாக்னி சஞ்சய கணக சம்சார வேகானில சாக்ஷாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுதினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகின்றார். விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்த புறநகரம் புகுதுமின்றேன். இன்று போய் புகுதிராயில் எழுமையும் ஏதம் சார குன்று நேர் மாடம் மாடே குறுந்து தேர் செருந்தி புன்னை மன்றளற்பொழில் அனந்த புறநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொதியும் அத்தே உலகெல்லாம் உண்டு விழுந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கனப் புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே. சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா. மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்க கற்றினம் மேய்த்த கழலினைக்கு உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. ஸ்ரீஹப்பதியான பகவான் அலங்கார பிரியன் அபிஷேக பிரியன் சிவபெருமான சொல்றது உண்டு, அலங்கார பிரியன் அப்படின்னு விஷ்ணுவை சொல்றது உண்டு. எப்பொழுதுமே அலங்காரம் பண்ணிக்கிறதுல சுவாமி ரொம்ப ஆசையோடு பண்ணிப்பார். தண்டரீபுரத்தில் பார்க்கணும் இந்த பாண்டரங்களுடைய அலங்காரம், இந்த திலக்கம் வைக்கிறதுக்கே அவ்வளவு நேரம் பண்ணுவார். துவாரகையில துவாரகாதீசனுடைய அலங்காரம் பார்க்கணும், அதாவது சாதாரண கோவில் அலங்காரம் பண்றா அப்படின்னா தர போட்டுடுவா, இப்ப நம்ம கொஞ்சம் பொறுமை இழந்துடுது. ஆனா பண்டரீபுரம் துவாரகையில நம்ம எதிர்க்கையே அலங்காரம் பண்ணுவார். அவ அந்த அலங்காரம் பண்றதே பாக்கிறது ஒரு பரம சுகம். கௌசல்யா தேவி அப்படி அலங்காரம் பண்ணி பார்த்திருக்கா ராமச்சந்திரமூர்த்திக்கு. யசோத கேட்கவே வேண்டாம், அப்படிலாம் அலங்காரம் பண்ணிருக்கா கிச்சாபயனுக்கு. அதனாலே பகவான் அலங்காரத்தில் குருவாயூர் பண்ணிட்டு தானே இருக்கு, எத்தனை அலங்காரம் பண்ற. அலங்காரம்ன்றது சுவாமிக்கு ரொம்ப பிரீதியான பக்தர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு. மதுராவுக்கு பகவான் போனதே கம்சபதம் தான், அது கூட அலங்காரம் பண்ணிட்டு போறாங்க. சுவாமி மதுராலே இறங்கிட்டு கூப்பிடுறாரு அக்ரூர், எல்லாத்துக்கும் வாங்க இல்ல அக்ரூரே கொஞ்ச நேரம் வேலை இருக்கு அப்புறமா வரீங்க. என்னடா வேலைன்னா குறிச்சுக்கிட்டே சந்தனம் பூசிக்கிறது, அங்க ஒரு ரசதன் வரான் வண்ணா அவன் கிட்டே இருந்து ட்ரெஸ் வாங்கிக்கிறது, அது கொஞ்சம் தொல தொலான்னு இருக்கா ஒரு டைலர் கிட்ட போய் அதை ஆல்டர்னேட் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறமா மாலை போட்டுக்காம என்ன பண்றதுன்னு சொல்லி நேரம் மாலாக்காரன் சுகாமா ஆத்துக்கு போய் எல்லா மாலையும் அவன் போட 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 அள்ளி போட்டு சர்வலங்கார பூஷித்தனா நேர போய் வதம் பண்றான். தேவைய சண்டை போடுறது யாரா அலங்காரம் பண்ணிட்டு போவாடா அப்படின்னா சண்டை போடுறதுக்கே அலங்காரம். ராசக்கீடைக்கு கேட்கவே வேண்டாம், அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணி சரதோத்குள்ள மல்லிகான்னு இந்த மல்லிகைகள்லாம் மலர்ற சமயத்துல ஃப்ரெஷ்ஷா ஒரு அலங்காரம் பண்ணிட்டு சுவாமி போய் ராசமாடுறார் அப்படின்னு காண கழிக்கிறது. அதுலயும் கோபிகா கீதத்துக்கு முன்னாடி ஒரு அலங்காரம், கோபிகா கீதத்துக்கு அப்புறம் அலங்காரம். தாசாமாவிரபு சௌரீ ஸ்மயமானமுகாம்புஜ சொல்லவே இல்ல, அதுக்குள்ள கடகடன் ட்ரெஸ் மாத்தி கோபி லங்கடா ஓடிப்பேன் உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பாசம் ஆடுறதுக்காக. அது என்னடா அத்தனை கோபிகளோட ஆடுறான், அங்கானா மங்கானா மந்தரே மாதவம்னு ஆடுறான். அதுல எந்த கோபிக்கு எந்த கிருஷ்ணனுடைய எந்த அலங்காரம் பிடிக்குமோ அந்த கிருஷ்ண அலங்காரத்தோட கண்ணன் அவ பக்கத்துல நிக்கிறான். ஆசக்தியோட வசத்தின்னு சொல்றோம்னா அந்த ரூபம் பாக்குறதே பரம சுகமா இருக்கும். அத கழுத்துல மாலையெல்லாம் போட்டு ஆடுறானாம் சுவாமி. அதனால அவனுக்கு எப்பொழுதுமே மாலைனா பிடிக்கும். திருமாலுக்கு மாலை ரொம்ப உகந்த ஒரு விஷயம். திருமாலுக்கு ஒரு மாலை சமயத்துல தனக்கு பிடிச்சவாளுக்கும் சுவாமி மாலை சாதிக்கிறவர்கள் அப்படின்னு உண்டு. ஸ்ரீமத் ராமாயணம் சுக்ரீவனுக்கு அனுகிரகம் பண்றேன்னு சுவாமி சொல்லிட்டார். பரம சந்தோஷம். சுக்ரீவன் சும்மா இல்லாம ராமன் அந்த தைரியத்துல போய் கிஷ்கிந்தாவை அடே வாடி முட்டா பயிர வெள்ள வாழ சண்டை போடலாம்னு பெரிய சண்டை நடக்கிறது. ராமன் அம்பு போடுறேன்னு கடைசியில் அம்பே போடல, உசுறு பொழைச்சா போதும்னு சொல்லி சுக்ரீவன் தப்பி பொழைச்சி ரிஷ்யமூக பர்வதற்கு வந்துட்டான். பின்னாடியே சுவாமி வந்தார். ஓ நல்லதான் ராமா கேட்டாரு சுக்ரீவன். நல்லதான் ராமா உன்னால முடியாதுன்னா நீ சொல்லிருக்கலாமே, நான் பாடு ஏதோ அடி உதையெல்லாம் வாங்காம நிம்மதியா இருந்தேன், உனக்கு என் மேல அப்படி என்ன கோபம், வாலிய வதம் பண்றேன்னு சொல்லிட்டு நீ வதமே பண்ணலையே, நான் எத்தனை பாடுபடுறேன்னு தெரியுமா, என்ன வலி வலிக்கிறது தெரியுமா, என்ன குத்து குத்தினா தெரியுமா, அதுவும் வாலிக்கு ஒரு வரம் வேணும் உண்டு கடான்னா யாரோட சண்டை போடுறானோ அவளுடைய சக்தியில பாதி இவங்கிட்ட வந்துடும், நம்ம சக்தியும் கொடுத்து அவங்ககிட்ட அடி வாங்குவாளா. அதனால இப்படி பண்ணிட்டேன்னு கதறும் பொழுது ராமன் சொல்றான், நீ யாரு வாலி யாருன்னு எனக்கு தெரியலப்பா, ரெண்டு பேரும் சின்ஸ் ஒரே மாதிரி இருக்காது, சர்வஜனுக்கா தெரியாது யாரு என்னன்னு. அப்ப எனக்கு உங்க ரெண்டு பேர் நடுவில் வித்தியாசம் தெரியலதா, அதனாலேதான் அப்படின்னு சுக்ரீவன் சொன்னான். இந்த முன்னாடியே சொல்லப்படாத ஐடியா பண்ணி வால்ல ஒரு நூலா கட்டிட்டு போயிருந்தேன் இல்லையா, அப்படி வால் மட்டும் ஒரு களவெளி தலை மட்டும் ஒரு டை அடிச்சுட்டாலும் போயிருப்பேன் அப்படின்னு. உடனே பகவான் சொன்னான், அந்த அடையாளம் வேண்டாம் லக்ஷ்மணா, இவனுக்கு அடையாளம் பண்ணிடான்ட்டான். உடனே லக்ஷ்மணன் அங்க ஒரு கொடியை எடுத்து அதை அப்படியே மாலையா பண்ணி அப்படி கழுத்துல போட்டுட்டான். அப்பதான் அடி வாங்கிட்டு வந்திருக்கான் லக்ஷ்மணன் மாலையை போட்ட உடனே வா திரும்பி போ அப்படின்ட்டான். சுக்ரீவன் நம்பலாமான், இந்த மாலை உன்னை காப்பாத்துனுட்டான் சுவாமி. உடனே திரும்ப போனால் பெரிய சண்டை நடக்கிறது. அப்ப கூட தாரா சொல்ல, இப்பதான் அடி வாங்கிட்டு போயிருக்கான் திரும்பி வரான்னா வேண்டாம் அப்படின்னு கேட்கல. வாலி வந்தா பெரிய யுத்தம் நடக்கிறது, சுவாமி அம்பு போட்டு வாலிய வதம் பண்ணிட்டார். சுக்ரீவனுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், ஓடி வந்து ராமன் காலத்தோடய லக்ஷ்மணன் இருக்கி கட்டி பிடிச்சுட்டான். அப்பா நீ மாலை போட்ட பொழைச்சேன், இது திருமாலை அப்படின்னு நான் இதல்லவா மாலை. அப்ப தொண்டர்கள் வழியா ஒரு மாலை கடைச்சுடுத்து அப்படின்னா அது என்னடானா நம்முடைய விரோதிகளை நாசம் பண்ணும், சுவாமியுடைய அனுகிரகத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். அப்ப திருமாலைக்கு அத்தனை விசேஷம். அந்த மாதிரி தொண்டடி பொடியாழ்வாருக்கு ஒரு ஆசை, ரங்கநாதனுக்கு ஒரு மாலை போட்டுடு அப்படின்னு. ரங்கநாதனுக்கு ஒரு ஆசை, தொண்டடி பொடியாழ்வாரை வச்சுட்டு நமக்கு ஒரு மாலை போட்டுடுவோம் அப்படின்னு. ஏன்னா காமம் குரோதம் போன்ற வாலிதான் நிறைய பேர் நம்ம கிட்ட இருக்கான், எவ்வளவு பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்கான், நம்ம பலம் குறைஞ்சுதானே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பலம் அதிகமாகும் விருத்தியாகும்னு பார்த்தா ஒவ்வொரு தடவையும் காமத்திலையும் கோபத்திலையும் சந்தேகத்திலையும் லோபத்திலேயும் அப்படியே எல்லா விதத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய சக்தி விரயமாயின் இருக்கு பாக்கிறோம். அப்ப இந்த விரயமாக கூடிய சக்தி எல்லாம் தாண்டி நாம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு மாலையை போட்டாச்சுன்னா அந்த மாலை ஒரு ரக்ஷையா இருக்குமா. அதனாலே ரங்கநாதன் பார்த்தான் கலியுக ஜனங்களுக்கெல்லாம் ஒரு மாலை சூட்டணும்னு ஆசைப்பட்டான். இந்த பாகவதாள்லாம் உஞ்ச விருத்தி பண்ணிட்டு வந்தா அவள் கழுத்தெல்லாம் ஒரு மாலையை போடுவோம். சந்தர்ப்பத்துல சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்றதுக்கு அவருடைய நவத்வீபத்திலே வந்து நிறைய பக்த கோஷ்டி எல்லாம் வராள், அத்வைதாச்சாரியா ஸ்ரீவாச பண்டிதர் கதாதர பட்டர் இப்படி நிறைய பேர் வராளா. இப்படி வராளா சைத்தன்ய மகாபிரபு அந்த பூரி ஜெகநாத கஷேத்திரத்தினுடைய எல்லையில நின்று அத்தனை பேர் கழுத்திலையும் ஜெகநாதனுடைய மாலையை அப்படி போட்டு அவளுக்கெல்லாம் திலகமிட்டு அவளை சுவாகத்தம் பண்ணாராம் சுவாமி. அதனாலே அவ்வளவு பேருக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சுடுது. அதுபோல ரங்கநாதன் ஒரு திருமாலைய நம்ம கழுத்தர தொண்டரடி பொடியாழ்வார கொண்டு சூட்டான். எப்படி ராமன் லக்ஷ்மணனை கொண்டு சுக்ரீவனுக்கு ஒரு மாலையை சாத்தினாரோ அதுபோல நமக்கு ஒரு மாலை இந்த திருமாலை. சரியா ரங்கநாதனுக்குரிய மாலை இல்ல, ரங்கநாதன் தொண்டரடி பொடியாழ்வார கொண்டு நம்ம கழுத்துல சூட்டின ஒரு மாலை இந்த திருமாலை. இந்த திருமாலைன்றது அத்தனை விசேஷமானது. இது என்னடான்னா இந்த மாலை கழுத்துல விழ விழ சரியா ஒவ்வொரு பாசுரமும் மாலை, இல்லாட்டி ஒவ்வொரு பாசுரமும் ஒரு புஷ்பம், ஒவ்வொரு எல்லாம் சேர்ந்து ஒரு மாலை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாலை என்னடா பண்றது அப்படின்னா, ஒவ்வொரு பாசுரமும் நம்மிடத்துல இருக்கும்படியான தேவையில்லாத எல்லாத்தையும் சுவாமி வதம் பண்ணும்படியா நமக்கு ஒரு அடையாளம் பண்ணிடுறோம். அதனாலதான் திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதாரே அப்படின்னு வச்சனம் உண்டு. சொன்னடி பொடியாழ்வார் எழுதின திருமாலை என்னும் கிரந்தத்தை அறியாதார் திருமால்னு சொல்லும்படியான சுவாமியை அறியாதவரே அப்படின்னு பெரியவா சொல்றார். இந்த திருமாலை முழுக்கவே ஆச்சரியமா அவருடைய பிரார்த்தனை, அவருடைய கோபம், சொன்னடிப்படியாழ்வாருடைய இந்த துக்கம் எல்லாம் கலந்து ரங்கனை நம்மளை அனுபவிக்கும்படியா பக்குவப்படுத்த. இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போனா கையில் ஒரு பேண்டு கட்டி விட்டுருவா பேஷண்ட், நம்ம கிளம்புற வரைக்கும் அதை கழட்டவே விட மாட்டேன் டிச்சார்ஜ் ஆக வரைக்கும். அந்த மாதிரி இந்த திருமாலை திருப்பாவெல்லாம் ஒரு பேண்டு. இந்த சம்சார ஹாஸ்பிட்டல்ல மாறிட்டு இருக்கோம் பாருங்க, இங்கே டிஸ்சார்ஜ் ஆகி வைகுந்தம் போற வரைக்கும் கழட்ட மாட்டோம். அப்படியே கழட்டினாலும் வேற ஒரு பேண்டு கட்டிடுவோம். ஒண்ணு முகுந்த மாலா பேண்டு கட்டுவோம், அது முடிஞ்சாலும் திருமாலை பேண்டு கட்டுவோம், திருப்பாவை பேண்டு கட்டுவோம். ஒவ்வொரு பேண்டா கட்டி 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 அழகா ட்ரீட்மெண்ட், என்னடா ட்ரீட்மெண்ட்னா காமத்துக்கு ஒரு டாக்டர் சொல்றா இல்லையா, வரல ஸ்பெஷல் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், ஐ ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாக், நியூரலஜி, என்னோட சொல்ல பயமா இருக்கு, பேரு கேட்டாலும் பயமா இருக்கு. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு பாசுரமும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கு களங்கம் பிறப்பிக்கக்கூடிய ஆத்மாவை சம்சார சாகரத்திலே தள்ளி படாதபாடு படுத்தக்கூடிய வியாதிகள்லேருந்து நம்மளை விடுவிக்கலாம். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த திருமால். பெருசா மனப்பாடம் என நிறைய பேர் மனப்பாடம் பண்ணல, பெருசா மனப்பாடமே ஆகலைன்னா கூட இதை கேட்டாலே ஒரு ஆனந்தம் கிடைச்சிடும். அவ்வளவு வசத்தி இந்த திருமாலை என்னும் திவ்ய பிரபந்தம். அதிலே இது ஆரம்பிச்ச வேலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகாத்மாக்கள் பிறந்த நாளா வருது. இன்னைக்கு ஒரு மகாத்மாவோட பிறந்த நாள் புத்தமூர் சுவாமி அப்படின்னு ஒருத்தர் உண்டு, ஒரு விசேஷமான ஒருத்தர், அபிநவ தேசிகன் அப்படின்னு பெரியவாள்லாம் சாதிப்பா. திருமலை நல்லான் சக்கரவர்த்தின்னு ஒரு மகாத்மாவுடைய வம்சத்துல அவதாரம் பண்ண ஒரு மகாத்மாக்கள், மதுராந்தகம் பக்கத்துல உத்தம நல்லூர் அப்படின்ற ஒரு இடத்துல அவதாரம் பண்ண ஒரு சுவாமி. நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்க, ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை நிரூபணம் பண்ணும்படியான கிரந்தங்கள் நிறைய பண்ணியிருக்க. இன்னைக்கு கூட நினைச்சுட்டு நினடா இன்னைக்கு தை மாசத்துல இருக்கு, தேவையில்லாம ஒரு மலையப்ப சுவாமி பத்தி காத்தால் உபன்யாசம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். சரி சொல்லி இப்படி தேடி இருக்கும்போதுதான் கிடைச்சது. என்னடா அந்த உத்தமூர் சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சவர் மலையப்ப சுவாமி. மலையப்ப சுவாமின்னா அந்த அபிநவ தேசிகன் உருகிடுவாராம். அவ்வளவு சிரேஷ்டமான ஒருத்தர் அந்த அபிநவ தேசிகன், அந்த மகாத்மாவுடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கு. அந்த மகாத்மாவுடைய திருநக்ஷத்திரத்துல ஆச்சரியமா திருமாலை அனுபவிக்கிறோம் அப்படின்னா பரமபாக்கியம். அவருடைய கிரந்தங்களை வச்சுட்டுதான் அவருடைய பெருமையை பேச முடியும். மத்தவா சொல்லும்படியான ஒரு சரித்திரங்கள்லாம் உண்டு அவருக்கான, கிரந்தங்களை கொண்டுதான் அவருடைய வைபவமே. பாழ்வார்களுக்கு சொல்ற வைபவம் மாதிரி பெருசா சொல்ல முடியாது. இப்ப பொய்யாழ்வார்க்கு என்ன வைபவத்தை சொல்ல முடியும், அவருடைய முதலாம் நூற்றாண்டாதியை கொண்டுதான் அவர் வைபவத்தை பேச முடியும் வழியே. மற்றபடி பொய்கையாழ்வார்க்கு அப்படின்னு ஒரு சரித்திரத்தை ஒண்ணு சொல்ல முடியாது, அவதாரம் பண்ணா அவ்வளவுதான். அந்த மாதிரி அந்த உத்தமூர் சுவாமி ரொம்ப விசேஷமானவர், ரொம்ப வினயசிகாமணி, எப்பொழுதுமே தாசர்களே கதின்னு கிடக்கிறவர். அவருடைய திருநட்சத்திரத்திலே நமக்கு திருமாலை கிடைப்பது அப்படின்றது பெரிய பாக்யம். திருமாலை ஒவ்வொரு பாசுரமும் விசேஷம். டெய்லி ரீகேப்ல டைம் போயிட்டு ரீகேப் இல்லை, அவாவா அப்புறமா ரீகேப் பண்ணிக்கோங்க. நான் ஏன் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமா இன்னொரு சுவாமி வேற வரார், அவருக்கு வேற டைம் கொடுக்க வேண்டியிருக்கு, உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, பத்மநாபர் வேற நடுவில் வந்துடுறார், ஜெகநாதன் எதிர்பார்க்கிறார், இவாள் நடுவில் போட்டி போட்டு நான் மாட்டின் முடிக்கிற முடி எனக்கு தான் தெரியும், நீங்க என்ன டைம்ல முடிக்க மாட்டேங்கிறா, பார்த்து நகர மாட்டேங்கிறதே. இந்த பக்கம் ஒரு பக்கம் ஜெகநாதன் இருக்கிறார், இந்த பக்கம் பத்மநாபர் இருக்கிறார், ரங்கநாதன் முதுகில் உட்காந்து சகவாரி பண்றார், இதை நடுவில் ஒரு தொடையில கிச்சாவை, ஒரு வகையில் ஒரு தொடையில ராமன் இவாள்லாம் உட்காந்து அவாவா படுத்துற பாடு, இங்க உட்காந்து பார்த்தேன்னா என் நெஞ்சினால் நோக்கி காணி. அதனால இன்னைக்கு ரீகேப் அப்புறமா பண்ணிப்போம், பரவாயில்ல எங்க போகும்போது இம்மாலை அங்கதானே இருக்கும், 20 பாசம் அப்படி இப்படி வந்துட்டோம் பாதி கிணறு தாண்டி இருக்கும், தாண்ட வச்சுட்டார் பத்மநாதர். ஆச்சரியம் இந்த சுவாமிய தியானம் பண்றதே விசேஷம். பாயும் நீர் அடங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட 20 பாசம் நேற்றே சொல்லிட்டோம், விட்ட இடத்துல தொடரணும்னு ஒரு இருக்கிறதுனால பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்கும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியோர்க்கு அகலலாமே. இப்பேற்பட்ட அழகான ரூப லாவண்யனுடைய ஒரு சுவாமிய பார்க்காம இருக்க முடியுமா? பகவான் அழகாக அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிறார். இதுக்காக நம்ம பார்த்து ரசிப்பதற்காக தானே. சந்தியாவளவு நித்தியம் பத்மநாபர் பார்த்துவே வராகர பார்ப்பேன். அந்த மூர்த்தியே அவ்வளவுதான். ஆனா மாலை எத்தனை எத்தனை போட்டு எப்பயும் ரொம்ப செய்த கொஞ்சம் வருத்தமே உண்டு. வராகிற மாதிரி பத்மநாபர் கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கலாமே அப்படின்னு திருவனந்தபுரத்தை நல்லா அலங்காரம் பண்ணிக்க ஒரு சுவாமி நான் பார்த்து வராங்கிறது. பத்மநாபருக்கு அலங்காரமே பண்ண மாட்டேங்க, போத்தியை மாத்தி விட்டுருங்க சுவாமி. பராசமூர்த்தி போத்தியை கொண்டு பத்மநாபருக்கு விட்டுருனா பத்மநாபன் போத்தி கொண்டு இங்க இல்லாம. ஆனா அவ இங்க வந்தாலும் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சு அலங்காரம் பண்ணி பண்ணி பழகிட்டாரு பாருங்க. இந்த பல்ல வேற ஸ்டைலா வச்சிருந்தேன் சார் வராக சுவாமி. ஒவ்வொருதையும் அப்படியே பார்ப்பேன். தாயார் பிரசன்ன வதனம் ஜாயேதுன்னு இருப்பாரு. ஒவ்வொருத்தரையும் வராகமூர்த்தியை பார்த்து ஓய் நல்லா தான் இருக்கீங்க, இருந்தாலும் பத்மநாபர் கொஞ்சம் அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மனசு ஒரு தாக்கம் வரத்தான் செய்யறது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஒவ்வொருவரையும் வராகரை பார்க்கும்போது அப்படிதான் குழம்பும் நல்லா இருக்கு, நீரும் நல்லா இருக்கு, இதுக்கு குளத்தை வச்சு சோக்கியமா இருக்கு அப்படின்னு ஏக்க பெருமை சொல்லிட்டுதான் ஒவ்வொரு வராகமூர்த்தியை பார்த்து அலங்காரம் அழகு சுவாமிக்கு. எதுக்கடா அலங்காரம்னா அந்த அழகெல்லாம் மறைச்சு நம்ம அனுபவிக்கும்படியா குறைச்சு கொடுக்கறதுக்காக, அதிகப்படுத்துறதுக்காக இல்லை. நல்லா குழந்தைக்கு தயிர் கசிஞ்சு கொடுத்தா தச்சி மம்மு சொன்னாலே சொல்ற வார்த்தையில தச்சி மம்மு கூழ் ஆயிடுச்சு அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணி சுவாமிய நமக்கு ஸ்பூன் ஃபீட் பண்றோம், அப்பதான் கொஞ்சமாவது சுவாமிய பார்த்து ரசிக்கும்படியா இருக்கும். இல்லாட்டி உடல் எனக்கு உருகுமாலோ எது செய்கிறேன் உலகத்தீரேன்னு புலம்பிடும். இந்த பகவானுடைய ரூப லாவண்யம் ஆஞ்சநேயர மயங்கிறாரே காட்டுல சுவாமி இப்படி மர ஒளி தரிச்சுட்டு இப்படி வர்றாரு. ஆஞ்சநேயர் பார்த்துட்டு என்ன அழகான தோள்கள், இதுல போய் இப்படி மறைக்காம வரையல குரங்கான என் மனசே என்னமோ பண்றது. சீதாமரம் கட்டிக்காம இப்படி தொட தெரிகிற மாதிரி மர ஒளி தரிச்சுன்னு வரல அப்படின்ச்சார். நெஞ்சில் அஸ்தீட்டு ஒரு கிருஷ்ணாச்சினமாவது போட்டுக்கப்படாத அப்படி பறந்து விரிஞ்ச மாப்பு இப்படி காட்டுறையால அச்சோ அச்சோ அச்சோன்னு தரிச்சுக்கிறாங்க. இவ்வளவு அழகான திருத்தோள்கள் அலங்காரம் பண்ணாம வரையில இந்த மரங்கள்லாம் அப்படியே உருகிட போடுவோம். நம்ம பார்த்து பட்சிகள்லாம் தொப்பு தொப்புன்னு கீழே விழறதான் சுவாமியுடைய அழக பார்த்து சுவாமியுடைய கண்ணை பார்த்து தாமரையோன்னு பாயறதுகளா இருந்தான். அதனால இதை போய் யாராவது விடுவாளா ஆயசீர் முடியும் தேசும் அடியோர்க்கு அகலலாமே. நம்ம அனுபவிப்பதற்காகத்தானே சுவாமி படுத்துருக்கா அலங்காரம் எல்லாம் பண்ணி ஜம்மனு. அதனாலே இந்த அலங்காரத்தை அனுபவிக்காம ஜென்மா நஷ்டமாகலாம் ஆகக்கூடாதே அப்படின்ட்டான். உடனே மனசை பாக்குறார் நெஞ்சே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணப்படாதா, நீ நானுமா சேர்ந்து சுவாமி அனுபவிக்கலாம், நீ கொஞ்சம் ஒத்தாசை பண்ணணும் இல்லையா. குலசேகர ஆழ்வார் மனசுக்கிட்ட பேசுறாரு பாரு, எல்லா பிரிவாலும் மனசுக்கிட்ட பேசுறாரு, நம்ம மட்டும்தான் மனசுக்கிட்ட பேசுறதே இல்லை. மனசே இல்லாதவாளா ஆயிட்டோம், இதயமே இல்லாதவர்களா இருக்கும். ஆழ்வார்கள்தான் இதயம் இருக்கா, அந்த இதயத்தினால இதயத்தோட கெஞ்சரா சுவாமிய அனுபவிக்கிறதுக்கு நீ கொஞ்சம் சகாயம் பண்ண, உனக்கும் ஹிதம் எனக்கும் ஹிதம். அதனால தன் மனசோட பேசுற இந்த பாசத்துல ஒரு புலம்பருங்க மனதே வருகள் பணமாடியா நெஞ்சே கொஞ்சம் துழைக்கமாடியா. இதேதான் பணிவினால் மனமதன்றி பவளவாய் அரங்கனார்க்கு துணிவினால் வாழமாட்டா தொல்லை நெஞ்சே நீ சொல்லாய் அணியினா செம்பனாய அருவரணைய கோயில் மணியனார் கிடந்த வாற்றை மனத்தினால் நினைக்கலாமே. நினைக்கலாமே நினைக்கலாமோ அப்படின்னு அந்த காலத்து தமிழ் நம்ம நினைக்கலாமே அப்படின்னா நினைக்கலாமோ நினைக்க முடியுமோ அப்படி அர்த்தம். பணிவினால் மனமதன்றி பவளவாய் அரங்கனாக்கு ஒரு வினயம் வேணும். அடியேன் தாசானுதாசன் அப்படின்னு ஒரு வினயம் வேணும். ராமானுசர் திருக்கோஷ்டி ஒரு நம்பிய பார்க்க போனார். 17 தடவை நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படி சொல்றது உண்டு. நான் ராமானுஜன் வந்திருக்கேன், நான் ராமானுஜன் வந்திருக்கேன், நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னா பேசவே இல்லையா. திருப்பி 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 அனுப்பிட்டார். கடைசியில வந்தபோது அடியேன் ராமானுஜன் உடனே உபதேசம் பண்ணிட்டார். அந்த அடியேன்னு வரத்துக்கு 17 தடவை எங்கடான திருக்கோசூரே ஸ்ரீரங்கத்துக்கு திருப்பி அனுப்பினார். 10 கிலோமீட்டர் பஸ் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, பல்லக்கு கிடையாது, நடந்து 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 வந்திருக்கார். 17-18 தடவை வந்து அடியேன் ராமானுஜன் அப்படின்னு சார். அந்த அடியேன்றதுதான் ஸ்வரூபமா நமக்கு, ஸ்வரூபஹானி அப்படின்னு சார். நம்ம ஸ்வரூபம்னு இல்லையா, ஸ்வரூபத்துக்கு எதிரா ஹானி அப்படின்னா ஹானினா குற்றம். ஏன்னா அடியேன்ற அந்த பாவம் வரலாம், அதான் ஸ்வரூப ஹானி. அடியேன் ராமதாசன், அடியேன் கிருஷ்ணதாசன், அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் சைத்தன்யதாசன், அடியேன் பத்மநாபதாசன், அடியேன் வராகதாசன், அடியாள் கிருஷ்ணதாசி, அடியாள் ராமதாசி, அடியாள் பகவத் பாகவத தாசி அப்படின்னு அந்த பாவம் வரலேன்னா ஸ்வரூபஹானி. நீ எத வேணா வாசிங்கோ, பாகவத்ல கரகண்டவாளா இருங்கோ, நாராயணியம் கரைச்சு குடிச்சவாளா இருங்கோ, மகாபாரதம் தலைகை மனப்பாடமா தெரியட்டும், திவ்ய பிரபந்த எந்த வார்த்தையை சொன்னாலும் என்ன பாசனம் சொல்றாலும் நெற்றுவா இருக்கட்டும், ஆனா அடியேன் அடியாள் வரலன்னா ஒன்னும் பிரயோஜனம் போச்சு. இத்தனையும் வாசிக்கிறதுக்கு அடியேன் அந்த தாச பாவம், அடியேன் தாசஸ்ய வித்யாபனம் அப்படின்னு பெரியவாள்ல, அடியேன் 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 தாசன் 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 பெரியவாள்லாம் பரஸ்பரம் பேசும்போதே பார்க்கலாம். அடியேன் தாசன், அடியேன் தாசன் அப்படின்னு ரெண்டு பேரும் பெரியவாள், ரெண்டு பேரும் அடியேன் தாசன் பேசிப்பார். நான் உனக்கு தாசன், நீ எனக்கு தாசன், அவ்வளவு மாறி மாறி தாசத்துவம் தான் சர்வசிரேஷ்டம். அதனால ஆழ்வார் கேட்கிறார், நெஞ்சே கொஞ்சம் வினயம் வச்சுக்கோயே, பணிவினால் மனமதன்றி பவளவாய் அரங்கனாருக்கு, வெறும் அரங்கன்னு சொன்னா போதான், இந்த பவளவாய் அரங்கன் சுந்தரனாச்சே, சுந்தர பரிபூர்ண நம்பியாச்சே, அழகான சுந்தரனாச்சே, சுந்தரா சுத்வா குணானு புவன சுந்தரா, சுத்வா குணானு புவன சுந்தரா. ருக்மிணி பிராட்டி அடியாள் தாசின்னு சொல்லிதானே ஒரு பிராமணர் மூலமா கடுதாசி அனுப்புறான், ரஷத்தலத்துல அகலகில்லேன்னு இறையமண்ணு இருக்கக்கூடிய தாயாரே தான் நேரடியா ஒரு கடுதாசிய அந்த காலத்துல புறா கால கட்டி அனுப்புவாளும், புறா கால கட்டி அனுப்ப வேண்டியதுதானே, இல்லாட்டிதான் தாயாருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு எல்லாரும் உண்டு, இல்லாட்டி அவளுக்குதான் தோழிகள் உண்டு, உமாதேவி பார்வதி உண்டு, சரஸ்வதி தேவி உண்டு, யாரையாவது கூப்பிட்டு அம்மா நீ போயே அப்படின்னு சொல்லலையா, ஒரு பிராமணரை பிடிச்சு நீங்க தான் ஆச்சாரியன், நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆச்சாரியனை பிடிச்சிண்டு தூது அனுப்பி சுவாமியை இழுத்துட்டு வந்தா அப்படின்னா அந்த தாசத்துவம் ரொம்ப அவசியம். அதனால சொல்றார், பணிவினால் மனமதன்றி பவளவாய் அரங்கனார்க்கு, அரங்கனார் அழகா அனுபவிக்கிறார், அரங்கனார் அரங்கத்தை படுத்திருக்க அரங்கனார், அரங்கனார்க்கு ஆட்சை துணிவினால் வாழ மாட்டா தொல்லை நெஞ்சு, ஏன்தான் படுத்தறியோ மனசே, நீ எல்லாருக்கிட்டீன்னு நிற்கிற அவ சொல்றதுக்கெல்லாம் குரங்காட்ட ஆடுற, தலையெல்லாம் ஆடுற, பிடிக்கிறதோ இல்லையோ சரி 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 கட்டாயம் கல்யாணத்துக்கு வந்துடுறேன், உடம்பே முடியல இருந்தாலும் போய் தலையை காட்டிட்டு வரும், நிறைய பேர் சொல்ல தலையை காட்டினா போல முழுக்கையே காட்டிட்டு வாங்க, ஏன் தலையை மட்டும் காட்டும், எதுக்கு அந்த குறை முழுசாலே காட்டிட்டு வாங்குவோம், போறதுன்னு முடிவா சரி தலையை மட்டும் காட்டும் இருந்துட்டு வாங்குவோம், இது எப்படியும் ஜென்மா தீர்ற வரைக்கும் முடியாது. அன்னைக்கு ஒரு மாமியை பார்க்க போனேன், இங்கேயோ வெளில போயிட்டு வந்தா, ஏற்கனவே உடம்பு முடியாது மாமி, எங்க வெளில போயிட்டு வர, ரொம்ப பிடிச்ச சிநேகிதி, அவ பொண்ணுக்கு கல்யாணம் போகாம இருக்க முடியுமோ அப்படின்னு ரொம்ப கடுப்பாயிருக்கு எனக்கு. நான் கேட்ட பத்மநாபர் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, உடம்பே முடியல 3 மாசம் ஆச்சு, உடம்பே முடியல 3 மாசம் ஆயிடுச்சு. நான் அப்படி எதுக்கு தோழியோட பொண்ணோட கல்யாணத்துக்கு, அப்படிதான் ரொம்ப உகந்த தோழின்னு ஆத்துக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டமே, ஆத்துக்கு வந்து வாங்கிக்கிட்டமே, நம்மளுடைய ஸ்திதி தெரிஞ்சு நம்ம மேல அக்கறை இருக்கிறோம்னா ஆத்துல வந்து சேவிச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டமே, வரலன்னு கோச்சிக்கிறான்னா அப்ப அவ நமக்கு உகந்தவர்கள் இல்லை. நம்ம மேல அக்கறையுடையவர்கிட்ட நம்ம வியாதி தெரியும், நம்ம ஸ்திதி தெரியும், அதையும் தாண்டி அவளோட கல்யாணத்துக்கோ ஏதோ ஒண்ணு வரலே அப்படின்னு கோச்சிண்டான்னா என்ன கொடுமை, பத்மநாபர் கோச்சிக்கிறதே இல்லை, அவரெல்லாம் போய் பாத்துக்கணும், அவரை போய் பார்த்தா வியாதியா சரியாகும், இங்க போனா வியாதி இல்ல ஜாஸ்தி ஆகும், அவாவா பார்த்தாரே கல்லடிக்கிறாள், உடம்பே லேசா இருக்கே, முகம் வாட்டமா இருக்கே, போச்சு இருக்கிற கொஞ்ச நஞ்ச தம்பும் போய் தொலைஞ்சு, கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடும், ஏன் கால் விந்தி விந்தி நடக்கிறது, எல்லாரும் பெரிய சிம்ம கதி கஜ கதி விஷபகதியா நடக்கணும். எல்லாரும் உடஞ்சு போன காலை வச்சுட்டு நீங்கி போன காலை வச்சுட்டு ஏதோ நீந்தி இருக்க காலை வச்சுட்டு ஏதோ தத்தை காப்பத்துக்காக நடக்கும். அப்படியே கால் சரியா ரோடு சரியா தொடர்ந்து இருக்கும். ஏதோ ஒண்ணு மாத்தி மாத்தி ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கே. அதனால ஏ தொல்லை நெஞ்சே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்க நீ பணிவினால் மனமதன்றி பவளவாய் அரங்கனார்க்கு துணிவினால் வாழமாட்டா தொல்லை நெஞ்சே நீ சொல்லாய். அப்படியான அப்படி உனக்கு முன்னாடி நீ பகவஸ்மரணமே இல்லாம இருந்தாய், இப்ப சான்ஸ் கிடைச்சிருக்கு, அனுபவிக்க வேண்டாமா? எங்கேயோ நீங்க ஐரோப்பால இருந்தா நாங்கயே காட்டுக்கட்டல் கத்த போறோம். திருவனந்தபுரத்துல இருக்கிறதுனாலதான் திட்டுறோம். திருவனந்தபுரத்துல இருந்து சிறு கொட்டி கிடக்கு, அனந்தமா எல்லை இல்லாம இருக்கு, ஸ்ரீஹப்பதியான புடமா இருக்கு, இதுல போய் தண்டத்துக்கு இருக்க கோபம் வரத்தானே செய்யறப்பதான் திட்டுறோம். திரு அனந்தபுரம் சாதாரண ஊரா? ஏதோ டெல்லி பாம்பே கல்கட்டா சரி போங்க, எக்கடா கெட்டு போகும்போது விட்டுருது. ஏதோ சிட்டியில இருக்கு என்ன பண்ணலாம்? இது ஒரு கிராமம், இது டவுன்லாம் கிடையாது, சிட்டிலாம் கிடையாது, கிராமம் பத்மநாப கிராமம் அவ்வளவுதான். இங்க இருந்துட்டு சுவாமி அனுபவிக்கல அப்படின்னா அது எங்களுக்கு ஒத்துக்கொள்ள முடிய மாட்டேங்கிறது, ஒத்துக்கொள்ள முடிய மாட்டேங்கிறது. அதனால துணிவினால் வாழமாட்டா தொல்லை நெஞ்சே நீ சொல்லாய். கொஞ்சம் அனுபவிக்க வேண்டாமா? அணியினா செம்பனாய அருவனைய கோவில் ஆச்சரியமா அழகனார். அணினா அழகுன்னு அர்த்தம். சுவாமி என்னமா அழகா இருக்கா ரங்கன், ஒரு கை அப்படி வச்சிருந்து ஒரு கை அப்படி நேச்சு ஒரு கிடைச்சு அப்படி பார்த்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார் ரங்கனாவது, கேட்கிறார் பத்மநாபர் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு கை அப்படி வச்சுட்டே இருக்க, கையை கீழே வச்சா போதும் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், ஒரு தடவைதான் வாங்கணும் ரெண்டு தடவைதான் வாங்கணும் இல்லை, கை நீண்ட நீண்ட கொடுத்துட்டே இருக்க, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசு பத்மநாபர் பெருசா படுத்துட்டு இருக்க. இந்த கையை பிடிச்சு 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 ஒவ்வொரு கையிலயா ஒவ்வொன்று எடுத்துடுவாங்க, ஒவ்வொரு வரலையா ஒவ்வொன்று எடுத்துடணும். கொட்டி கிடக்கிறார் சுவாமியுடைய திருக்கைகள், தரையன் 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 தந்துட்டே இருக்கா. அப்படியே வர்ஷிக்கிறதான், எப்படி திருவடியிலேருந்து கங்கா வர்ஷிக்கிறதோ அது போல பத்மநாபன் கைகள்லேருந்து காருண்ய கங்கா வர்ஷிச்சுருக்கு. காருண்ய கங்கா வர்ஷிக்கிறது, அப்படியே வாங்கிக்க வேண்டாமா? அதனால ஏ தொல்லை நெஞ்சே நீ சொல்லா அணியனா, அழகா சொல்ற அணியனா செம்பனாய அருவரணைய கோவில் சுவாமி இருக்கும்படியான கோயில் மணியனார் அணியனார் மணியனார் இதெல்லாம் பேர் இருக்கிற வருது. பொன்னப்பன் மணியப்பன் என்னப்பன் முத்தப்பன் உப்பிலாக அப்பன் உப்பிலி அப்பன் எத்தனை உப்ப அப்பன் அப்பன் அப்பன்ற ஆழ்வாரெல்லாம். அந்த மாதிரி மணியனார் கிடந்தவாற்றை மனத்தினால் நினைக்கலாமே. நெஞ்சு சொல்லிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாதே, இவர் நல்லா பார்த்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஆழ்வார் கேட்கிறாங்க. அப்படின்னா முடிஞ்சிருமா? மனசுல அடக்கி வைக்கும்படியான ஒரு வஸ்துவா நீ என்னமோ நினைச்சிருக்க, அல்ப சொல்பமா நினைச்சிருந்தா நினைக்கிறேன். எவ்வளோ பெரியவர் தெரியுமா, எவ்வளோ பெரியவர் தெரியுமா நீ நினை. ஆனா நான் பத்மநாபர் நினைக்கிறேன் என் மனசுக்குள்ள உட்கார்ந்துருக்கா நீ சொல்லாது, அவரா கிருப பண்ணி சுருங்கி உன் மனசுக்குள்ள வந்திருக்க. மனசே உன் பலத்தினாலே நீ அவர் அவர் ஆக்கர்ஷிக்கல, அவர் தன் கருணையினாலே உன் ஹதயத்துக்கு வந்திருக்க. கண்ண மூடினா பத்மநாபர் தெரிகிற ஆறு நம்முடைய பக்தி இல்லை, பத்மநாபருடைய கருணை நம்ம ஹதயத்துல கூட தெரிகிற, நம்ம ஹதயத்துல கூட தெரிகிற. என்ன நியாயம்? டிவி விட மோசமான ஒரு இடம் நம்ம ஹதயம். டிவியில ஒரு தடவை அப்டேஷன் போறோம், நம்ம எத்தனை அந்த அட்ரஸ் எத்தனை தடவை போட்டு பார்க்கணும் ஹதயத்துல. டிவியில ஒரு ஒரு விஷயம் பார்த்தோம்னா எத்தனை ஆயிரம் தடவை அதை திருப்பி பார்க்கணும், ரீவைண்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி. அந்த ஹதயத்துக்குள்ள கண்ண மூடினா சுவாமி தெரிகிற ஆறு அப்படின்னா என் மனசே, அதாவது இந்த மனசு கொஞ்சம் நான் சுவாமியை நினைக்கிறேன்னு ஒரு அம்மா வந்துருச்சேன் நமக்கு வரது. அதுதான் ஆழ்வார் சொல்ற, நான் டெய்லி பத்மநாபர் பாக்குறேன் கண்ண மூடி நினைச்சுக்கிறேன், நான் வெளியூர் போனா கூட அப்படியே டெய்லி மனசா மானசீகமா போய் அது ஒரு அகம்பா வந்துடும். ஆழ்வார் சொல்ற என்ன என்ன கிண்டல் பண்றியா, என்ன விளையாட்டுக்கு ஆட்டியா, என்னமோ உன் பலத்தினால் ஏன் என்னமோ கோவில பார்த்துடுறேன்னு நினப்பா, அவன் கிருபையினாலே அவன் உன் மனசுக்குள்ள அந்தரியாமியா இருக்கிறனால காட்டி கொடுக்கிறான், ஏதோ உன் பலத்தினாலே நீ அவனை தியானம் செய்யறாய் நினைச்சுடாது சொல்லு. நெஞ்சே உன் பலத்தினால நீ தியானம் பண்றேன்னா பிறந்ததையும் தியானம் பண்ணிருக்கணுமே, யாரும் சொல்றதுக்கு முன்னாடி தியானம் பண்ணிருக்கணுமே. நீ ஏன் சொல்ற மனசு கடந்து அலையறது, சுவாமி கிட்ட லயப்பட மாட்டேங்கிறது நம்மளே சொல்றோம், நமக்கே தெரிய நன்னா தெரியறது. சகசிரநாமம் சொல்றோம், சகசிர கோடி தடவை மனசு ஓடுறது, சகசிர தடவை ஓடினாலும் பரவாயில்ல, சகசிர கோடி தடவை ஓடும். இதை தாண்டி நம்முடைய ஹிருதயத்துல சுவாமி ஒரு நாளை மூணு தடவை தெரியல வச்சுக்கோங்க, ரஃபா சொல்றேன். அதான் மூணு தடவை குருஜி சொல்லிட்டார், மூணு தடவை கோவில் நடத்தணும். சம்சாரி எடுத்த ஒரு வார்த்தை சொல்றதா ரொம்ப பயம், எதை நாங்க சொல்லுவோம்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு. அப்ப நமக்கு தெரியாமலே நம்முடைய ஹிருதயத்திலே ஒரு சுவாமியுடைய அந்த தரிசனம் கிடைக்கிறது அப்படின்னா அது பகவானுடைய பூரண கிருபா கடாட்சம். அதனால என் மனசே நான் சுவாமியை நினைக்கிறேன், அகம்பாவத்தை நினைக்காது. பகவத் கிருபையினாலே அவன் உன்னை நினைக்க பண்ணறான். இந்திரியானாம் மனசாத்மி, இந்திரியங்களுள் நான் மனசராயிருக்கிறேன் அப்படின்றான் சுவாமி. அதனால சொல்றார், பணிவினால் மனமதன்றி பவளவாய். ஏன்னா அந்த பணிவு வரமாட்டேன், சுவாமியை பார்த்துட்டேன்னு நெஞ்சு நிமிந்துடுறோமா, அச்சோ சுவாமி எனக்கு காட்சி கொடுத்துடாரேன்னு கைகூப்பி ஆனந்தமா சுவாமியை சேவிக்க வேண்டாமா? நான் சுவாமியை பாக்குறேன், நான் இருக்கிற இடத்துல சுவாமியை பார்த்துட்டு இருக்கேன், நான் எல்லாம் எனக்கு தெரியும். இனிமேல் அடையறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா நிறைய சொல்லிடுவோம், நிறைய பேர் சொல்லுவா நாங்கெல்லாம் பாகவத் அப்படியே கரகண்டவா, இனிமே சுவாமியை பாக்குறது ஒண்ணுதான் பாக்கி அப்படின்னுவான். அப்ப இவாளுக்கு இனி வரைக்கும் பாகவதம் வேற சுவாமி வேறன்னு தெரியுது, போச்சு. பாகவதம் தானே சுவாமி, சுவாமி தானே பாகவதம். நாங்க பாகவதத்தை கரகண்டுட்டோம், நாங்க ராமாயணத்தை கரைச்சு குடிச்சிட்டோம், ராமாயணத்துல அப்படியே மூழ்கியாச்சு. இன்னும் சுவாமி மட்டும்தான் பாக்கின்னா அப்ப இன்னும் ராமாயணமே புரியலன்னு அர்த்தம். ஏன்னா ராமாயணம் தானே ராமன், ராமன் தானே ராமாயணம். வேத வேத்யே புரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. இது அனுபவிக்கிறோம், திருமாலை நன்னா அனுபவிச்சுட்டேன் அப்படின்னாலே திருமாலை அனுபவிக்கணும்னு அர்த்தம். திருமாலை வேற, திருமால் வேறையோ கிடையாதே, வார்த்தை வேற அர்த்தம் வேறையோ இல்லையே, புஷ்பம் வேற வாசனை வேறையோ இல்லையே. ரோஜா புஷ்பத்துக்கு மல்லிப்பு வந்தா அது நாத்தம், மல்லிப்பு வாசனை வந்தா நாத்தம்னு பேரு. ரோஜா புஷ்பம்னா ரோஜா சுகந்தம் அல்லவா வீசணும். அதனால இவர் சொல்றாரு, என் மனசே வினயம் வச்சுக்கோ, ஏதோ நான் தியானம் பண்றேன், என் மனசுக்குள்ள சுவாமி இருக்காரு நீ சொல்லிடாதே, நீ வினயத்தோட இரு. அப்பொழுதுதான் சுவாமி இன்னும் நிறைய நிறைய காட்சி கொடுப்பார். எப்படி காட்சி கொடுப்பாருன்னா, திருமழிசை ஆழ்வாருக்கு அக்கரங்கள் அக்கரங்கள் அவர் சொன்ன உடனே ஹிருதயத்துக்குள்ளேந்து திருப்பாற்றல் தெரிஞ்சதே. அது போலே ஹிருதயத்துல சுவாமி தெரியவார், நமக்கும் தெரியவார். ஆனா இந்த அகம்பாவத்தினாலே சுவாமியை அனுபவிக்காமல் நான் வந்துடுறதும் அத அவர் சொல்றார். தன் மனசு கிட்ட வினயத்தோட இரே, மனசே சுவாமியை பாக்கறேன் சந்தோஷப்படு. அவன் கிருபையை நினைச்சு கதறிகள். அதை விட்டுட்டு சுவாமியை பார்த்துடு, என் நெஞ்சில யார் இருக்கா தெரியுமா, சுவாமி இருக்கா அப்படின்னு அகம்பாவத்தை சொல்லப்படாது. ஆச்சரிய மாதிரி இப்ப நெஞ்ச கிழிச்சு காமினா, கிழிச்சு காட்டினா உள்ள சுவாமி இருந்தா அறையும். அதனால சொல்றா, பணிவினால் மனமதன்றி பவளவாய், அரங்கனார்க்கு துணிவினால் வாழமாட்டா தொல்லை நெஞ்சே நீ சொல்லாய், அணியனா செம்பனாய அருவரணைய கோயில் மணியனார் கிடந்தவாற்றை மனத்தினால் நினைக்கலானே. நம்ம நினைக்க முடியும் நினைச்சிருக்கா, உன் மனசுல ஆயிரத்தெட்டு குப்பையும் நினைச்சு வச்சிருக்கா, இதுல சுவாமியை நினைக்க முடியுமானா? அவனா இந்த மனசை பக்குவப்படுத்தி அவனா வந்து படுத்திருக்க. அதான் ரொம்ப பெரியவர் அவருக்கு, நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்ன்னு தெரியும், கஞ்சர்கள்னு தெரியும். அதான் மூணு வாசல் வழியா கதவை திறந்துக்கான் சந்தா, நம்ம மனசு ரொம்ப பெருசு. அது அப்பப்போ ஒரு வாசல் வழியா திறந்து சுவாமியை கொஞ்சோண்டு போனா போடுறது பார்த்து சாத்தி வச்சுடணும். அப்பறம் தாப்பா போட்டுரும், வேணும்போது மட்டும் திறக்கணும். நம்ம வேணும்போது திறக்கும்போதெல்லாம் சுவாமி காட்சி கிடைக்கிறதா, அது சுவாமியுடைய காரணியம் தானே. அதனாலே நமக்கு பகவத் தரிசனம் கிடைக்கிறதா, அது பகவத் கிருபையினாலே ஒழிய நம்முடைய தப்போ பலத்தினாலே இல்லை. நல்லா ஞாபகம், அகம்பா வந்துடப்படாது. அகம்பா வந்துடுதுனா ஹிருதயம் வெற்றிடமா பிரயோஜனமே இல்லை. சமயத்தில் ஆத்த டப்பா இருந்துட்டே இருக்கும், தங்கனக டப்பா திடீர் டப்பா தேவை, தங்கனகையை காணும் அப்படின்னு. இந்த மாதிரிதான் இது ஒரு காலி டப்பா தான். அகம்பா வந்துடுதா திருடிந்து போயிடும், அவனே தன்னை திருடிந்து போயிடும், அவனே தான் நம்மளை கொடுக்கணும், அவனே தான் திருடிந்து போகணும். அதனால மனசே வினயத்தோட பக்தி பண்ணு, பக்தின்றது வினயஸ்வரூபம். வினயம் இல்லைன்னா அது பக்தி இல்லை அப்படின்னு. அதனால பகவான நினைக்கணுமே அப்படின்னு உடனே மனசு கேட்டது. அப்ப நன்னா பேசி அனுபவிக்கட்டுமா ஆழ்வார் திருச்சார், நினைக்கிறதே கஷ்டம், நீ பேசுறத பத்தி பேசுற. அதனால பேசி பகவானே எவ்வளவு முடியுமோ எல்லாரும் பேசியாச்சு, இனிமே பேசுறது ஒண்ணும் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சத்தியமா கிடையாது. அதான் அடுத்த பாத்திரத்தை சொல்றா, பேசிற்றே பேசலல்லால் பெருமையொன்று உணரலாகாது, ஆசற்றா தங்கற்கல்லால் அறியலாவானும் அல்லான், மாசற்றார் மனத்துலானை வணங்கி நாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்ல. தன் மனசோட எப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்க. நான் சொல்றான், நல்லா நாமஜம் பண்ணிட்டேன், சத்தாத் பாகவதம் பாராயணம் பண்ணிட்டேன், எனக்கு என்ன தெரியாது சுவாமியை பத்தி அப்படின்னா ஆழ்வார் ஆத்மா சிரிக்கிறதாம், தோத்து போகாதே, நீ பாகவதம் வாசிக்கிறதுனால சுவாமி உணர்ந்துட்டியோ நினைச்சிருக்கா, அவன் கிருப பண்ணி அந்த பாகவத ரசத்தை உன் மனசுல இறக்கினால் ஒழிய நடக்காது. அதனால ஆழ்வாசல பேசிட்டே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரல் ஆகாது. எல்லா பிரிவாலும் பேசிருக்கா, வைதிகாலெல்லாம் பேசிருக்கா, வேதனெல்லாம் பேசிருக்கு, வேதமே சொல்றது நேதி நேதி நேதி, வேதமே தோத்து போகிறதாம். வைகுந்தத்தை பத்தி வர்ணிக்கும் போது தெளிவா சொல்ற, எந்த இடத்துல வேதம் கூட வர்ணிக்க முடியாமல் தொற்று போகின்றதோ அந்த இடம் வைகுந்தம். வேதமே இது எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியலையே, தோத்து போகிற ஒரு இடம் பரமபதமாகிய வைகுந்த லோகம். பிரம்மாவே சொல்றாரு இல்லையா, பகவான பார்த்து பிரம்ம போகணதுக்கு அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ற சொல்றா பிரம்மா, என்னமோ சொல்றா பாபாவாளுக்கு தெரியும் தெரியும்ன்றாங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் புரியலை. உன் பக்தர்களை கொண்டு அவளுடைய அனுபவங்களை கொண்டு நீ பெரியவன் ஓரளவுக்கு என்னுடைய சின்ன புத்தி எட்டினா மாதிரி ஜட்ஜு பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான். அதனால ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், ஒரு உப்பு பொம்மையை ஒரு பொம்மையை உப்பெல்லாம் அடைச்சுட்டு அது அப்படி கடல்ல வீசி எரிஞ்சு நீ கடலோட ஆழத்தை கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னா இது போட்ட உடனே அணிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இனி வரைக்கும் யாருமே பரபிரம்மத்தை உள்ளபடி வர்ணிக்கவே இல்லைன்றார். இன்னொரு இடத்துல சொல்றார், ஒரு நாலஞ்சு குருடனை கொண்டு போய் ஒரு பெரிய யானை பக்கத்துல நிக்க வச்சுட்டு தடவி பாரு அப்படின்னா தடவி பாதுன்னு சொல்றாரு. யானை ஒருத்தன் சொல்றான், யானையோட இது முறம் மாதிரி இருக்குன்றான், ஒருத்தன் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் குண்டா இருக்குன்றான், ஒருத்தன் பார்த்துட்டு அது கால் இப்படி வளையலாமா இருக்குன்றான், சுதுக்கிய பிடிச்சுட்டு அவனுக்கு யானைன்னா என்னன்னே தெரியாது, தடவி பார்த்து முடிவு பண்ண சொன்னா அவரோட சைஸ் அவ்வளவு பெருசு, ஒருத்தன் காலையே தடவிட்டு இருக்கான், ஒருத்தன் வாழையே தடவிட்டு இருக்கான், ஒருத்தன் சந்தத்தையே தடவிட்டு இருக்கான், ஒருத்தன் அவருடைய சுதுக்கியே தடவிட்டு இருக்கான், ஒருத்தன் அவரோட முறம் போன்ற காதுகளையே தடவிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தையா கேட்டா அது ஆடிட்டே இருக்குன்றான், காதாடுற வச்சுட்டு அந்த மாதிரி பரபிரம்மத்தை அவாவா தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு சொல்றோம். யானைய புல் சைஸ் தடவி பார்த்து இதற்கு சொன்னவா யாரும் இல்லை. பரமஹம்சர் சொல்றார், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பத்மநாபரே எவ்வளவு தூரம் பார்த்துருக்கோம், கண்ணு எவ்வளவு தூரம் தெரிகிறதோ பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். அதுலயே கண்ணு ஏமாத்திருக்கு சமத்தா, ஏதோ டெய்லி பயின்று இருக்கோ ஒரு ரஃப் ஐடியா இருக்கிறதுனால பத்மநாபரை கண்கொண்டு பார்த்துட்டு இருக்க புதுசா வரவாள்லாம் திக்கு முக்காடி வருகிறான், என்னமோ மாலை தெரிகிறது, அங்கதான் தலைன்றான் அங்கதான் மூக்குன்றான், மாலை மட்டும்தானே தெரியறது. இன்னி வரைக்கும் பத்மநாபர்கள் எல்லாரும் தெளிவா பார்த்து அந்த அபயஹஸ்தம் கை மட்டும்தான் பார்த்திருக்கா, கிருப பண்ற கையை மட்டும்தான் உருப்படியா பார்த்திருக்கா, மற்றபடி அவயவம் எதுவுமே பூரணமா தெரியறது. பகவானுடைய ரூபத்தை வர்ணிக்கவே முடியாது, தொத்து போறா தெரியவா, அத்தனை பேருமே ஓரளவு கதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் மதிதம் மதுரம் ஹதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் மதுராசிரியர்கள் இதை தாண்டி நான் வரைக்கும் சொன்னதே இல்லை, இதையேன்னு முடிக்கலையே, அப்புறம் தானே மத்ததுக்கு போகிறதுக்கு. மதுரம் 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 முடிச்சுட்டார் நீலாசுகர், மதுரம் மதுரம் வபுரத்யபி போகோ மதுரம் மதுரம் வதனம் மதுரம் மதுகந்தி மிருதுஸ்மிதம் ஏதத் அஹோ மதுரம் மதுரம் மதுரம். அவ்வளவுதான், வர்ணிக்க முடியாது, சின்ன குழந்தைய வர்ணிக்க முடியலையே நம்மால், ஒரு அழகான புஷ்பத்தை வர்ணிக்க முடியலையே, இது எல்லாத்தையும் படைச்ச ரசிகேந்திரன் சர்வ கந்தக சர்வ ரசக யார் வர்ணிக்க முடியும், சத்தியமா முடியாது. அதனால ஆழ்வார் சொல்ல பேசிட்டே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது. என்ன வேணா நம்ம இவ்வளவு கொண்டாடினாலும் ராமாயணம் 24,000 ஸ்லோகம் சுவாமி வர்ணிச்சு விடுத்தா, வால்மீகி சிரிக்கிறார், ஏதோ குயில் மாதிரி நான் கத்தினேன், அவ்வளவுதான் ராமா ராமா ராமான்னு கத்தின பாகவதம் எழுதின உடனே வேதவியாசர் கேட்டா திருப்தியானார், என் மனசுக்கு திருப்தியா எடுத்து அப்ப சுவாமியை சொல்லி முடிச்சுக்கிறார் நார்வர் கேட்டார். சுவாமி சொல்ல முடியுமா, சுவாமி சொல்ல வேணா முடியும், சுவாமி பற்றி சொல்ல முடியுமா, எவ்வளவு தூரம் வர்ணிக்க முடியும் அடியன் தாசன் சுவாகதம். அதனால என்னால முடியலப்பா, அதனால மனசுகிட்ட சொல்றார், பேசிட்டே பேசலல்லால் பெருமை ஒன்று உணரல் ஆகாது. அவருடைய பெருமையை உள்ளபடி உணர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அடியன் கிருஷ்ணன். ஆசற்றார் தங்கக்கு அல்லால் அறியல் ஆவானும் அல்லான், அதாவது அவனைத் தவிர வேறு யாரிடத்திலையும் சரணாகதி பண்ணாதவாறு தவிர வேற யாருக்கும் புரியறது இல்லையா. அனன்யா சிந்தையந்தோமா, சுவாமி ரொம்ப அழகா அனன்யாக சிந்தையந்தோமா, இந்த அனன்யா அனன்யாக அப்படின்றதுக்கு நார்வ ரொம்ப அழகா பக்தி சூத்திரங்களை சொல்றார். அந்நிய ஆசிரியானாம் தியாகோ அனன்யத்தம். மத்த எல்லாத்தையும் ஆசிரியக்கிறத வச்சுட்டு மத்த எல்லாரையும் ஆசிரியக்கிறது இவன் ஒருவனேன்னு பிடிக்கிறது அனன்ய பாவம் அப்படின்னு. அந்த மாதிரி அனன்ய ஏக்கமூர்த்தி அப்படி லயப்படணுமா, அப்படி இருக்கவாளுக்குதான் சுவாமி தான் யாருன்னு காட்டி கொடுத்தான். ஆசத்தா தங்கற்கல்லால் அறியலாவானும் அல்லான், வேற யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறதா, காட்டியே கொடுக்க மாட்டேங்கிறாராம், காட்டி கொடுக்க மாட்டேங்க. விபீஷணனுக்கு தன்னை காட்டி கொடுத்த ராமன் ராவணனுக்கு காட்டி கொடுக்கறையும், காட்டி கொடுக்க மாட்டேங்கிறா. குரங்குகளுக்கெல்லாம் காட்டி கொடுத்துட்டாராம், இந்த மந்திரைக்கு காட்டி கொடுக்கப்படாதா, காட்டியே கொடுக்கலையும். பூனி அவ ஊர்லயே இருந்திருக்கா, அவள் முதுகுலயே பாலெல்லாம் போட்டு அடிச்சிருக்கா, அவ மனசுல ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லையா, அதனால ராமன் காட்டியே கொடுக்கல. நீங்க என்ன எப்படி நினைச்சுக்கோ, நீ மனுஷன் நினைச்சா மனுஷன் நினைச்சுக்கோ. நீங்க தமிழ்நாட்டுல பாக்கலாம் ராமன் படுற பாடு, வாலிபதம் சரியா தப்பா ஒரு பட்டி மண்டபம், அதனாலே மலையாள பட்டி மண்டபம் அப்படிதான் சொல்லுவாங்க. வள்ளு 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 குறைக்கிறது இல்லைங்களா, ராமனும் தெரியாது ராமாயணமும் தெரியாது. அவ இன்னி வரைக்கும் சுவாமி அனுபவிக்க முடியாது. அது ஆச்சாரிய பிடிச்சவாளுக்கு அவனே கத்தின் இருக்கிறவாளுக்கு சுவாமி உள்ளபடி காட்டி கொடுக்கிறான். ஆசற்றா தங்கக்கு அல்லால், அது ஒரு குற்றம் உண்டா, சும்மா எல்லாத்தையும் நினைச்சு அவனே நினைச்சுட்டு இருந்தா காட்டி கொடுக்கறது சரி. எத் பாவம் தத் பாவதி, யார் எப்படி பாக்குறாளோ அப்படிதானே. இந்த மல்ல ரங்கத்துல சுவாமி நுழையிறான் கிருஷ்ணன், யார் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு விதமா பாதிக்கிறா. இந்த நந்த கோபுரத்துல இருக்கவாள்லாம் நம்ம கிச்சாபைய அப்படின்னு பாக்குறான், அந்த விஷ்ணுகுலத்தை சேர்ந்தவாள்லாம் அப்படின்றாளாம், இந்த மல்லரங்கத்தில் இருக்கவாள்லாம் பாக்குறாளாம், சாணூரன் முஷ்டிகள் வாழ்க்கை பெரும்பூதம் மகத்பூதம் அப்படி இருக்கிறான். சின்ன பையனால இவனை தூக்கி எல்லாம் சுத்த முடியாது போல இருக்கு, ஆள் குட்டையா இருக்கா ஆனா நான் வனப்பா இருக்கானே அவளுக்கு பையன். அதே ஸ்திரீகள் பாக்குறாளாம் சாக்ஷாத் மன்மத மன்மத, ஐயோ எப்படி இருக்காங்க அச்சுச்சோ 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 அப்படின்னு. அதே குட்டி குட்டி அவ அவ வயசுல ஈடு பசங்கள் மாட்டாடுதான் பாருது, சூப்பரா இருக்கா இல்லையா, ஹாம்ச பாரு சிக்ஸ் பேக்ஸ பாரு, பெருமாள் இருந்தது சிக்ஸ் பேக்ஸ் அவர் எயிட் பேக்ஸ் வச்சிருந்தது. அப்படி ஜம்முன்னு இருந்தா இந்த கையில நரம்பு முறுக்கேறி இருக்கா, மாடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி காலெல்லாம் இந்த தொட வரைக்கும் அந்த வேஷ்டியை கட்டின்னு இருக்காராம். சே என்ன எக்ஸசைஸ் பண்றது, என்கிட்ட கேட்கணும் நாலு எக்ஸசைஸ் கத்துக்கணும் கொஞ்சமா உடம்பு ஏற்றணும் அப்படி அப்படியே ரிஷிகள்லாம் உட்கார்ந்து இருக்கான். ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயணா தேஜோமயமா ஆதியன் ஜோதி உருவா காட்சி கொடுக்கறான். கம்சன் பாக்குறான் எரும மாட்டு மேல உட்கார்ந்து வாடாடே அப்படின்னு பார்த்து கையில சுத்திண்டு யம தர்மராஜனாகவே காட்சி கொடுக்கறான். ஒரே சுவாமி தான், ஒரே சுவாமி, 30-30 கோடி மேலேந்து பாக்குறா, என்ன நீல பண்ண போறான்னு பாக்குறா. அத்தனை பேரும் ஒரே சுவாமிய பாக்குறான், யார் என்ன பாவத்தில் இருக்காளோ அது போல காட்டி கொடுக்கறான். அதே நாமதேவர் பண்டிகைபுரத்துல நாய துரத்துறார், நாய் இவரோட சப்பாத்தி தூக்கி ஓடி போயிடுச்சு, துரத்து துரத்து துரத்தும் துரத்துறார், கடைசியில பிடிச்சுட்டார் நாய். எல்லாரும் பார்த்தா என்னடா போயும் போய் ஒரு நாய துரத்துறாரே அப்படின்னு நினைச்சுட்டார். கடைசியில நாயை பிடிச்சுட்டு சப்பாத்தி வெறுமை சாப்பிட்டா நன்னா இருக்காது இந்தா அப்படின்னு சொல்லி நெய்யும் சர்க்கரையும் கலந்து கொடுத்துட்டா கொடுத்துட்டா. எல்லாரும் பார்த்தா ஐயா இவர் நாயோட மோசமா இருக்காரு, என்ன பைத்தியமா, நாய்க்கு போய் ரோடி வந்து நெய் சக்கரை தோச்சி கொடுக்கறாரு. எல்லாரும் நாயா பார்த்தா, அடுத்த க்ஷணம் நாய் பாண்டங்கனா இவருக்கு காட்சி கொடுத்தார். யாருக்குமே நாய் நாயா தான் காட்சி கொடுத்த, பாண்டங்கனா காட்சியே கொடுக்கல, இவருக்கு மட்டும் பிரத்யக்ஷமா பாண்டங்கனா காட்சி கொடுத்தான் சுவாமி. ஆசற்றார் தங்கக்கு அல்லால் அறியலாவானும் அல்ல, யாரு கண்டுபிடிக்க முடியாது, அவன் கண்டுபிடிக்கவே முடியாது. அவனா கிருபவண்டி காட்டினால் ஒழிய அவன் யார் என்று அறிய முடியாது. சுக்கராச்சாரியர் காட்டி கொடுக்கிறான், சுக்கராச்சாரியர் இப்படி பாக்குறார். கவினா முஷனா கவிஹி நல்லவர் தான், கொஞ்சம் கெட்டவர், இப்படி பார்த்துட்டார். அச்சுச்சோ அச்சுச்சோ விஷ்ணு வரானே விஷ்ணு வரானே விஷ்ணு வரானே, பகவானே பகவானே காட்டி கொடுக்கிறான், நீ என்ன காட்டி கொடு அவனுக்கு, அவன் என்ன பண்றான் பாக்கலாம். மகாபலிக்கு நான் யாருன்னு நீ கோல் சொல்லி கொடு. அதையும் தாண்டி அவன் ஜெயிச்சான்னா என் பிரகலாத வம்சம் ஜெயிச்சது இல்லை, நான் தோட்டேன் சுவாமிஜி, நான் தோற்றுவேன் தவன் நான் தோற்ற கூடாதுன்ற விட தன் பிரகலாத வம்சம் ஜெயிக்கணும். பிரகலாத வம்சம் தோத்து போயிடுதுன்னா தான் தோத்ததா அர்த்தமா, ஜெயிச்சா அவா ஜெயிச்சதார்த்தமா தான் ஜெயிச்சதார்த்தம் அதான் சுவாமி. அதனால காட்டி குடிச்சிருக்காரு அங்கே இவன் கொடையெல்லாம் முடிச்சுட்டு வாமனன் டும் டும் இப்படி வருதான். இந்த திருட்டு மொழி அப்படியே பார்த்துருந்து அப்ராணியா வரானோ குள்ள ஒரு கொடையை தூண்ட கூட்ட 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 கூட்டக்கும் இப்படி ஆட்டிலே ஒரு தலையை ஆட்டி ஆனா கொழுப்பு முழுக்கும் வேற இருக்கு உச்சி குடுமையை வச்சிருக்கு பல 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 பலம் கேசவ மயமா வரான். சுக்கராச்சாரிய பாக்குற சங்க சக்கர கதாபந்த வாணியா நடந்து வரான். விஷ்ணு வரானே எதுக்கு வரான் திரிக்கிறாரு விஷ்ணு அங்க எல்லாம் அபகரிக்கதான் வரேன் இதுல சொல்றாரு. இத்தனையும் மகாபலி எதிர்க்க நடக்கிறது மகாபலிக்கு சுவாமி காட்டியே கொடுக்கல. சுக்கராச்சாரியர் சொல்றாரு டே நான் நம்பாதடா இவன் மூணடி கேட்கிறான்டா அது இந்த மூணடி எப்படி அளக்க போறான்ற ஐடியாவ வேற சுக்கராச்சாரியர் சுவாமி காட்டி கொடுக்குற தேவையா. முதல் முதல்ல சில பேர் எல்லாம் பார்த்தா சமயத்துல சில பேருக்கு திடீர்னு விசேஷமா கிடைக்குது. சுக்கராச்சாரியர் பார்த்துட்டார் என் கையில விட போறான் வளர போறான் ஒரு அடி ரெண்டாவது அடி மூணாவது அடி மூணாவது அடி ரெண்டாவது அடிக்கே இடம் இல்லை வச்சுக்கோங்க மூணாவது அடிக்கு என்ன கேட்பான் தலையணி அவன் கொடுக்க போறான் தலையில கால வைக்க போறான் அவன் பாதாள வந்து தள்ள போறான் இத்தனையும் சில நேரத்தை கட கட கடகடன் பார்த்துட்டாராம். கட கட கடான்னு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவா தெரியுமா வரும் சனிக்கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறாரு உலக தொலைக்காட்சிகளின் முதல் முறையாக அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி சுக்கராச்சாரிய பகவான்கார உலகத்தில் இதுவரை இல்லாத முதல் முறையாக உனக்கு காட்டி கொடுக்க பாதுகோ இதான் திரிவிக்ரம் அவதாரம்னு காட்டி கொடுத்துட்டாங்க. கனகடன் பார்த்துட்டா உடனே வேக வேகமா சொல்றாரு மகாபலிக்கு அவன் பார்த்தான் அப்படியா நம்ம சுவாமியா எங்க பிரகலாதர் அனுகிரகம் பண்ணாரு என்னைக்கு அழிச்சாரு கேட்கல பிரகலாதர் அனுகிரகம் பண்ணாரு நம்ம நரசிம்மரா அட்டதா மோகினி அவதாரம் எடுத்தார் அதரா வாஸ்தவமாச்சே அதான் கூர்ம அவதாரம் எடுத்தார் லிஸ்ட் போடுறானா மகாபலி இத்தனை அவதாரம் எடுத்து அனுகிரகம் பண்ண சுவாமி இப்ப நேரடியா தானே வராரா விசேஷ அனுகிரகம் பண்றதுக்காக அப்ப இவன் கிருப பண்ணாதா மகாபலி பாக்கணும் அவனுக்கு காட்டி கொடுக்கலையா அவனுக்கு அப்புறம் காட்டி கொடுக்க பெருசா வளர்ந்துட்டு காட்டி கொடுக்கறா கையில ஜலம் வாங்குற வரைக்கும் தேமேன்னு நிக்கிறான் ஜலம் வாங்கினா பெருசாயிட்டான் ஆசற்றா தங்கக்கல்லால் அறியலாவானும் அல்லான் சுக்கராச்சாரன் சமயத்தை இவனையே நினைச்சு 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 அவனுக்கு காட்டி கொடுத்துட்டான். அவருக்கு அழகா காட்டி கொடுத்தார் கம்சனுக்கு காட்டி கொடுக்கிறார் இல்லையா ஆசீனக சம்பிஷன் திஷ்டன் புஞ்சானக பரிய தன்மையின் சிந்தையாமோ ரிஷி கேசம் அபஷத் தன்மயம் ஜகது கம்சனுக்கு காட்டி கொடுக்கிறார். அது கூட பரவாயில்ல பலராமனுக்கு ஒரு வருஷமா தெரியுது பகதாது பையன் கிருஷ்ணன் சொன்னான் ஆனா பகதாது பையனை கூட்டிட்டு வாங்க விளையாட போறான் பகதாது பையன் அத்வைசனான நேரம் பண்றார் முன்னாலாம் சொன்னா கேட்டு பார்ப்பலாம் சிரிக்கிறான் என்னடா சிரிக்கிற சொல் பேச்சு கேட்க மாட்டியோ இல்ல நான் கேட்டுக்கிறேன் கிருஷ்ணா கிருஷ்ணன் வந்து ஒவ்வொரு நாளா சாயங்காலம் அண்ணா அப்படின்னு சொல்லி பலராமன் எல்லா பசங்களுக்கும் உபதேசம் பண்ணதெல்லாம் கிருஷ்ணன் சாயங்காலம் உட்காந்து சொல்லிட்டு இருக்கான். பலராமனுடைய நில்லு 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 நான் மூணாவது இல்ல நாலாவது ஆத்து பையனுக்கு சொன்ன விஷயம் உனக்கு பிறகு தெரியும் அவன் சொன்னான் அண்ணா சரி 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 அவன் சொன்னான் அவனுக்கு சொன்ன இல்லையா கேட்டு திரும்பிக்கோ பகவான் திரிக்கான் அங்கிருந்து கேட்டவனும் நான் தான் இங்கிருந்து சொல்றவனும் நான் தான் நாங்க எந்த ஊர்ல போய் கதை சொன்னாலும் நாங்க சொல்லல அவன் தான் உள்ளே இருந்து பேசுறான். எந்த ஊருக்கு போய் எதை பேசினாலும் உள்ளிருந்து சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ அவன் தானே பேசுறான். முகுந்த மாலையை பேசினதும் அவன் தான் திருமாலையை பேசுறதும் அவன் தான் எதை பேசினாலும் அவன் தான் பேச போறான். ஆசற்றா தங்கக்கு அல்லால் அய்யலாவானும் அல்லான் ஆசற்றார் மனத்துடானை வணங்கினாம் இருப்பதல்லால் ஹதயத்திலே யார் ஹயம் ரொம்ப சுத்தமா இருக்கோ அவா ஹயத்துல அப்படியே இது என்னுடைய கிரகம்னு தங்கிடுறான் சுவாமி. அதுக்காக தான் சத்சங்கம் கடும்போ தலவாரா அடிச்சுக்கிறான். சத்சங்கத்வே நிசங்கத்வம் நிசங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலகத்வம் நிச்சலகத்வே ஜீவன் முக்தி இதெல்லாம் நிச்சலகத்துவம் வந்துட்டுதான் சுவாமி என்னுடைய வீடுன்னு எடுத்துட்டுறாரு. இந்த ஹயத்தை கிளீன் பண்ணி கொடுத்துடுறோம் நாங்கெல்லாம் புரோக்கர் மாதிரி இந்த ஏஜென்ட் எல்லாம் உண்டு தெரியுமா வீடு வீட்டு புரோக்கர்னு சொல்லுவான். அங்கே இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடு எவ்வளவு மோசமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடுதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏத்த ரேஞ்சுக்கு நீங்க கேட்ட நீங்க சொன்ன வாடகைக்கு அட்வான்ஸுக்கு உங்க குடும்பத்தோட நீங்க சௌக்கியமா இருக்கலாம். அப்படி ஒரு வீடு நீங்க வரைக்கும் பாத்துருக்கவே முடியாது. ஏமாத்திதான் சுவாமியை கூட்டு வருவோம் கூட்டுன்னு வந்து இது வீடா நான் காலிட்டி கூட படுக்க முடியாது. கொஞ்சம் கரப்பாம்பூச்சி எரியல அதெல்லாம் போயிடும் நீர் வந்து அது வீடு அது போனா நீ வர முடியாது. அது போய் நீ வர்றது நடக்காத கதை. நீ வந்தா அது போகும். இந்த காமம் கோபம் எல்லாம் போன பிறகு சுவாமி வரணும்னா சத்தியம் வரவே மாட்டார். நம்ம திருப்பக்கம் கூட வரமாட்டார். அவர் வந்தார்னா இது போகும். வீட்டுல மனுஷா இல்லவே இல்ல அப்படின்னா அப்படியே அடைஞ்சு கிடக்கு. ஆள் இல்ல இல்ல வீடு பாக்குறதுக்கே நன்னா இல்லைன்னு அந்த மாதிரி ஹதயத்துல இவன் இல்லாததுனால அடைஞ்சு கிடக்கு. இந்த சுவாமியை இப்படி ஏமாத்தி எல்லாம் சொல்லி என்னது எப்படி சொல்ற இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கும். ஆமா எப்படி என்ன கேரண்டியா? கொஞ்சம் சத்தாகம் கேட்டிருக்கேன், சில பல ராமாயணம் கேட்டிருக்கேன், அப்பப்போ போர் அடிச்சதுன்னா கொஞ்சம் சத்தங்கத்தை போய் உட்காரு, தூங்குவாளே சத்தங்கத்தை இருந்தாலும் அங்கதானே உட்கார்ந்து தூங்கினா எங்கேயோ தூங்குறது சத்தங்கத்தை தூங்குறாள், அதுக்கு ஒரு அனுகிரகம் போகணும் போகணும். மித்ராதேவி ராமன் கிட்ட கேட்டாலாம், சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறீங்க, எனக்கு பண்ணப்படாதா? சுவாமி சிரிச்சா, ஏதோ நீ கிருபை பண்ணாதான் எனக்கே அனுகிரகம்மா, உனக்கு என்ன அனுகிரகத்துக்கு குறைச்சல்னா என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டுதான் என் கதையை கேட்கிறவாள் கூட அழகா நீ தூங்கி வச்சுருக்கீங்கம்மா, சமத்தா தூங்கி வைக்கிறீங்க, நீ பேர்பட்ட வழி அப்படின்னா. அந்த மாதிரி அவன் கிருபை பண்றதுக்கு சுவாமி வந்து கிருபை பண்றாரு. இந்த உங்க வீட்டை வாடகை கொடுக்கறதுக்கு உங்களை கேட்காம நாங்க தான் ஏஜென்ட்லாம் ஓனரை கேட்கவே மாட்டேன், எல்லாம் புக் பண்ணி விட்டுருவோம். கடைசியில ஓனர் கிட்டே சம்பாவனை வாங்கிப்பா, வாடகைக்கு வரவாயிட்டு சம்பாவனை வாங்கிப்பா, நாங்க பகவான்கிட்டயும் வாங்கிப்போம் உங்ககிட்டயும் வந்தேன், உங்ககிட்ட வாங்குற சம்பாவனை வேற, சுவாமி கிட்ட வாங்குற சம்பாவனை வேற. அந்த சம்பாவனை சொல்ல முடியாது எங்களுக்கும் சுவாமி, அது டீல் எங்களுக்கும் அவ்வளவுதான். இவ்வளவு வாடகை கொடுத்தா போதும் ஓனர் சொல்லுவோம், கொஞ்சம் விலை ஏற்றிதான் சொல்லுவோம். ஏஜென்ட் எல்லாம் 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுத்தா ரொம்ப சீப்பு, அந்த பக்கம் 3000 ரூபாய் விற்கிறா தெரியுமா, உங்களுக்காக நான் கண்டிச்சு கஷ்டப்பட்டு பேசி 1500 ரூபாய்க்கு பேசிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி மாசற்றார் மனத்துளானை வணங்கி நாம் இருப்பதல்லால் ஆச்சனை ஹிருதயத்தை தெரிஞ்சார் சுவாமி பிரத்யக்ஷமா நுழைஞ்சாரு சாத்தாமாரி ஹிருதயத்துக்குள்ள. பாண்டுரங்கன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கடா, இங்க வெளில போக மாட்டேன்னு உட்கார்ந்துட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஹிருதயத்துல சுவாமி வரணும். அந்த சுவாமி அந்த சுத்தமான ஹிருதயத்திலே ஜீவிக்கலாம். மாசற்றார் மனத்துனாய் வணங்கி நாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்ல. நீ என்னமோ உன் பலத்தினால் அவரோட பெருமையை பேசிட்டேன்னா நினைச்சிக்காது, நம்மளால என்னத்த பேச முடியும், பேசிட்டே இருக்கலாம் அப்படின்னு அவ்வளவுதான். 2 மணி நேரம் சத்தங்க சொன்னா கூட ஒண்ணுமே சொல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். 2 மணி நேரம் சத்தங்க சொல்லி முடிச்சு ஒண்ணுமே சொல்லலையோ நம்ம, இன்னும் கூட கொஞ்சம் அழுத்தமா சொல்லிருக்கலாம் போல இருக்கு, எல்லா பிரிவாளுக்கும் இது தோணும், இன்னும் கூட சொல்லிருக்கலாம் போல இருக்கு. 2 மணி நேரம் ஒண்ணு சொன்னோம் அப்படின்னு ஒண்ணுமே சொன்ன மாதிரி இருக்காதுன்னா எங்க உட்காந்து சொல்லி பார்த்தா தான் தெரியும். அப்பாடா ஃபர்ஸ்ட் கிளாஸா சொல்லி முடிச்சுட்டோம், இது வரைக்கும் ஒரு நாள் கூட திருப்தி ஆனதே இல்லை. ஏதோ ஒரு விஷயம் நாங்களே 2 மணி நேரம் 3 மணி நேரம் கதை பண்ணுவோம், கதை பண்ணி முடிச்சோம்னா அவாவா சொல்லி இன்னைக்கு இந்த பாயிண்ட் சூப்பர் அப்படிங்கலாம். அப்புறம் 3 மணி நேரத்தை அவ்வளவு பாயிண்ட் சொன்னாங்க, மற்ற பாயிண்ட்ல தண்டமா இவ்வளோ விஷயம் சொன்னோம், கடைசி இதுதான் சூப்பர் அடிபொடி அப்படின்னா நமக்கு போன இந்த ஒத்த விஷயத்தையும் 3 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா பேசிட்டே பேசல் அல்ல பெருமையொன்று உணரல் ஆகாது. எவ்வளவு தூரம் சொல்ல முடியும் சொல்லுங்க, நீ என்ன தூங்கியாச்சு? ஃபர்ஸ்ட் கிளாஸா தூங்கின, எவ்வளவுதானே 8 மணி நேரம் தூங்கிருக்கள், அட்லீஸ்ட் ஒரு 8 நிமிஷமா சொல்ல வேண்டாமா இப்படி தூங்கினு? 2 மாசத்துல முடிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸா தூங்கின, நிம்மதியா தூங்கினேன். அப்பா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் தூங்கினேன். என்னமோ தசரத சக்கரவர்த்தி மாதிரி அசுரா தேவர்களுக்காக சகாயம் பண்ணி தூக்கமே இல்லாதபடி சரி முச்சுகுந்த மகாராஜா மாதிரி குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் கஷ்டப்பட்டு யுத்தம் எல்லாம் பண்ணி ரொம்ப டயர்டாகி தூங்கினா டெய்லியே தூங்கிட்டு தான் இருக்கும், காத்தால மத்தியானம் சாயங்காலம் உட்காந்து நின்று சத்தங்க வரைக்கும் தூங்குவேன். ஆனாலும் நல்லா தூங்கினேன், அப்பா திருப்தியா தூங்கினேன் அப்படின்னு. அப்ப 8 மணி நேரம் தூங்கினதையே வர்ணிக்க முடியல, பேசிட்டே பேசுவதால் பெருமையொன்று உணர்வது ஆகாது. ஆசற்றார் தங்கத்தல்லால் அறியல் ஆவானும் அல்லான் ஆசற்றார் மனத்துனானை வணங்கி நாம் இருப்பதல்லால் பேசத்தான் ஆவதுண்டோ தேவை நெஞ்சே நீ சொல்ல. எல்லா பெரியவாளுமே தாங்கள் அனுபவிச்ச வரைக்கும் சொல்றா, நான் பரபிரம்மத்தை பேசி முடிச்சுட்டேன்னு சொல்றதே கிடையாது, நான் எவ்வளவு குடிச்சிருக்கேன்னு அவ்வளவு தூரம் சொல்றேன் அவ்வளவுதான். சில பேருக்கு மாம்பழம் பிடிக்கும், மாம்பழம் போல ஒரு பழம் உண்டோ அப்படின்னு அவ அவ்வளவுதான் அனுபவிச்சிருக்கா, அவ்வளவுதான். கணது தவளைன்னு பக்தியில் எல்லாருமே கணது தவளைதான், யாருமே சமுத்திரமே கிடையாது. அவ ஒரு கணது தவளை, ஒன்னு வராக தவளை, ஒன்னு பத்மநாப தவளை, ஒன்னு ரங்கநாத தவளை, அவ்வளவுதான். ஒண்ணு திருமலை தவளை, ஒன்னு உடுப்பி தவளை, ஒன்னு பாண்டரங்க தவளை, அவ்வளவுதான். அபங்கம் பாடினார் சந்துக்காரம், அதை தாண்டி இந்த பக்கம் வந்து பத்மநாபர் பத்தி 4 பாட்டு பாடுவோம் போனலே அதுவே முடிக்க முடியலையா. பாண்டரன் கூப்பிடறான், துக்காராம் நாளைக்கு காத்தாலவா பிரபு, நான் இன்னொன்னு அனுபவிச்சேன் ஆகல. பகவான் சிரிச்சா, அது ஆகாதுடா நீ மேலவா, இது ஆகிற விஷயமா, அனுபவிச்சு தீர்ற விஷயமா, அனுபவிச்சு ஆயுதுவானா தீருமே, ஒழி அனுபவிச்சது தீரவே தீராமல். அதனாலதான் கோவில் பார்த்து திருப்தியே இல்லை. என்ன யார் திருப்தி அடைஞ்சிருக்கா? யாரோ ஒரு ஆளை காட்டுமோ சுகப்பிரமன் திருப்தி அடைஞ்சிருக்காரா? சுகப்பிரம கதையெல்லாம் முடிச்சா சரிடா பரிசித்து கிளம்புறேன்டா. என்ன சுவாமி சோகமா கிளம்புறேன்? நிறைய சொல்லணும்னு வந்தேன்டா. ஏழு நாள் தான் இருந்தது, முடிஞ்ச வரைக்கும் சொன்னேன்றார். முடிஞ்ச வரைக்கும் சொன்னேன்றார் பாகவத, அதுவே நமக்கு இன்னும் முடியல, சொல்ல முடியல. முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன் அப்படின்றார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் அப்படின்றா. பெரியவா எல்லாருமே ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்றார். அந்த மாதிரி பேதை நினைச்சே நீ சொல்லாய், நீ பேர் பட்டவன் தெரியுமா? இந்த சுவாமி அனுபவிக்க முடியலையேன்னு ஒரு துக்கம், அனுபவிச்சுட்டு இருக்கா, இது நன்னா அனுபவிக்கலையேன்னு ஒரு துக்கம் தொண்டடி புரிய ஆழ்வார்க்கா. அடுத்த பாசுரத்தை சொல்றார், கங்கையின் புனிதமாய காவிரியின் நடுவு பாட்டு, பொங்கு நீர் பறந்து பாயும் பூங்கொழில் அரங்கன் தன்னுள், எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும், எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. பகவான அனுபவிக்க முடியலன்ற ஒரு ஆற்றாமை, நன்னா அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் போறோம், பெருசா அனுபவிச்சா மாதிரி தெரியும், அதான் டெய்லி ஓடிட்டே இருக்கும். அளந்துடணும் பத்மநாபர், அளந்துடணும் உலகளந்தவனை நம்ம அளக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உலகளந்தவன் எப்படியோ அளந்து அனுபவிச்சுடணும்னு சொல்ற கங்கையின் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு. ரங்கநாதன் சம்பந்தப்பட்டவாள் காவேரி பட்சபாதி. இன்னைக்கு தாம தமிழ்நாடு பக்கம் போனோம்னா அவங்கெல்லாம் காவேரி ஆத்தங்கர் தெரியுமா அப்படின்னு. அவளுக்கெல்லாம் தாமிரபரணி நதிக்காராளோ இல்லாட்டி பாலாற்றங்கரையோ ஆகாது. காவேரி மாதிரி வருமா? காவேரியில தண்ணியே இருக்காது, ஆனாலும் காவேரி போல வருமானு. காவேரி தான் பிரச்சனையே, ஆனாலும் காவேரி தான் வசத்தின்னு. நடந்தாய் வாழி காவேரி. காவேரியா விட்டு கொடுக்க யாரும் தயாரா இல்ல, கர்நாடகாவும் தயாரில்ல, தமிழ்நாடும் தயாரா இல்ல. பாருங்க எங்க காவேரி, எங்க காவேரி, எங்க காவேரின்றா. நம்ம காவேரி நடவே மாட்டேங்கிறது. காவேரி அத்தனை ஒரு மகிமையா, கங்கையின் புனிதமாய காவேரி காவிரி நடுவு பாட்டு. ஏன் கங்கையோட வசந்தியோ காவிரினா? கங்கைக்கு ஒரே ஒரு தடவைதான் பெருமாள் சம்பந்தமா. உலகளந்த பெருமாள் திருவடி அலம்பினா பாருங்க, அப்போதோட ஒரு சம்பந்தம் அவ்வளவுதானா. காவேரிக்கு நித்திய சம்பந்தமா சுவாமியோட. இன்னைக்கும் திவ்ய தேசங்கள்ல நிறைய காவேரி ஆத்தங்கள்ல தான் உண்டு. காவேரி ஆற்றங்கரை திவ்ய தேசம் தான், காவேரி ஆத்தங்கள்ல தான் வளம் கொழிக்கும். சோழ நாடு சோருடைத்திருந்தான், சோழ நாடு முழுக்கவே காவேரி தான் பாஞ்சிட்டு இருக்கா. காவேரி எங்கெல்லாம் பாயறாளோ அங்கெல்லாம் வளம் கொழிக்குமா. குணசீலம் ஒரு இடம் அபிமானம் தரம் திவ்ய தேசங்களுடைய. ஆனா பெரிய பெரிய ரிஷிகள்லாம் அந்த காவேரி ஆத்தங்கள்ல வந்து தபசு பண்ணி சுவாமி அனுபவிக்கிறது வழக்கம் வச்சிருக்கா. சுப்பிரமணிய தீட்சிதர்லாம் வருஷா வருஷம் குணசீல அப்படியே ஒரு சப்தாகம் பண்றதும் வளர்க்க வச்சிருக்காரு. திவ்ய தேசமும் கிடையாது. ஆனாலும் காவேரி ஆத்தங்கள் டெய்லியுமே காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அழகா அப்படி பாகவத சப்தாகம் பண்ணுவா, அனுபவிப்பா, தேவையேன்னு இருக்கும். யாராவது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா, கொஞ்சம் குணசீல பக்கம் போயிட்டு வாங்குவோம் அப்படின்னு. குணசீல பெருமாள் பைத்தியத்தை தெளிய வைக்கிற பெருமாள், குணசீல பெருமாள். கொஞ்சம் போனா தான் பைத்தியம் தெளிவு நமக்கு எல்லாம். காவேரி ஆற்றங்கள் கங்கையின் புனிதமாய காவி, அது ஏடா அவ்வளவு வசத்தி. நரங்கன் திருவடியை தொட்டுட்டே இருக்கா இல்லையா? உலகநாத பெருமாள் திருவடியே தொட்டுட்டு இருக்காளா? கங்கை கிடையாது, அது இங்கேயோ இமயமலையே. எல்லாருமா போய் தரிசனம் பண்றா? யாரோ சில பேர் தைரியவான் போறா, யாரோ சில பாக்யவான் பக்கத்துல போறா, யாரோ சில உத்தமவான் கண்ணால பார்க்கறா. மற்றவாளுக்கெல்லாம் கங்கை என்ன காட்சியா குடுத்துடுறான், அவரோட சொருவம் தெரிஞ்சு விடுறா இல்லையே. அதனால கங்கையின் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு அவ்வளவு வசதியா. ஏன்னா அந்த காவேரி ரெண்டு பக்கம் அப்படி போகிறத பார்த்தோன்னே இதான் நம்ம பிளேஸ் தீர்மானம் பண்ணிட்டார் இல்லையா? அயோத்தியாலேருந்து கிளம்பிருக்கா, சரைவ பார்த்திருக்கார், கங்கையை பார்த்திருக்கா, எத்தனையோ நதிகள் எல்லாம் பார்த்து கிராஸ் பண்ணிட்டா ஜாலியா. விபீஷன் பிளைட்ல தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போய் ஜாலியா பார்த்து குழந்தை அம்மா தூக்கிமா அப்படி வேடிக்கை பார்த்துட்டே வரும். சில இடத்துல வந்திருக்காங்க ஐ அப்படின்னு குதி குதிப்போம், இதை பார்த்து சிரிக்கிறது. அந்த மாதிரி அயோத்தியாலேருந்து கிளம்பி லங்கைக்கு போயிட்டு இருக்கா, எல்லா இடத்தையும் இப்படி பார்த்துட்டே அந்த சுவாமி காவேரி பார்த்தா ஐயா காவேரி அப்படின்னு கங்கன், ஐயா காவேரி பாதார விபீஷனா கொஞ்சம் இறங்கிட்டு போலாமே சுவாமி, டைம் ஆயிடுச்சு, சும்மா இருந்தோம், லங்கைக்கு போகணும், சமுத்திரம் தாண்டி அத்தனை தூரம் போகணும். சுவாமி பார்த்தாரே நீ பாத்தியானிகம் பண்ண வேண்டாமோ? ஓ சுவாமி அளவுல ஞாபகப்படுத்திங்க, இவர் வச்சுருந்தா மாத்தியானிகம் எல்லாத்தையும் மறந்து விடுவோம், அதனால பண்ணக்கூடாத அர்த்தம் இல்லை. இது கதை சொல்லிட்டு இருந்தோம் திருமலை வைபவம், சுவாமி மாத்தியானிகம் எல்லாம் உட்காந்து இருக்கா, முடிச்சவனே கடகட கடன் போய் பண்ணிட்டாரு அப்படியே உட்காந்துட்டு இருந்தா. அப்போ கதை கேட்கும் போது ரசிகனா இருக்காரு, முடிச்சவனே கரெக்டா அந்த சாஸ்திரோத்தமா போய் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதானே வேணும். சாஸ்திரம் அதுவா விடணும், நாமளா பிடிச்சிடணும். அப்படி ஒண்ணு சாஸ்திரத்தை நம்ம விட்டா பாவம், அதுவா விட்டுடுத்துனா பாவம். அழகா பகவத் விஷயம் கேட்டுட்டு இருக்கும் பொழுது சாஸ்திரம் தானா விட்டு போகுது. இப்ப ஃப்ரீ ஆயிட்டோம்னா சாஸ்திரம் நம்ம போய் பிடிச்சிடணும். பராசர பக்தர் அப்படிதான் பண்றார். அழகா சுவாமிக்கு கைங்கரியம் பண்றார், நம்பெருமாளுக்கு ஆளவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, விசிறி வீசிட்டு இருக்கா. அப்ப சிஷ்யாலாம் பக்கத்துல வந்த சிலவு முழுமுழு சந்தி பண்ண தெரிய வேண்டாமா ஆச்சாரியனுக்கு அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப பக்கத்துல வந்து சுவாமி சந்தியானந்தம் சமயமாயிருக்கு பட்டு அப்படியா இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு ஆளவட்ட கைங்கரியம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் பாயசி தரைக்க விட்டு கேட்டுக்கோ அப்படி வச்சிருக்காளு. பாயசி தர்க்கம் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி சத்சங்கத்துல ஈடுபடும் போது லேட்டா ஆயிடுச்சுன்னா பிராயசித்தம் டிவி எல்லாம் பார்த்துட்டு அர்க்கம் பிராயசி தர்க்கம் உடைக்கும் கல்லால உடைக்கும். பாயசி தர்க்கம்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அதையே ருட்டீனா வச்சிருக்கவெல்லாம் உண்டு. பாயசி தர்க்கம் ஏதோ சில பேர் மட்டும்தான் அந்த சமயத்துக்கு ஒரு அர்க்கம் பாயசி தர்க்கம் அவ்வளவு வசத்தியம். அந்த பெருமாள் அந்த மாத்தியானிகத்தை கலப்பை கொடுத்து அவனுக்கு ஒரு கலப்பையும் கொடுத்து மாத்தியானிகம் பண்ண வச்சு கிளம்ப மாட்டேன்னு சுவாமி செட்டில் ஆன ஒரு இடம் இந்த காவேரி ஆற்றங்கரை. அதனால கங்கையின் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு. அது எப்படின்னா காவிரி விமானமா இருக்க அப்படி பதக்கம் மாதிரி சுவாமி மாட்டிவிட்டான். அப்படி பதிச்சு வச்சா போல இருக்கார் அங்க இந்த கோவில். கங்கையின் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து மாயும் பூங்குழில் அரங்கம் தன் இந்த காவிரி அடிச்சுட்டு வரணும். புதிய உற்பத்தி ஆகி வர்றது இந்த காவிரி உற்பத்தி ஆகிற பாருங்க தலைக்காவி அங்கேருந்து கிளம்புறது எதுக்குடானா அங்கா அருங்கா 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 அருங்கான்னு ஓடி விடுவாங்க. அங்கா அருங்கா அருங்கா வர அந்த அல சப்தமே அருங்கா 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 அருங்கான்னு அடிச்சுட்டு வருவாங்க. எப்படாப்பா ஸ்ரீரங்கம் வருவேன் அங்கன் திருவடியை தொடுவேன்னு காத்துட்டு வராள். அதனால வெள்ள நீர் பறந்து பாயும் பொங்கு நீர் பொங்கிட்டு வராளாம். பொங்கு நீர் பறந்து பாயும் பூங்கொழில் அரங்கம் தன் நன்னா அப்படியே சோலைகள்லாம் வண்டி நம்முரலும் சோலை சொல்றாருன்னு காவேரியில திரும்புற பக்கமெல்லாம் சோலை உண்டா வயல்வெளிகள் உண்டா பொங்கு நீர் அதனால ஆடிப்பெருக்கு. எந்த நதி இருந்தாலும் ஆடிப்பெருக்கு. நிறைய பேர் பார்த்திருக்கேன் நான் ஆரம்ப காலத்துல ஸ்ரீரங்க தேடி காவேரி ஆற்றங்களை கும்பகோணம் இங்கே இருப்பான். அப்புறம் மெட்ராஸ்ல வந்து கூவ நதிக்கரில் இருப்பேன். நல்லா ஃபஸ்ட்லா நாத்தம் அடிக்கக்கூடிய ஒரு நதி கூவம். கூவ நதிக்கரில் வந்து நீங்க ஆடிப்பெருக்கு அப்படின்வா அது கூட பரவாயில்ல. ஃபாரின் போயிடுவா எங்கேயா கல்ஃபில் இருப்பாங்க அங்கே தண்ணியே பார்க்க முடியாது அங்க ஆடிப்பெருக்கு கொண்டாடுவா சித்ராணத்தை வச்சுட்டு சந்து வேகா அறியவே சில பேர் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்துடுவா தாமிரபரணி ஆத்தங்கரைக்கு நீங்க ஆடிப்பெருக்கோன்னோ அப்படின்வா தாமிரபரணி ஆத்தங்கரில் உட்காந்துட்டு ஆடிப்பெருக்கு பண்ணுவோம். அந்த காவேரி ஆடின அப்படி பெருக்கின்னு வரவே பொங்கு நீர் பறந்து பாவை ஆடி பெருக்கிறது அப்ராமண சின்னங்கள்லாம் கூட விழுந்துருச்சு ஓடி வருவோம். காவேரி ஆடிக்கிறதுக்குன்னு அவ்வளவு விசேஷம் சித்திரானம் எல்லாம் பண்ணிட்டு அந்த காவேரி ஆட்டங்களை உட்கார்ந்துட்டு எல்லாரும் கூடி கொளாவி பகவத் விஷயம் எல்லாம் பேசிட்டு சித்திரானம் எல்லாம் சாப்பிட்டுட்டு காவேரியில அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கையெல்லாம் அலம்பிட்டு காவேரிக்கு ஒரு நமஸ்காரம் எடுத்து கிளம்பி போவார். அது ஆடிப்பெருக்கே ஒரு விசேஷம் தான். அதனால நிஜமாவே அந்த காவேரி ஆத்தங்கள்ல இருந்தவாளுக்கு அதை அனுபவிச்ச வாளுக்கு இதனை ஆடிப்பெருக்கூடிய மகாத்மியம் ஒரு ரொம்ப 20 வருஷம் ஆயிருக்கும். ஆடிப்பெருக்கெல்லாம் போயிருக்க மாட்டான். ஆனாலும் ஆடிப்பெருக்குன்னு அது பசுமை மாறாதன் இது பொங்கு நீர் பறந்து பாயும் பூங்குழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் எங்க சாமி எங்க சாமி எங்க சாமி அப்படின்றது எங்கள் மால் இறைவன் ஈசன் எல்லாரையும் நியமனம் செய்யும்படியான ஒருத்தன் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் ஸ்ரீரங்க மகாத்மியம் இல்லையா அந்த ரங்கன் படுத்திருக்கிற ஸ்டைலே சூப்பரா இருக்கும். கிடந்ததோர் கிடக்கை சில பேர்லாம் போட்டோல அழகா இருக்கும் நேர பார்த்தா இவனா மேக்கப் எல்லாம் போட்டு நினைச்சுக்கிச்சவே இது போட்டோ எடுத்துருவா நேர பார்த்தா இவா இல்ல அதுன்னு கன்ஃபார்மா சொல்லிடு. இப்போ நம்ம எல்லாம் கொஞ்சம் அலங்காரம் பண்ணி தெருவில் இறங்குறோமோ நாலு பேர் நம்மளை பார்த்து சிரிக்கலாம் இல்லாட்டி கைகொட்டி சிரிக்கலாம். சில பேர் போட்டோல நல்லா இருப்பா நேரம் நல்லா இருக்க மாட்டான். சில பேர் தூரத்தை பார்த்தா நல்லா இருப்பா பக்கத்தை பார்த்தா அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கா. சில பேர் நிக்கிறத பார்த்தா ஜோரா இருக்கும் உட்காரத பார்த்தா இப்படி அசிங்கமா உட்காடுற உட்காரதே ஒரு நளினம் இல்லைங்க. அதை விட ராத்திரி அவ படுக்கிறத பாக்கணும் நீங்க எல்லாம் படிக்கிற ஒரு போட்டோ எடுத்து அப்டேட் பண்ணி போடணும் ஃபேஸ்புக்ல. ஒரே நாள்ல மோஷம் தான் பயந்துருவர். அதுல தூக்கத்துல அழகா சில பேர் தான் படிச்சிருப்பாங்க, குழந்தைகள், ஞானிகள், பகவான். இவன் மட்டும்தான் தூங்குவாங்க, தூக்கத்தை சிரிக்கிறது. சில பேர் கொரட்ட விட்டு படிப்பாங்க, கொரட்ட விடுறத பார்த்தாலே நமக்கு அடிவது கடந்து இழுக்கும் பொழுது உடலெல்லாம் நடுக்கிற பக்கத்துல இருக்குவான் இழுக்குவான். அதற்கு என்ன பேசிட்டு இருப்பா? சில இடங்கள்லாம் நான் பாத்துருக்கேன், கல்யாணத்துலலாம் அவ சொந்தக்காரெல்லாம் இருப்பா, நல்லா பேசிட்டு இருப்பா. சரி நாங்க போயிட்டு அப்புறம் வருவோம், ஏன்னா இங்கே படுத்துக்க வேண்டிய இல்ல இல்ல பரவாயில்ல நீங்க படுத்துக்கோங்க, அப்புறம் தான் விஷயமே நமக்கு தெரியும். அவ படிக்கிறத பார்த்தாலே ரசிக்காது, நமக்கு முதலில் எடுத்துருவான். ஆனா அந்த ரங்கன் படுத்துட்டு இருக்கிறத எப்படி படுத்துருக்கு பாரு, கொஞ்சமா படுத்துட்டு இருக்கு. இந்த குழந்தைங்க ஸ்டைல் ஸ்டைலா விடுவோம், பார்த்தாலே அச்சோடி ராஜாச்சி அப்படின்னு திருஷ்டி சுத்தணும். இந்த குழந்தை தேவையான படுத்துருக்கோம், சமயத்தை படிச்சுக்கோ இதுவா அப்புறம் சேட்டை பண்ணிட்டு குழந்தைகளோட சேட்டை பண்றது படுத்துருக்கோம் பாருங்க அச்சோடியே அப்படின்னு இருக்கும். எழுந்ததும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா மாமி தெரிஞ்ச மாதிரி எல்லாரும் எடுக்குவா தரங்கன். அந்த மாதிரி தேவையான படுங்க, கிடந்ததோர் கிடக்கை கண்டும் நாண்டா இதை படுத்துட்டு பார்த்தே மயங்கி போயிட்டா. என்ன ஸ்டைலாக படுத்துட்டு படுத்துட்டு இருக்கும் போது அழகா இருக்காருனா, எழுந்தாருனா, நடந்தாருனா, உட்கார்ந்தாருனா, அச்சோடி படுத்துட்டு இருக்கும் போது கூட ட்ரெஸ் கலையாம படுத்துட்டு இருக்காரு, முடி கலையாம படுத்து அப்படி கலைஞ்சாலும் ஸ்டைலா இருக்கும். கண்ணு தூங்குறது அப்படி அர தூக்கத்தை அப்படி பார்த்தா கூட ஜோரா இருக்கும். அதனால எம்பெருமாள் எங்கள் பெருமாள் உங்களுக்காக சொல்ற ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் படுத்துட்டு எவ்வளவு அழகா இருக்கு. அமரநாதிபிரான்ல சொல்றா, குண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே. அழகா சொல்றார், அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. திருப்பானாழ்வார் சொல்றா, தங்கனை பாராதி கேசம் வர்ணிச்சுட்டு பூரணமா பார்த்துட்டு சொல்றா, அச்சோ கிச்சாவைய வெண்ணை சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கா மாதிரி படுத்துட்டு இருக்கானே ரங்கன். கிச்சா அப்படிதான், வெண்ணையை நின்னா சாப்பிடுவான பக்கத்தாத்துல போய் அங்கே அடி அசோகேன்னு வருவாளோ, அடி அசோகேன்னு வருவாளோ. கிச்சா தூங்குறானா, வைத்திரத்துல கலப்பாது. இந்த ஆத்துல வந்து பாரு என்னடி பண்ணிருக்கானா, நீ முதல்ல இங்க வந்து பாரு குழந்தை தூங்குறது. யசோத லேசா, அந்த காலத்துல கதவு லேசா திறந்தாலும் நம்ம கிரீசன் சத்தம் திருடனா திருடவே வர முடியும். அழகாக கதவை திறந்தா அந்த கதவு இடுக்கு வழியா பார்த்தா நீனு படுத்து சிரிக்கிறது மாதிரி குழந்தை தூக்கத்துல கூட என்ன பிரசன்னமா சிரிக்கிறான். அவனுக்கு சிரிப்பு இவ வந்து ஏமாந்ததை பார்த்து சொன்னா, ஏமாந்தாளா என்னையா மாட்டி விடுற அதுக்குள்ள பீதாம்பரத்தை கழட்டி அப்படி போச்சு. அது பீதாம்பரத்தை என்ன நடுவு சொல்லு, அப்படி காலுக்கு அப்படி போட்டுட்டான், கிட்டதா கட்டினா மாதிரி ஒரு சீரியன் காலுக்கு இருக்கு அப்படி சொல்லுகிட்டு அப்படி படிச்சுட்டான். எல்லாரும் பார்த்தா கட்டிட்டு இருக்கா போல இருக்கு, ஆனா கட்டிண்டே இல்ல. பார்த்தா பீதாம்பரம் கட்டிண்டா இருக்க, போத்தின்ட்டுதான் இருக்கு. எல்லாத்தையும் போத்திட்டு இருக்க, கிடந்தது ஒரு கிடக்கை கண்டு இப்படி படுத்துட்டு இருக்க. ரங்கன் பீதாம்பரம் கட்டிட்டு இருக்க, அழகெல்லாம் இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி கட்டி விடுவான் சுவாமிக்கு. கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. எப்படி நான் மறக்க முடியும் மனசே, என்னடான்னா முன்னாடி தெரியவே இல்லை, அப்ப அனுபவிக்கவே இல்லை, இப்ப தெரியறது அனுபவிச்சு மாளல. ஆக மொத்தத்துல ரெண்டு வருஷம் நான் ஏழையா இருக்கேன், அப்பயும் ஏழை இப்பயும் ஏழை. அப்ப சுவாமி தெரியல அதனால ஏழை. இப்ப தெரிஞ்சும் நன்னா அனுபவிக்க முடியல ஏழு. சில பேருக்கு எல்ல வயசுல சாப்பாடு கிடைக்காது, சில வயசான பேர் நன்னா சாப்பிடலாம், சம்பாதிச்சு சாப்பிடலாம், ஆனா அப்பதான் எல்லா வியாதியும் ஒரு சாப்பிடாதே டாக்டர் சொல்லுவாங்க. அப்பயாவது பரவாயில்ல, கிடைக்காத ஒரு கொடுமை கிடைச்சு சாப்பிட முடியாத குடும்பம் அவங்க ரெண்டு ஒன்று தானே, அது கிடைக்காமலே இருந்திருக்கலாம், கிடைக்கல சாப்பிடல அப்படின்னா சொல்லிக்கலாம், கிடைச்சும் சாப்பிட முடியாத கஷ்டம் இருக்கு பாருங்க. பார்த்து எல்லாரும் நல்லா நெய் விட்டுண்டு ஜோரா சக்கரை பொங்கல் சாப்பிட கொஞ்சோண்டு என்னமோ காக்காக்கு விட கம்மியா வைப்பாங்க, காக்கா பொடி வச்சு கண்ணுபடி வச்சு பொங்கலுக்கு காணும் கணு கணு வைக்கிற மாதிரி ஆட்டுல மாமா வைப்பா. ஏமா நான் பொங்கல் கேட்டேன், இந்த பழைய சாதம்லாம் மீண்டு போனா அதை பிசைஞ்சு ஒரு வடாம் போடுவா பிடிச்சு பிடிச்சு வைப்பா அந்த மாதிரி, அப்படி கைய வச்சு இப்படி எடுத்து இப்படி போனா ஒரு பிள்ளையார் பிடிக்க மாதிரி, மஞ்சள் பிள்ளையார் பிடிக்க மாதிரி மூன்று பிடிச்சு, அதுவும் அந்த அரவணை பாயசம்னா அப்படி அள்ளி எடுத்து வைக்கிட்டு நாலு பருக்கியை சேர்த்து ஒரு சரலா அப்படி சொல்லி, அது மாணிகள் தான் ரொம்ப கெட்டிக்காரா சீட சைஸுக்கு அரவணை பாயசம் திரட்டி விட்டாங்க அப்படி பாப்பா என்னமா இருக்கு எல்லோருடைய விட சின்னதா இருக்கு. இதுவும் காராபூந்தில காராபூந்தி இருக்கு, அது ஒரே ஒரு அந்த சிவலை மட்டும் எடுத்து கொடுத்தா மாதிரி இன்னும் ஆசிரமம் பண்ற மாதிரி ஒரே ஒரு சுட்டு பால் பாக்கிறத விட்டா அது சாப்பிட கூட சாப்பிடாமலே இருக்கலாம், வேண்டவே வேண்டாம் போ நீயே நல்லா குடி அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், முன்னாடி அனுபவிக்க தெரியல, இப்ப அனுபவிக்க தெரிஞ்சு அனுபவிக்க முடியல, ஆக மொத்தத்துல ஏழையும் ஏழையும் என்ன பண்ணுவேன் இந்த சுவாமிய நன்னா அனுபவிக்க வரலையே, ஏன்னு கேட்டா இந்த மனசு எல்லா இடத்துல அளபாயிருக்கு, இப்ப இவர் ஒருத்தரும் தெரிஞ்சுடுத்து விசேஷம்னு தெரிஞ்சுடுத்து புரிஞ்சுடுத்து அனுபவிக்க ஆசை இருக்கு, ஆனா அனுபவிக்க முடியலையே, ஆயுசு குறையறது, பாதி தூக்கத்துல போயிடுறது, அப்பப்ப சாப்பிட வேண்டியிருக்கு, சாப்பிட்டா போதும் அப்பப்ப சூச்சு வாயெல்லாம் போக வேண்டியிருக்கு, திருப்பி சாப்பிட வேண்டியிருக்கு. இப்ப சந்தர்ப்பத்தை ராமனும் லக்ஷ்மணனும் அப்படி போயிட்டு இருக்கா காலத்துல, அப்ப நதியில இப்ப ஜலங்கி ஜலம் குடிக்கிறா, அப்ப ஒரு காகம் ஓடி வர்றது, ஒரு பட்சி ஜலம் குடிக்க வர்றது திருப்பி பறந்து போயிடு, ஜலம் குடிக்க வர்றது திருப்பி பறந்து போயிடு, பக்கத்துல வர்றது பறந்து பறந்து போயிடு. உடனே லக்ஷ்மணன் கேட்டா, என்னென்ன ஆச்சு இந்த பட்சிக்கு, தண்ணியை கண்டா அதுக்கு பயமா குடிக்க மாட்டேங்கிறது? இல்லப்பா அது உத்தமமான பாகவதம். சரி அண்ணா, ஏன் நிறைய பகவன் நாமம் ஜபிச்சுன்னு இருக்கு. சரி அண்ணா, அதனால என்ன ரொம்ப தாகம் இருக்குது? சரி அண்ணா, அதனால என்ன கிருஷ்ணா 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 ராமா 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 கொண்டாடி ஜபிச்சா தொண்டை அப்படி காஞ்சி போகும் இல்லையா, அந்த மாதிரி நாமஜபம் ஜபிச்சு காஞ்சி போயிடுச்சான். சரி தண்ணி குடிக்க வரலாம், தண்ணி குடிக்கிற சமயத்தை நாமஜம் விட்டுடுவோம்னு பயமா திரும்பி பறந்துடுவோம். நமக்கெல்லாம் வருதா வந்தா சந்தோஷம், வரும் நம்புவோம், வரும் வரும் வந்தே ஆகணும். அது கடைசியா வரும் இல்லையா, கடைசியில் அவன் கங்காச்சலம்லாம் விடுற சமயத்தை வந்துருக்குன்னா கூட வரலாது. அந்த தாபம், அந்த தாபம், அந்த தவிப்பு, லக்ஷ்மணன் கதை எழுது அந்த பட்சியை சேவிச்சானா, இந்த மாதிரி நாமஜம் எனக்கு வரணும். ஒரு மகாபாகவதர் இருந்தா, அம்மா கூப்பிடுற சாப்பிடவாடா சாப்பிடவாடா, கடைசியில் அம்மாவோட தொல்லை தாங்க முடியாம, அம்மா என்ன உண்ட அப்படியே கரைச்சி கொடுத்துருமா அப்படின்னா, ஏண்டா குழந்தை என்ன நீ சாதம் போட்டு அதை பெசஞ்சி நான் தொட்டுடலாம், அப்புறம் இது தொட்டு போடா அதை தொட்டு கடா, ஆக ஆக நீ போட்டு விடு, தொட்டு தொட்டுக்கிறதுக்கு போட்டுட்டே, அப்புறம் சாதம் போட்டுட்டே, அப்புறம் ரசம் விட்டுட்டே, பசஞ்சி பசி சாப்பிட ரொம்ப லேட் ஆகும், நாமஜம் குறைஞ்சி போடும், நீ கரைச்சி கொடு அப்படியே பிடிச்சி அப்படி நாமஜம் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, உத்தவரா அம்மா கூப்பிடா குழந்தைய வாடா, தோ வரே மா, தோ ரெண்டு மினிட்டு நம்ம மாத்து குழந்தை டிவி பார்த்தா சொல்லுங்க, ரெண்டு மினிட்டு தோ வந்தே, தோ வந்துட்டேன் வந்துட்டே இருக்கேன் வந்துட்டே இருக்கேன், தோ 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 அந்த மாதிரி இவரு தோ தோன்ற கடைசியில் சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிடுச்சான். அப்புறம் அம்மா என்னம்மா கூப்பிட்டியம்மா, பயிர காலங்காலத்தில் எத்தனை மணிக்கு கூப்பிட்டா அஞ்சு மணிக்கு வருகிறாடா பண்ணிட்டுறான், கிருஷ்ண பூஜை பதா அம்மா முடிஞ்சது, நமக்கெல்லாம் பூஜை முடிஞ்சதா இலை போடலாமான்னு கேட்போம், எப்படாப்பா பூஜை முடியும் இல போடலாம், அப்பாடா சசங்கம் முடிஞ்சுடுது இல போடலாம் அப்படின்னு தோணும் இல்லையா, அதானே தோன்றதுன்னா சரீரம் பண்ண முடியாது. ஒரு சொல்றார், நான் என்ன பண்ணுவேன் இவரை எப்படி நான் மறந்துடுவாள், எங்கள் மால் ஈசன் இறைவன் கிடந்ததோர் கிடக்கையை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்வேன், நான் எப்படி மறந்து வாழ முடியும், நெஞ்சே நீ சொல்ல நெஞ்சு சொல்றது பிசாம விட்டுடேன், அதை எப்படி மறக்க முடியும், அதாவது முன்னாடியா தெரியல விட்டுவிட்டேன், தெரிஞ்ச பிறகு விட முடியுமா, சில விஷயங்கள்ல கொஞ்சம் பழகிட்டோம் கொஞ்சம் அனுபவிச்சுட்டோம்னா விட முடியல, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போறோம், அது எல்லாத்த விட வசதியான பரம், பெரிய விஷயம் அது பரம் பரத்மா சொல்ற குலசேகராயுடு, அது எப்படி விட முடியும், எங்கனம் மறந்து வாழேன் ஏழையேன் ஏழையேனே சொல்றாரா, இன்னும் தாங்க முடியல, உடனே மனசுக்கு திரும்பி மனசோட தான் எல்லா பேச்சுமே மனசோட தான் திரும்ப திரும்ப மறக்கலாம் முடியாது, மனசு சொல்றதான் நினைக்கவும் முடியல மறக்கவும் முடியாது, மறந்து இல்லாம ஈஸியா மறக்கவும் முடியாது, மறந்தா வாழ முடியாது, நினைச்சு வாழலாமே முழுசா நினைக்க முடியுது, மனசு படுற பாடு ரெட்ட மனசு ரெண்டு மனசை மாற்றி முடிக்கிறேன், வெள்ள நீர் பறந்து பாயும் விரிபொழில் அரங்கன் தன்னுள் கல்வனார் கிடந்தவாறும் கமல நன்முகமும் கண்டும் உள்ளமே வலியை போலும் ஒருவனின் துணரமாட்டாய் கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தே கழிக்கின்றாயே. கள்ளத்தனம், எல்லாரும் பக்தன் 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 எல்லாம் வேஷம் போடுறான், ஆனா உழுக்கு நிறைய கள்ளத்தனம் உட்கார்ந்து இருக்கு, நிறைய கள்ளனம். இந்த சுவாமி கள்ளனுக்கு ஒரு கள்ளனம், ஸ்ரீரங்கத்தோட படுத்து காரம் வெள்ள நீர் பறந்து பாயும் விரிபொழில் அரங்கம் தந்து அப்பப்போ வெள்ளம் வந்துடும் காவேரியில், திடீர்னு திடீர்னு வெள்ளம் வந்துடும், சமயத்த கோவிலுக்குள்ளெல்லாம் வெள்ளம் வந்துடும், சமயத்த கோவிலுக்கு போகும்பொழுது குட்டி அளவு ஜலத்தை நடந்துட்டு தான் போகணும், அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. துங்கபத்ராவில் வெள்ளம் வந்துடும், துங்கபத்ரா எப்பயாவது ராகவேந்திர தொடர்ந்து ஆசை வந்துடும் தான், பெரிய வெள்ளம் வந்து மந்திராலயத்துக்கு நுழைஞ்சு ராகவேந்திர திட்டுட்டு போயிடுவா வாடா அப்படின்னு, அந்த மாதிரி காவேரிக்கு சுவாமியை தொட்டு அனுபவிக்கணும்னு ஆசை வந்துடுச்சுன்னா நேரம் நுழைஞ்சிடுவா ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழைவா, ஏன்னா ரெண்டு பக்கம் ஆறு நடுவில் தீவு பாருங்க டக்குன்னு இந்த பக்கம் அது ரெண்டு பேரும் நுழைஞ்சு அப்படி ஸ்ரீரங்கம் அப்படி மூழ்கி அடிச்சுட்டு போவோம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்ரீரங்கம் முழுக்க காவேரியில் வெள்ளக்காட்டில் மறைஞ்சு அப்புறம் மேலும் முழுக்க மண்மூடி கடந்தது, நடுவில் ரொம்ப வருஷங்கள் யாருக்குமே சுவாமி தெரியாமலேயே இருந்தா. அப்ப ஒரு ராஜா, இந்த ராஜா போய் அந்த இடத்துல மணல் மேட்டில் உட்காந்துட்டு இருந்தான், என்னமோ ஒன்று தோணிக்கிற மணல் மேட்டில் உட்காந்தோன்னே இப்ப அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கே சாமி ஒரு அரண்மனை கட்டலாமா, அந்த ராஜா யோசனை இப்படி பார்த்து ஒரு கிளி வந்து கத்திட்டு, ஏ ராஜா நீ எங்க உட்காந்து இருக்கோ அங்கதான் பரமபதநாதன் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கிளி சொல்லிடுச்சு. என்னடா அந்த கிளி இப்படி சொல்றதே சொல்றதேன்னு சொல்லி அப்புறம் மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அகழ்ந்து எடுத்து பார்த்த பெரிய கோவில். அதுக்கப்புறமா சுவாமி உத்தாரம் ஆச்சு, இவ்வளவு அழகான சுவாமி காவேரி ரொம்ப நாள் அவபாடு ஏகாந்தமா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாமல், ரொம்ப நாள் யாருக்குமே கொடுக்கலையா. அப்புறம் பெருமாள் சொன்னார் காவேரி திருப்தியானி ஆடி ஓரளவுக்கு பரவாயில்ல சுவாமி, சரி கொஞ்சம் எல்லாரும் பார்த்துக்கிட்டது சரி சுவாமி. அதுக்கப்புறம் இவ வெள்ளம் எல்லாம் கொஞ்சம் வடி, அதுக்கப்புறம் மண்மேடெல்லாம் பார்த்து, அதுக்கப்புறம் அந்த கிளி சொல்லு அந்த ராஜா தோண்டி திரும்பவும் ஸ்ரீரங்க அப்படி உத்தாரணம் சொன்னான். நீங்க கொஞ்சம் அந்த கீழே தான் இருக்கும் அது ஸ்ரீரங்கம், அப்படியேப்பட்ட ஒரு ஸ்ரீரங்கம். வெள்ள நீர் பறந்து பாயும் விரிபொழில் அரங்கம் தன்னுள் கல்வனார் கிடந்தவாறும் கல்வனா உள்ளம் கவர் கல்வன், இதுக்கடா படுத்துட்டு காரணம் ஸ்ரீரங்கம் அழகா இருக்கணும் வர ஜனங்களை இடுக்கலான்னு கள்ளத்தனம் பண்ணி யாரை ஏமாத்தலாம், யாருடைய ஹதயத்துல கொஞ்சமாவது சாத்வீகம் இருக்கு, யாராவது கொஞ்சம் சத்தங்கம் கேட்டுக்காளா, யாராவது கொஞ்சம் நாமஜபம் பண்றா வராளா, யாராவது குருவை பிடிச்சு வராளா, டிரைட்டே நம்ம கோஷ்டியில சேர்த்துருவோம் அவ ஹதயத்தை திருடிடுறாள், அதெல்லாம் அப்படி வந்து மாட்டிண்ட வந்தா பத்மநாபன்றது. பாடசாலைக்கு வந்தேன் கன்னியாகுமரி அப்படின்னா சுத்திட்டு பாடசாலைக்கு வந்தேன், திருவனந்தபுரத்துல பிளைட் ஏறணும், பிளைட் ஏறணும் சரி பத்மனா அவர் பாவது வரும்னு மாட்டின்றதுதான் நீளவே முடியுது, நீளமும் வேண்டாம் வச்சுக்கோங்க, கண்டு அடிச்சுக்கிறது மனசு, இருக்கவும் முடியல போகவும் முடியல, பிராதபாடு படுத்துறதான். வெள்ளநீர் பறந்து பாயும் விரிவுள் அரங்கந்தன்னு கள்வனார் கிடந்தவாறும் கமல நன்முகம் கண்டு, நல்ல திருமுகம் கமலம் போன்ற பிரசன்னமான திருமுக மண்டலம் கள்வனார், கள்வனாராம் படுத்துண்டே ஏமாத்துறாராம், படுத்துண்டே ஏமாத்துறார், எல்லாரையும் கள்ளத்தனம் பண்றான், ஒருத்தர் விடாம காக்காபுரன் வந்து தாயாருடைய திருமார்பீர்றது தெரியாத அவருக்கு அவ மடியிலேயே படுத்து, ஆனாலும் கல்வனார் தாயார் என்ன பண்றா பாக்கலாம், இவன் என்னதான் பண்றான் பாக்கலாம், ஒரு ஸ்திதிக்கு மேல தாயார் எழுப்புறாளா பார்க்கலாம், கண்ணு மூடி படுத்துட்டு இருக்கார், கண்ண மூடி படுத்துட்டு இருக்கார், சும்மா இல்ல. துரியோதனன் வரா அர்ஜுனன் வரா, துரியோதன் முதல்லயே வந்துட்டான் பாவம் ரொம்ப சமத்து, அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்து அர்ஜுனன் போறான், அர்ஜுனனும் கிருஷ்ண சகாயம் கேட்கறதுக்காக போறான் தெரிஞ்சுட்டு துரியோதன அடிச்சு பிடிச்சு முன்னாடியே வந்துட்டான், பகவான் சொன்னான் நான் போய் படுத்துக்கிறேன்னு வேலைக்காரன் சொல்லிட்டான், நான் போய் படுத்துக்கிறேன் யாராவது வந்தான்னா வந்து என் ரூம்ல உட்கார சொல்லு தலைமாட்டுக்கிட்ட ஒத்த சார போடு சரியா அப்படின்ட்டான். அழகா துரியோதனை வந்தான் அப்படி பார்த்தா அப்படி படுத்துட்டு இருக்கான், என்னமா படுத்துட்டு இருக்கான் சும்மா சொல்லப்படாது, படுத்துட்டு இருக்கும்போது சுமத்தா தான் இருக்கான், முடிச்சா தான் நம்மளோட ஒன்று பண்றோம். உடனே அழகா பார்த்தா தலைமுடி பக்கத்துல சேர்ல உட்காந்துட்டான் சுவாமி, இப்படி பார்த்துட்டான் தலை பக்கத்துல உட்காந்து இருக்கான், தெரியல இவன் உட்காந்து இருக்கான், இருந்தாலும் சுவாமி கண்ணையே திறக்கலையாம். அர்ஜுனன் வந்தா நின்னா திருவடி பக்கத்துல நின்னா கைய கூப்பிட்டான், அர்ஜுன் முதல்ல திருமுடி பகல் அப்படியே பார்த்தான், கடைசியில திருமுடி பகல்ல போய் நின்றுட்டான். திருமுடி பகல்ல வந்தாங்கன்னா துரியோதனன் தள்ளிபடா அப்படின்னா உடனே அழகா அவன் திருவடி பகல்ல போய் நின்னுட்டா, கையை கூப்பிட்டு சுவாமி பார்த்தா புதுசா கரெக்டா இருக்கான் அர்ஜுனன். கண்ணை திறந்தா முதல்ல அவன் தான் தெரியுமா. உடனே கண்ணை திறந்தா, வாடா அர்ஜுனா வா வா சௌக்கியமா இருக்கிய எப்ப வந்தாய்? உடனே துரியோதன சாட்டனை குடிச்சான், கிருஷ்ணா நான் தான் முன்னாடி வந்தேன். ஓ துரியோதனா நீ வந்துட்டியா? உடனே துரியோதனா, கிருஷ்ணா நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட சகாயமாக தான் வந்திருக்கோம். பெரியவாள்லாம் மறுபடி அழகா அனுகிரகம் பண்ணுவா. முதலில் வருபவருக்கே முன்னுரிமை அப்படின்னு உண்டு. அதனால துரியோதனா பெரியவாள்லாம் அப்படி பண்ணுவா, நீ பெரியவாள்னா நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த வாழைப்பழத்தை ஊசி ஏற்ற மாதிரி. உடனே கிருஷ்ணன் சொன்னா, துரியோதனா நீ சொல்ற மாதிரி யாரப்பா சொல்ல முடியும், அப்பா தான் சொல்றீ. ஆனா இன்னொரு சாஸ்திரம் உண்டு தெரியுமோ, நான் முதல்ல பார்த்தது அர்ஜுனா தானே, அது இன்னொரு சாஸ்திரம் உண்டு தெரியுமோ என்ன அப்படின்னு. முதல்ல சின்னவாளுக்குதான் முன்னுரிமை, அர்ஜுனன் சின்ன பையன் இல்லையா, அதான் முதல்ல அவன் இஷ்டம் வேப்போம், அதுக்கப்புறம் அவன் இஷ்டம். பத்திண்டு வரதான் துரியோதனனுக்கு முன்னாடி வந்து வீணா போச்சு. அப்படிதான் சிலதெல்லாம் பாவம். ஏழு நாள் கதை கேட்டு மோட்சம் அடைஞ்சவா உண்டு, ஒரு நாள் மோட்சம் அடைஞ்சவாலும் உண்டு. அஞ்சு மாசம் ஜலமெல்லாம் இல்லாம தபசு பண்ண துருவனுக்கும் சுவாமி காட்சி கொடுக்கிறார், கெட்டின சிசுபாலனுக்கும் காட்சி கொடுக்கிறார், அசாமியனுக்கும் அனுகிரகம் பண்றார். சில பேர்லாம் தற்கால டிக்கெட் வாங்கிட்டு கன்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிடுறா, என்ன பண்ண முடியும்? சில பேர்லாம் முன்னாடியே புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட் பார்த்துட்டே இருக்கா, ஒன்னும் பண்றதுக்கு இல்லை. இவர் என்னோட கல்வனார், அர்ஜுனனுக்கு கிருப பண்றதுக்காகவே அவன் வர வரைக்கும் தூங்கின்றிருந்த ஒரு கல்வனார். சாதாரணப்பட்ட கள்ளன் கிடையாது, பெரிய கள்ளன். கல்வனார் ஜம்மனு படுத்துருக்கார் சுவாமி. கல்வனார் கிடந்தவாறும் கமல நன்முகமும் கண்டு படுத்துருக்கார் தேவனேன்னு விபீஷணன் சொன்னான்றதுக்காக சமுத்திரத்துக்கிட்ட சரணாகதி பண்ணி படுத்துருக்கார். கம்பன் சிரிக்கிறான், கருணையன் கடல் கருங்கடல் நோக்கி கிடந்தது அப்படின்னு சொன்ன. இவன் கருணா சாகரன், இவன் போய் ஒரு சாகரத்தை பார்த்து நீ கிருப பண்ணேன்னு இருக்கான். அதனால கல்வனார் கிடந்தவாறும் கமல நன்முகமும் கண்டு உள்ளமே வழியை போடும். ஒருவன் என்று உணர மாட்டே, மனசு ரொம்ப இப்படி கடினமா இருக்கியே, இவர் தான் தெரிஞ்சு கொடுத்தோம். அப்பாடான் அவர்கிட்ட காதல் வைக்கிறத விட்டு கள்ளத்தே காதல் செய்து உன் கள்ளத்தை கழிக்கின்றாய், கள்ளமே காதல் செய்து. இன்னும் ஒரு பெரிய பிரீதி வரலையே. போறோம் கோவிலுக்கு போறோம், சுவாமிய பாக்கிறோம், ஆண்டாள் மாதிரி கொள் அழகர், வாய் அழகர், கண் அழகர், குப்பூயில் எழு கமல பூ அழகர், அவனை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்கமாடுன்னு தோன்றதா? அவர் கோவிலுக்கு போ, அப்பா அடா பாட்டா உடனே இறங்கலாம், ஆத்து கோடி வரலாம், அவ்வளவுதானே. அங்கேயே கடக்கலான்னு தோன்றதா? அப்படியே கிடந்தாலும் ஒரு அரை மணி நேரம் என்ன இறங்கிட்டே, என் டைம் ஆயாச்சு கிளம்புறேன். அவ்வளவு ஆறரைலேருந்து எட்டரை என் டைம், பத்தரைலேருந்து பத்தே முக்கா என் டைம். எல்லாரும் டைம் வச்சுட்டு போகணும், பதினாலு டைமே இல்லாம எடுத்துட்டு இருக்காரு. அவ்வளவு காரியங்கள் வச்சுட்டு இருந்தும் தேவையே படுத்துட்டு இருக்காரு. ஆனா அவரிடத்துல இன்னும் பூரணமான ஒரு பக்தி வரல. டெய்லி 4 மணிக்கு அபிஷேகத்துக்கெல்லாம் போவோம், கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துடுது, இல்லாட்டி சரீரத்து மேல ஒரு ஆசை வந்துடுது, எத்தனை மணிக்கு போய் பாத்துக்கலாம். நம்ம வராகர் தானே, நம்ம கோவிந்தர் தானே, நம்முடைய பத்மநாபர் தானே, நம்முடைய ரங்கநாதர் தானே தோடி போயிடுறது. இந்த காதல் இருந்தா தூக்கம் வருமோ? காதல் இருந்தா சுவாமிய பாக்கலே மனசு கடந்து அடிச்சுக்காதா? அச்சுச்சோ பாக்கலையே 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 கபர்ரா பெரியவாள்லாம் துவாரகா ராமதாசர் ஒவ்வொரு தடையும் அப்ப போய் போய் சுவாமிய பாப்பா. ஒரு தடவை போய் சுவாமிய பார்த்தார், கதறி கதறி அழறா. ராசி வரைக்கும் நின்று இருக்கா, சுவாமிக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சு சைனா ஆர்த்தி எல்லாம் காட்டி கதவை தாப்பா போடுற வரைக்கும் காத்துட்டு இருக்கா. அப்பயும் இவர் இவாளா பிடிச்சி வெள்ள தள்ளுறா, ஓன்னு அழறா. சுவாமி பிரத்யட்சமா கதவு திறந்து வந்துட்டா துவாரகாநாதன். இது கதராயனா, இனிமெல்லாம் வர முடியுமான்னு தெரியலப்பா, சரி ரொம்ப களைச்சு போயிடுது. சரி அதுக்கே அழறேன், வர முடியாது, ஒன்னும் பார்க்க முடியாம நான் என்ன பண்ணுவேன், உன்ன பார்க்காம ஒரு வாழ்க்கை என்னதுக்கு அப்படின்னு என்ன பண்ணலான்ற எனக்கு தெரியாது. நீயே முடிவு பண்ணிக்கோ, எனக்கு வரணும் ஆனா வர முடியாது, சரிதான் விளைச்சு போயிடுது, பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அவ்வளவுதான், பிராக்டிக்கலா பார்த்தா முடியாது. உடனே சுவாமி சொன்னார், சரி நீ வர வேண்டாம், நான் உன் கூட வரேன், வா போலான்னு. அதல்லவா காதல், சுவாமிய கலப்பி கூட்டு போயிட வேண்டாம், ஆதிக்கு வா அப்படின்னு கலப்பி கூட்டு போயிட வேண்டாம். அதை விட்டு கோவிலுக்கு போனேன் பாத்தேன், கோவிலுக்கு போனேன் பாத்தேன், கோவிலுக்கு போனேன் பாத்தேன், பாத்தேன் பாத்தேன் பாத்தேன், நீ வந்துட்டா என் கூட, சுவாமி வந்துட்டா பாக்க விகாரிய போய் பார்க்க ஒரு ராணி போனோம், அப்படி காதலோட பார்த்தாலும் அவ பார்த்த காதல் தாங்க முடியும். அவ போகும்போது பாக்கிய அதிகாரி பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருக்க, அப்புறம் கஷ்டப்பட்டு அவ காலில் விழுந்து அவ சொல்லி திருப்பி சுவாமியை கொண்டு வந்து கோவில வச்சா. அதனாலதான் பாக்கிய அதிகாரிக்கு அப்பப்ப தடைய போடுவாங்க, யாராவது கொஞ்சம் ஆசையோட பார்த்து இவர் ஆசையோட பார்த்து இவருக்கு பித்து பிடிச்சு அவ பின்னாடி போயிடுவாங்க. அப்படி ஒரு சுவாமி பாக்கிய அதிகாரி பிருந்தாவனத்துல. அப்படி ஒரு காதல் வர வேண்டாமா, வாடா பாத்துடேன் காதால டேர்ன் ஓவர் ஆத்துக்கு போகலாம், டிஃபன் சாப்பிடலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம், சாயங்காலம் நேரம் கிடைச்சா போய் பார்க்கலாம், அப்படி இருக்கப்படாது. கள்ளமே காதல் செய்து கள்ளத்தே கழிக்கின்றாய். பக்தன் 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 லோகத்துல கொண்டாடுறதுக்கு ஏதா மாதிரி காரியங்கள் பண்ணிருக்கோம், அப்படியே ஹதயபூர்வமா வரலையே. ஆழ்வார்கிட்ட குறவோனா அவர் சொல்ல, இன்னும் எனக்கு காதல் வரலையே, இன்னும் உத்தமமான ஒரு காதல் வரமாட்டேங்கிறதேன்னு ஒரு கதறல் வரணும். கோவில போய் பத்தனா யாரெல்லாம் பாக்குறா அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். யாரா பாக்குறதுக்காக பஜனை பண்ணிட்டு இருக்கு, அது பஜனையா? ஐயா அது பேர் பஜனையே கிடையாது. பத்மநாபன் பார்த்து மேனி சிலிருக்க வேண்டாம், அதல்லவா காதல். அக்பர் பாதுஷா காலத்துல ஒரு மகாத்மா இருந்தா, அப்படி பாடுவார். அவர் பாட்டை கேட்கறதுக்கு தான் சரி கூட்டுன்னு வந்துட்டார். நன்னா பாட்டு பாடினார் அக்பர் பாதுஷா, உருகி உருகி கேட்டார். பாட்டு முடிஞ்சன ஓடி வந்து ஒரு திருவடிகளை விழுந்தார், கதறி கதறி எழுதார், சுவாமி என்னமா பாடினீர் நீர், என்னால தாங்க முடியாத சுவாமி அழுதாரம். உடனே அந்த பாகவதற்கு கோபம் வந்துருச்சு பிருந்தாவனத்துல, இனிமேல் இந்த ராகம் சத்தியமா ஆயுசு இருக்க வரைக்கும் பாட மாட்டேன்டான். அக்பர் பாதுஷா என்ன சுவாமி ஏதாவது அவசாரம் பண்ணிட்டேனா, கல்லான ஓ ஹதயமே அப்படி உருகிறதே, என் கண்ணன் என்ன பாடுபட்டிருப்பான், இனிமேல் அவன் மனசு படப்படாது, படாத பாடு படப்படாது, இனிமேல் அந்த ராகமே பாட மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிட்டான். அது காதல். நம்ம ஏதான ஒரு பாட்டு பஜனை பாடி நாலு பேர் பேஷ் பேஷமா நெஞ்ச நிமிஷத்துல வரும். நாங்கெல்லாம் பஜனை சிக்காமணி பட்டத்தெல்லாம் வாங்கிட்டு பட்டத்துக்காக பாட்டு பாடுறோம், சுவாமிக்காக அல்லவா? என்ன என்ன பிரயோஜனம் லோகத்தோட பாகவத ரத்னம் அப்படின்னா பெரிய பிரயோஜனமும் சுவாமி அல்லவா அனுபவிக்கணும், பகவத் ஸ்மரணம் அல்லவா வரணும். பாகவதத்தை அனுபவிக்கிறனா வேதவியாசர் போய் யார் அனுபவிச்சிருக்கா, சுகப்பிரமம் மாதிரி யார் அனுபவிச்சிருக்கா, ஸ்ரீதரம் எப்படி வியாக்கியானம் பண்ணிருக்கா, ஸ்ரீதரிய வியாக்கியானம் நீங்க பண்றதுக்கு ஆள் கிடையாது. வேதவியாசர் சொல்றார் காசியில, விஸ்வநாதர் சொல்றார் ஒரு பெரிய வியாக்கியானம் எழுதி கொடுத்துட்டார் பாகவதத்துக்கு. அப்ப அங்க இருக்க பண்டிதர் எல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு. அப்ப அவர் சொன்னார், நீங்க எல்லாம் ஒரு பெரிய பண்டிதர் எல்லாம் மகா பண்டிதன் சிவபெருமான் விஸ்வநாதர் தீர்மானம் பண்ணட்டும்னா விஸ்வநாதன் சன்னிதில கொண்டு போய் வச்சுட்டார். விஸ்வநாதர் அசபீதியா சொன்னார், வியாசருக்கு தெரியும் சுகபிரம்மத்துக்கு தெரியும், வேத வியாசோ வேதி சுகோ வேதி அப்படின்னுட்டார். பிரசித்துக்கு தெரியுமா தெரியல, அவனுக்கே தெரியலன்னுட்டார். ஆனா ஸ்ரீதனுக்கு நன்னா தெரியும், நன்னா தெரியும், நன்னா தெரியும், நரசிம்ம பிரதாகார் அப்படின்னுட்டார். நரசிம்ம கிருப்பையினாலே ஸ்ரீதனுக்கு பாகவதம் நன்னா தெரியும்ன்னுட்டார். அந்த மாதிரி அப்படியே ஹதயம் முருகனம், கள்ளமே காதல் செய்து கள்ளத்தை கழிக்கின்றாயே, கள்ளத்தனத்தை விட்டு உண்மையா பக்தி பண்ணுங்க மனமே, சுவாமி அனுபவிக்கும்படியான ஒரு ஹதயம் உனக்கு லபிக்கட்டும். சும்மா இதையோ பண்ணிட்டு நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன்னு குதிக்காது. நான் பக்தி பண்றேன், எனக்கு நாராயணியம் தெரியும், எனக்கு பாகவதம் தெரியும், எனக்கு ராமாயணம் தெரியும், எனக்கு பிரபந்தம் தெரியும், நான் பஸ்டாச நாமஜபம் பண்றேன், நான் 1000 நோட்டு எழுதி கொடுத்துருக்கேன், நான் லட்சம் ராமநாமா எழுதிட்டேன், எழுத வச்சானல்லவா வரணும், லட்சம் ராமநாமா எழுதிட்டேன், நான் நிறைய பேருக்கு ராமநாமா நோட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். கடைசியில இதெல்லாம் பண்றது எதுக்குன்னா, கள்ளமே காதல் செய்து பக்த வேஷம் போட்டு பக்தி பண்ணல. கொஞ்சம் கடுமையான பவசுகம் இருக்கு, கடுமையா தான் சொல்லணும், நான் வேற வழி இல்லை. கள்ளமே காதல் செய்து எனக்கு எங்கா துபயம், எங்கா துபயம், எங்கா துபயம், எனக்கு நாங்க தான் கொடுத்துருப்போம், நாங்க தான் உதயாஸ்தமா பூஜை, நாங்க தான் இது பண்ணிருக்கோம், அது பண்ணிருக்கோம். கள்ளமே காதல் செய்து லோகத்தை 10 பேர் சொல்றதுக்கா, கள்ளமே காதல் செய்து கள்ளத்தனம் பெருமையா பேசிக்கிறதுக்கு. சில மாமிகள் அப்படி சொல்லுவா, இந்த மாமா சொன்னாரோ பிரிச்ச கோட்டை தாண்டவன் ஹாத்துல ரிவர்ஸா இருக்கும், சொல்றதுக்கும் மாமி மாமி சொல்றதுக்கும் ஆத்துக்கு சம்பந்தமே இருக்காது. சில குழந்தைகள் ஐயோ அப்பா திட்டுவா அம்மா திட்டுவான்வா, அப்பா அம்மா பேச்சே கேட்காது, அப்பா அம்மா சொன்னா காதலியே விழதானா சொல்றத பார்த்து அப்படி சொல்லுவா. கள்ளமே காதல் செய்து வெளிவேஷம், வெளிவேஷம், வெளிவேஷமா முக்கியம் நமக்கு. கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தை கழிக்கின்றாய். ஆழ்வா தன் மனசை பார்த்து சொல்ல, சும்மா ஏமாத்த வேணா, நமக்கு தெரியும் இல்லையா, நம்முடைய ஹிருதயத்துல நம்ம நிஜமாவே பக்தி பண்றோமா, நிஜமாவே சுவாமியை பார்த்து உருகிறோமா, நிஜமாவே சுவாமி கிட்ட மயங்குறோமா, இல்லாடி பக்கத்துல இருக்குவாள்லாம் கொண்டாடுறாளான்னு கவனிச்சுட்டு இருக்கோம்னா நமக்கு ஹிருதயத்துக்கு தெரியுமா தெரியாதா? மக்கள் யாரும் சொல்ல வேண்டாம், ஆச்சாரியும் சொல்ல வேண்டாம், சுவாமி பிரத்யக்ஷம் வந்து சொல்ல வேண்டாம், நம்முடைய ஹிருதயத்துக்கு தெரியுமா தெரியாதா? கள்ளமே காதல் செய்தி, யாரை ஏமாத்துறோம்? நம்மள நாமளே ஏமாத்திக்கணும். எத்தனை கோடி ஜென்மா ஏமாந்துட்டோம், எத்தனை கோடி கோடி சகஸ்ர கோடி ஜென்மா ஆயாச்சு, இன்னைக்கு ஏமாத்திட்டோம்னா என்ன பண்றோம்? இது வெறும் வேஷத்தினால பிரயோஜனம் இல்லை, அது உருகணமா. பக்தி டெய்லி வரணும். நிறைய நாள் கோவிலுக்கு போறது எல்லாரும் கேட்டுடுவா, போகலன்னா வம்பு, ஏன் வரல ஏன் வரலன்னு. அதுக்காக கோவில் போகணுமா? கோவில் போகிறது இப்படி போனாலும் பிரயோஜனம் உண்டு. ஆனா பக்குவ நிலையை பத்தி நான் பேசியிருக்கேன், ஹதயம் உருகும்படியான. எல்லாரும் தான் ராமாயணம் வாசிக்கிறோம், ஆனா எத்தனை பேருடைய ராமாயணம் அவளை கொண்டு அயோத்தியாவில் ராமன் முன்னாடி நிக்க வச்சிருக்க, லவக்குச்சா சொல்ற மாதிரி ராமாயண பாராயணம் லவக்குச்சா மாதிரி பண்ணணும். ஜெகம்புகள் புண்ணிய கதை ராமனின் கதையே, அதை அகம் குளிர பாடுகிறோம். எல்லாரும் ஹதயம் குளிரும்படியா பாடுறோம். ராம நாமமே கற்கண்டு அவை அழியாதவன் மனம் கற்குண்டு அப்படின்னு கல்குண்டு, அது குண்டு கல், அவ்வளவுதான். ராம நாமமே கற்கண்டு அதை அறியாதவன் மனம் கல் குண்டு, அவ்வளவுதான். குண்டு கல் போனதுக்கு பிரயோஜனம் இல்ல. பாராங்கல்லு ஹதயம் உருகணும், பூந்தான மாதிரி வாசிக்கணும். பாகவதம் எப்படி அனுபவிக்கிறா பார்வதி தேவி சொல்றா இல்லையா, இருந்தாலும் பூந்தான வாசிக்கிற மாதிரி நீ வாசிக்கிற இல்ல சுவாமி, சிவபெருமானையே பார்த்து சொல்றா. சிவராசு போன வாஸ்தவம் தான், நீ சொல்றது நியாயம் தான், நானும் வாசிக்கிறேன். அவரு அவரை மாதிரி இனிமேல் யாரும் பண்ண முடியும் பகவத் ஸ்மரணம். ஆனா அவர் சொல்றாரு, ஆனாலும் இந்த பூந்தானத்துடைய ஸ்மரண பாவம் வரணும். அதுக்காக டெய்லி அதே பேஜே வச்சிருக்கேன். பிரணய கழகம் ருக்மிணி பிரணய கழகத்தையே வாசிட்டு இருக்கார் பூந்தானம். ஏண்டான எப்படி வாசிக்கிறான் அச்சோ அச்சோ அப்படின்னு. நம்ம பாகதம் வாசா சுகப்பெருமாழணும், எப்படி வாசிக்கிற நாராயணியம் வாசிச்சா பூந்தான ஒருவனை எப்படி வாசிக்கிறா. அதெல்லாம் பிரபந்தம் பாடினா அந்த பிரபந்தத்தை பாடின குலசேகராட அச்சா, நான் எழுதினதை விட இவா சொல்றது எத்தனை அழகா இருக்கு. எப்படி உருகி உருகி பாடுறா திருப்பள்ளி எழுச்சி எல்லாம், பெருமாள் திருமொழி எல்லாம். சகஸ்ரநாமம் சொன்னா பீஷ்மர் கதறணும், கிருஷ்ணா அச்சா நான் கூட இவ்வளவு அழகா சொல்லல கிருஷ்ணா, என்னமா சொல்றாதா இவா ஜோர் அப்படின்னும். அது இல்லாம வெளி வேஷம் புரோகம் இல்ல, அதான் ஆழ்வார் கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தையே கழிக்கின்றாயே. அடுத்த பாத்திரத்தை சொல்றாரு, எனக்கு பிராமணத்துவம் கூட இல்லையே, எல்லாம் வேஷம். குளித்து மூன்று நலை ஓம்பும் குறிகோள் அந்தனமை தன்னை ஒழித்திட்டே நின்கணில்லை நின்கணும் பக்தனல்லே கழிப்பது என் கொண்டு நம்பி கடல்வண்ணா கதறுகின்றேன் அழித்தன கருள் செய் கண்டாய் அரங்கமான் நகருளானே. பகவான் பிரார்த்திக்கிற அரங்கா ஃப்ரெஷ்ஷா புதுசா பக்தி ஆரம்பிக்கணும்பா. ஒரு அதிகாரமும் ஒரு அருகதையும் இல்லாமல் இருக்கேன். அவர் பிராமண வம்சத்துல பிறந்தவர், பொன்றடி புடியாள் விப்ர நாராயணன். குளித்து மூன்று நாளை ஓம்பும் பிராமணாலாம் மூணு வேளை குளிக்கணும்னு சாஸ்திரம். குழியிலேயே மூணு குழி உண்டு சுவாமிகளானது, மூணு குழி உண்டு. நித்யானுஷ்டானத்துக்காக ஒரு குழி, இன்னைக்கு கூட பேசிட்டிருந்தோம், அதுவே சாதமே பண்றது இல்லை. அதுக்கு அடுத்த நாள் கதையை சொல்லிட்டு இருந்தார் சுவாமி, பிரத்யேகமாக குளிச்சுட்டு பித்துக்குள்ள வழி அனுப்புறது பத்தி பேசிட்டு இருந்தேன். ரெண்டு நிமிஷம் தான் பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள ஒரு சாஸ்திர விஷயம் சொன்னார் சுவாமி. குளிச்சுட்டு அப்புறமா பித்துக்குள்ள வழி அனுப்புறது தர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரத்யேகம் தான். அதுக்கப்புறம் ரெண்டாவது குழி தான் நித்யானுஷ்டான குழி. நம்ம எல்லாம் நித்யானுஷ்டானத்தை குளிக்கணும், தாக்க முடியல குளிக்கணும். அழுக்குடம்பு எச்சில் வாய் மலம் மூத்திரம் மாமிச குண்டம் குளிக்கலன்னா தாங்காது. நம்ம ஊர் வெயிலுக்கு அதுக்கு மெட்ராஸ குளிச்சு தேர்ப்பா, பக்தியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, தேர்வ தாங்காது, தானா புளியல். அதே பணிக்காலத்தான், குளிக்கணுமா வேண்டாமா, குளிக்கணுமா வேண்டாமா, பணி குளிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு மூணு குளியலாம். நித்யானுஷ்ட குளியல்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் சிலதெல்லாம் தீட்டு குளியல்னு ஒண்ணு உண்டு, சிலதெல்லாம் பாயச்சித்த குளியல்னு ஒண்ணு உண்டு. இதெல்லாம் பண்ணா பாயச்சித்தமா ஒரு முங்கு போடணும்னு உண்டு. அந்த மாதிரி மூணு குழி உண்டு, ஒரு நாளைக்கு மூணு குழி குடிக்கணும் பிராமணா. அதுலயே போச்சு, நம்ம யாரும் பிராமணா தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுலயே போச்சு. அதுக்கப்புறம் தான் மதுரை போடுறது. நூறு குழி சரீரத்துக்காக இல்லையா, நித்தியானுஷ்டானம் பண்றதுக்காக ஒரு குழி, சுவாமிக்கு பூஜை பண்ணணும்னு ஒரு குழி. இந்த காவேரியில ரங்கனுக்கு தீர்த்தம் எடுத்துட்டு போவா, போய் குளிப்பா, இருக்குன்னா ரங்கனுக்கு தீர்த்தம் எடுத்துட்டு போறதுக்காக ஒரு குழி குளிப்பான். குருவாயூர்ல சந்திரன் அரைப்பான், குடிச்சிட்டு வருவா, இருந்தாலும் சந்திரன் அரைக்கிறதுக்காக ஒரு முண்டு விட்டுட்டு ஈரம் சொட்ட 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 போய் அப்படியே போய் சந்திரன் அரைப்பான். ஏன்னா சுவாமிக்கு கைங்கரியம் பண்றதுக்குன்னு ஒரு குழி. சுவாமிக்கு ஜலம் எடுத்துட்டு வருவா, அவ ஜலம் எடுத்து அந்த சட்டி ஜலத்திலே ஒரு குழியை குளிச்சுட்டு தான் வருவா, அது தலைமி 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 குளிச்சுட்டே வருவா. மூணு குழி குளிக்கணும் பிராமணா, நமக்கெல்லாம் கேட்கவே கூடாது பாசுரம். குளித்து மூன்றனலை ஓம்பும் குடிகள் அந்தனமை நன்மை. மூணு அக்னி உண்டு, காரகபத்தியம் இப்படி ஒரு மூணு விதமான அக்னி உண்டு, அக்னி உபாசனம். அந்த காலத்தெல்லாம் பெரியவாள் நல்ல பிராமணாள்லாம் வலது கையால் ஆசீர்வாதம் பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா அக்னி உண்டு, அக்னி உண்டு, அப்படி மேல வச்சு ஆசீர்வாதம் தகிக்கும். நம்ம காசி இடது கையால் ஆசீர்வாதம் பண்ணலாம். அதே இந்த கேரளா பக்கத்துல இருக்கிறவெல்லாம் அப்படி ஆசீர்வாதம் பண்ணோட அப்படி கையை இப்படி வச்சிருவான், வலகை இப்படி வச்சுட்டு அப்புறம் ஆசீர்வாதம் ரெடி இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுவோம். அக்னி நேரடியா போயிடக்கூடாது அவனுக்கு, இடது கையால் ஆசீர்வாதத்துலவே நினைப்பான், நீ இடது கையால் ஆசீர்வாதம் பண்றாளே தப்பு இல்லையான்னு. வலது கையில அவள் கையில அக்னி உண்டு, கையிலேயே அக்னி உண்டுன்னு அப்புறம் என்னத்த சொல்றது. எங்க போனாலும் அந்த காலத்துல பிராமணாலாம் உமையும் கர்ப்பயமா வச்சு அறிஞ்சிட்டே இருப்பாளம். எப்படா அக்னி கோத்திரம் பண்ணாலும் அந்த அக்னி தான் அவள் ஜென்மாவே காப்பாற்ற, அக்னி கோத்திரியும் உண்டு. இப்பெல்லாம் பேர் தான் இருக்கு அக்னி கோத்திரி, ஏதோ சில பேர் மட்டும்தான் அக்னி கோத்திரியா இருக்கா, அக்னி கோத்திரி நித்தி அக்னி கோத்திரி நித்தி அவா அம்சமெல்லாம் அப்படி இருக்கும். ஜொலிப்பா எப்படின்னா அந்த அக்னி ஜொலிக்கிற மாதிரி ஜொலிப்பா. குளித்து மூன்று நலை ஓம்பும் குறிகள் அந்த நமை தன்னை ஒழித்தேன். அந்த மாதிரி மூணு குளியல் இல்ல, மூணு அக்னி உபாசனை இல்ல, அப்புறம் என்னத்த அந்த தன்மை இருக்கு, ஒன்னும் கிடையாது. எண்கள் இல்லையா, ஒண்ணு கர்மயோகம் இருக்கணும், இல்லாட்டி ஞான யோகம் இருக்கணும், ஏதான கூட அட்லீஸ்ட் பக்தி யோகமாக தான் இருக்கணும். சரி நித்தியம் கர்மானுஷ்டானம் பண்றது இல்லை, ஒண்ணுமே பண்றது இல்லை, அட்லீஸ்ட் பக்தி இருக்கான அதுவும் இல்லை. நின்கணும் பக்தன் அல்லே, பக்தி ஊர்ல எல்லாரும் பக்தன் பக்தன் சொல்லிக்கிறாரிய நல்ல உத்தமமான பக்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை. நல்ல பக்தி யோகம் வந்துருந்தா அதுவே கர்மயோகம் ஞான யோகத்தை கொடுத்துடும். நல்ல கர்மயோகமே பக்தியில போய் கொண்டு விட்டுடும். நல்ல கர்மயோகம் பண்ணாலே சுவாமிய கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே அப்படின்ற பெண்பிள்ளை, எத்தனை பெண்பிள்ளை அப்படி ஒரு கர்மா. இந்த கர்மா அப்படி இழுக்குமா, நல்லா தபசு பண்ற பிராமணாளுடைய அக்னியில ஸ்வயம் சுவாமி ஆவிர் பவிப்பா. போன வருஷம் கூட வேத பாராயணம் எல்லாம் திருவனந்தபுரத்தில் நடந்தது, இந்த அக்னியில பத்மநாபர் ஆவிர் பவிச்சார் அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்னான். அப்ப அந்த பிராமணா எப்படி மந்திரம் ஜபிச்சு அதை பிரத்யக்ஷமா சுவாமி அக்னிரூபத்துல ஆவிர் பவிச்சிருப்பான் விளையாட்டா, அக்னி சரட்டுமே எனக்கு தெரியும். அதுல சுவாமியுடைய ரூபம் வரது அப்படின்னா சுவாமி பிரசன்னமானாதானே வரும். ஆதி அஞ்சோதி ஒரு அருணாச்சலர் ஜோதி ஸ்வரூபமா தானே இருக்கு அருணாச்சலேஸ்வரர். அப்ப அந்த அக்னி ஸ்வரூபம் அதை அனுபவிக்கும்படியான ஒரு பக்தி, தீ கொள்விரலை வைத்தால் நந்தலாலான் என்னை கீண்டும் இன்பம் அதல்லதா பக்தி. நின்கணும் பக்தன் அல்லேன் கழிப்பது என் கொண்டு நம்பி. கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ ஏதானும் இருந்தா நிம்மதியா இருக்கும், ஒண்ணுமே இல்லையே கடல் வண்ணா கதறுகின்றேன். ஐயோ ஒன்னு அனுபவிக்கிறதுக்கான ஒரு யோக்கியதையே இல்லை எனக்கு, யோக்கியதை வேண்டாமா. சுவாமி அனுபவிக்கிற ஒரு யோக்கியதை சம்பாதிக்க எங்க போய் சம்பாதிக்கிறார் சொல்றார், கடல் வண்ணா கதறுகின்றேன் அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளான். உன்னை அனுபவிக்கிற ஒரு யோக்கியதைய நீயே கொடுப்ப. முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் பகவான பிரார்த்திக்கணும், முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்ப்பா, இன்னிலேருந்து பக்தி பண்றேன்ப்பா, இன்னிலேருந்து புதுசா ஒரு யோக்கியதையை கொடு, உன்னை உபாசனை பண்ணும்படியான யோக்கியது. அஜாமியம் ரொம்ப உத்தமன் நிஜமாவே சொல்றேன். யமதூதர்கள் விஷ்ணு தூதர்கள் அவளுடைய பிரபாஷணம் எல்லாம் கேட்ட உடனே அஜாமியனுக்கு ஆயுத்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. உடனே எல்லாத்தையும் வச்சான், கங்கா நதி தீரம் போன ஹரித்வாரம், ஹரி அனுபவிக்கிற துவாரம் அது. அங்க போனா கங்கையில ஒரு முங்கு போட்டான், சிவபெருமானத்தை பிரார்த்தனை பண்ணிட்டான், நல்லா நாராயண பக்தி பண்ணணும், ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும், இப்பதான் ஜென்மா வாய்ச்சிருக்கு, இன்னைக்குதான் முதல் தடவை ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ண போறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அனுகிரகத்தை வாங்கிட்டு பக்தி பண்ணா உடனே அதே விஷ்ணு தூதர்கள் திரும்பவும் புஷ்ப விமானத்தை எடுத்துட்டு வந்தா ஏறினான் கிளம்பினான். ஒவ்வொரு நாளும் எழுந்துட்ட உடனே இன்னைக்கு பக்தி பண்ண ஆரம்பிக்கிறேன், ஒரு எட்டு வருஷமா பாகவதம் நடத்திருந்திருக்கேன். நான் ஒரு அஞ்சு தடவை பாகவதம் எழுதியாச்சு. இதெல்லாம் யார் கணக்கு கேட்டாங்க? பிரிண்டிங் மிஷின் 1,000,000,000,000 புக்கு பிரிண்ட் பண்ணி போட்டாச்சு பாகவதத்தை, கோடிக்கணக்கா. சாந்தானந்தபுரி மகாராஜ் கரகட உபதேசம் எல்லாம் பண்ணுவேன். அவரோட சரித்திரத்தை சொல்லியிருக்காரு. எல்லார்கிட்டையும் உபதேசம் கொடுப்பார், கேட்காம கொடுப்பார். நிறைய பேருக்கு பலிதமா இருக்கு. ஒரு ஸ்திரீ அழகா வந்தா சுவாமிஜி கிட்ட சொன்னா, ஒன்னும் பலிதமாகல சுவாமி, ஏதோ பரவாயில்ல. அப்படியா? நீ எத்தனை வாட்டி ஜெபிக்கிறா? எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதான் டெய்லி கேசட்ல போட்டுருவோம். அப்ப கேசடுக்கு நல்லது நடந்துருச்சுமா? கேசடுக்கு கேரண்டியா மோட்சம் உண்டு. கேசடுக்கு துன்பம் எல்லாம் நிவர்த்தியா இருக்கு. யார் ஜெபிக்கிறாளோ அதுக்குதானே இந்த டேப் ரிகார்டரும் கேசட்டுக்கும் கட்டாயம் மோட்சம் உண்டு. நிறைய பேர் ஆத்த அப்படிதான் இந்த சாண்டிங் பாக்ஸ போட்டு விட்டுருவோம். இங்காத்த காலங்காத்தில சுப்பிரபாதம் போட்டுருவோம். சுப்பிரபாதம் போட்டா போடும்போது போடலாம், யாரோ கொச்சுக்கு வர போறா ஒண்ணும் கிடையாது. போட்டா உங்காத்துக்கு போயிருக்கோம், கூட ஜபிக்கணும். அதுக்கு சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் முடியல. ஜபிக்கிறவங்க நீங்க ஜபிக்கணும். நாங்களே கோவிந்தநாம சங்கீர்த்தம் கோவிந்தா கோவிந்தான் எங்களுக்கு தான் புண்ணியம், உங்களுக்கு தான் புண்ணியம். நீங்க சொன்னாதான் உங்களுக்கு புண்ணியம். குரு உபதேசம் தான் பண்ண முடியும். நாமஜபம் பண்ணுன்னு சொல்ல முடியும். உனக்கு சேர்த்து நாம பண்றது வளம முடியுமா? பண்ணலாம். முடியாம கிடக்குறேன், முடியல அப்படின்னா அந்த சமயத்துல உங்க கை நீறி சில காரியங்கள் இருக்குன்னா அப்ப கட்டாயம் நாங்க பண்ணுவோம். அப்ப இந்த நாம பலமும் சேர்ந்து ஒரு பெரிய துக்கம் வர்றது, இல்லாட்டி சரீரத்துல வியாதி எல்லாம் தெரியும் நமக்கே. குழந்தையால எந்த காரியம் முடியுமோ அத குழந்தை பண்ண வச்சுட்டு முடியாத காரியத்தானே அம்மா பண்ணி காட்டுறோம், பண்ணி கொடுக்கறோம். நீங்க கோவிலுக்கு போகிறதா நான் உட்கார ஜெபிக்க முடியுமா? நீங்க தான் ஜெபிக்கணும். ஒரு எல்லைக்கு சில விஷயங்களுக்கு நாங்க பண்ணுவோம், நிச்சயமா சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. அன்னைக்கே சுவாமி சொல்லிட்டு இருந்தார், கல்யாண மந்திரம் பாத்தியார் தான் சொல்லிட்டு இருக்காரு. யார் கல்யாணமே அவர் சொல்றதே கிடையாது. பிரம்மோபதேசம் பாத்தியார் தான் உபதேசம் பண்றாரு. அப்ப உபதேசம் பண்ற நிலைமையில இல்லை. அதனால ஆழ்வார் சொல்றார், ஒண்ணுமே இல்லையே, அதனால எனக்கு அந்த தகுதியை நீ குடு. என்ன பிரார்த்தனை பாருங்க, நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம் நம்ம எல்லாம் தகுதி உடையவர், நம்ம தகுதியே இல்லைன்ற ஒரு பாசுரம் இது. அழித்து எனக்கு அருள் செய்யா, கடல் வண்ணா கதறுகின்றேன் அழித்து எனக்கு. பிரபு நித்தியம் 4:30 உன்னை வந்து தரிசனம் பண்ற ஒரு புத்திய, ஒரு பக்குவத்தை, ஒரு சரீர பலத்தை ஏ பிரபு குடு. திருமலை ஏறுவா இந்த சாதாரண மூட ஜனங்கள், சாதாரண ஜனங்கள், பாமர ஜனங்கள் மலையேறும் பொழுது அந்த படிக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு, ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு, படியை சேவிச்சுட்டு, தொட்டு கண்ணில் ஊற்றிட்டு, கோவிந்தா நல்லபடியா மலை ஏற்றி விட்டுடுப்பா அப்படின்வா. ஏற்றி விட்டுடும், ஏற்றி விட்டுரும். அந்த முதல் படியில விளையா பாருங்க, கடைசி படியில போய் சேர்த்து முதல் படியில வினயத்தோட விளையாடு. பக்திக்கு அஸ்திவாரம் அதுதான். குருவடிய திருவடிகளில் விழந்து மோட்சத்துல போய் நாராயணன் திருவடியில போய் சேர்த்துருமா. அதனால கடல் வண்ணா கதறுகின்றேன் அழித்து எனக்கு அருள் செய். உத்தமமான ஒரு பக்தி அனுபவிக்கிறதுக்கான ஒரு தகுதியே, ஒரு அருகதையே நீ எனக்கு கொடு. எதுக்கு யஜ்யோபவீத தாரணம்? பிரம்மத்தை அனுபவிக்கிறதுக்கு, பிரம்மோபதேசம் வாங்கிக்கிறதுக்கு, காயத்ரி ஜபிக்கிறதுக்கு ஒரு அருகதை இல்லையா? அக்ஷராபியாசம் அப்படியே உட்கார்ந்து நல்ல நாள்லாம் பாது விஜயதசனி அக்ஷராபியாசம். அந்த முதல் தொடக்கம் நன்னா போகணுன்றதுக்காக. அந்த மாதிரி பக்தியில ஒவ்வொரு நாளும் உன் அனுபவிக்கும்படியான ஒரு பக்தியை எனக்கு கொடு, அந்த வினயத்தை எனக்கு கொடு, அந்த ஸ்ரத்தையே எனக்கு கொடு. பாகவதையே தனியன் ஸ்லோகம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் உட்கார்ந்து. ஜன்மாதிசாதி பவிஜ்ஞ ஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாயே முக்கியந்திய சூரய புருஷ நீதி மழைக்கு சொல்றாமே. நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகா அம்பிருத திரவ சம்யுதம் திபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோரசிகா புவி பாவுகாஹாயம் பிரவர்த்தந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரக காதர ஆஜுகாப புத்திரேதி தன்மயதயா தரவோ அபிநேதுத்தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. சூத பௌராணிகர் அவருக்கு என்ன புராணம் தெரியாதோ? தெரியாதவரோ? எல்லாம் தெரிஞ்சவர். அவரே சத்குருநாதன் தியானம் பண்ணி சுகபிரம மகரிஷி நல்லபடியா பாகவதம் சொல்லணும், அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு பாகவதம் ஆரம்பிக்கிறது. அப்ப நாங்கள்லாம் எந்த மூளைக்கு சொல்லுங்க? நேரடியா சுகபிரம்மம் சொல்லி பாகவதம் கேட்டவரே சுகபிரம்ம ஸ்மரண பண்ணிட்டு பாகவதம் பேசுறார். அதனாலதான் ஒவ்வொரு அதே சப்தாகம் தானே, ஏழு நாள் தானே வாசிக்கணும், இதெல்லாம் எடிட் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே. டெய்லி சொல்லணும் தியான ஸ்லோகம்னா அந்த தியானம் என்னடானா, நான் புதுசா இன்னைக்கு பாகவதம் வாசிக்கிறேன், இன்னைக்குதான் நாராயணி ஆரம்பிச்சிருக்கேன், இன்னைக்குதான் கையில புஸ்தகம் கிடைச்சிருக்கு, இன்னைக்குதான் முதல் தடவையா பாக்கிறேன். முதல் தடவை உங்ககிட்ட புக்கு கிடைச்ச போது ஒரு சத்த இருக்கும் பாருங்க, அது கேரண்டியா நாலு நாள்ல காணாம போயிருக்கும். சத்தியம் பண்ணி சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன். ஒரு நாலு கிளாஸ் அட்டன் பண்ணிருப்பேன், ஒரு 40 சப்தாகம் கட்டி 2 சப்தாகம் போயிட்டு தானே எங்களுக்கு பாகவதம் தெரியும். ஆச்சரியமா இருக்கும், ஊர் ஊரா கதை பண்றது எங்களுக்கே என்ன தெரியல, ஆச்சரியமா இருக்கும். தெரியவாள்லாம் சாந்தானந்த மகராஜ் சொல்றாரு, எனக்கு பாகவதமே தெரியாது, நான் பயந்துட்டேன், இவரையே தெரியாது, நான் உபதேசம் உபன்யாசமே பண்ணப்படாத முடிய முடிஞ்சேன். அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும், எவ்வளவு பெரியவா பாகவதத்துல கரைச்சு அப்படி அது எடுக்கிறா. நீ கூட அவரோட சீடி பாத்துங்க, சத்தே யோகம்ன்ற திருடுறத ஒரு யோகம்னு கண்டுபிடிச்சு சொல்ற, வேத வியாதர் சொல்லியிருக்கா திருட்டு யோகம். ஏடா நான் கிருஷ்ணன் திருடுறது யோகமா, அதை கேட்கறது நம்ம யோகமா, அதை சொல்றது எங்க யோகமா, இந்த யோகம் ஏடா நான் கிருஷ்ணன் கொண்டு போய் சேர்த்து அப்படி ஒரு யோகமா, யோகம் அடிச்சுட்டாடா நல்ல யோகம் முடியும். கிருஷ்ணன் திருடுறது எதுக்கடானா, சுவாமி நம்மள அவன் திருடுறதுக்கான லீலையாங்க. ஆச்சரியமா பேசுறா பெரியவாள்ல, இனிமேல் பாகவதமோ பிரபந்தமோ எதுவா இருந்தாலும் அப்பா அழித்தனக்கருள் செய், எனக்கு அனுக்கிரகம் பண்ணுப்பா, உன்னுடைய பாகவத வாசிக்கிறது உன்னுடைய முகுந்தமாலா வாசிக்கிறதுக்கு பெரியவாழ்லார் தனியன் போட்டிருக்காள். மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிரனங்கரு கச்சி நம்மைத்த கழினை கீழ்வுற்ற திருமாலை பாடும் சீர் சொண்டரடி பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசி திருவரங்க பெருமாள் சொல்றார். அதல்லவா வரணும், அதனால இவர் பிரார்த்திக்கிறார், ஏ கடல்வண்ணா கதறுகின்றேன் அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய். நல்ல பக்தி, பக்குவமான பக்தி, நீ சந்தோஷப்படும்படியான பக்தி. இவன் என் பக்தன் பிரகலாதன் யாருன்னு கேட்ட நரசிம்மர் ஓடி சொன்ன என் பக்தனாச்சே, முந்திரி அடிச்சு ஓடி வராம வைகுந்தத்தை அப்பப்பா அவ பேசிட்டு இருப்பான். நிறைய பேர் புதுசா திடீர்னு வைகுந்தத்துக்கு வந்துருவா, இந்த அசாமியல் மாதிரி விஷயமே தெரியாமல்லாம் சிசுபாலன் இவாள்லாம் வந்துருவோம். சிசுபாலன் கொஞ்சம் விஷயம் தெரிய வச்சுக்கோங்க, இந்த அகாசுரன் பகாசுரன் இந்த கூட்டம் எல்லாம் இருக்கு பாருங்க, சகடாபுரம்லாம் உதச்ச உதவி அங்க போய் விழுந்துட்டான், நிறைய பேரை பாக்கலாம். அப்ப பிரகலாதனை பார்த்துட்டு சகடாசுரன் கேட்கறான், அப்ப சகட பாகவதர் அவசரம் சொல்லக்கூடாது, சுவாமி தேவரி யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா, இவன் வந்து அடியேன்னு ஓடி யாரும் நரசிம்மர் வந்துட்டார், அவன் என் பக்தன் என் பக்தன் என் பக்தன்றாங்க. பிரகலாதன் அடியே நரசிம்மதாசன் சொல்றதுக்கு முன்னாடி சுவாமி ஓடி வந்து என் பக்தன் சொல்றான், அது வரணும், அது வரணும். பூர்ணா அப்படி மேல போய் இப்படி பாக்குறான், நிறைய பேர்லாம் நின்று இருக்கா, சில ஸ்ரீகள்லாம் நின்று இருக்கா, அங்க போனா அங்கேயே ஸ்ரீகளாக ஸ்ரீயாவே இருந்து சுவாமி அனுபவிக்கிறா உண்டு, அங்க சுவாமி மட்டும்தான் புருஷன் சரீரத்தினால அப்படி பரஸ்பரம் பாக்குறாளாம். ஒருத்தைய பார்த்து நீ யாரு அப்படின்னு கேட்கலாம், விழுத்தடிச்சுன்னு ஓடி வந்தாலாம், தாயா அவ திரிஞ்சல அசோகவனத்தை எனக்கு சமாதானம் சொன்னான், நான் தான் இங்கேயும் அப்பப்ப சமாதானம் சொல்றதை கூட சொல்றேன் அப்படின்ற தாயார் சொல்ற, அவ என்னுடைய சக்கின்றாலும் இன்ட்ரடியூஸ் பண்றாளாம், திரிஞ்சல என்னோட சக்கி, என்னோட லங்கா சக்கி, லங்கையில நடந்தவன் எனக்கு ஒரு சக்கி இவதான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பக்குவம் வரணுமா, அழித்தனக்கருள் செய் கண்டாய், நித்தியம் வேதம் வாசிப்பான், குரு சொல்லிக் கொடுப்பா, திஷ்யாள்லாம் சகனாவதுன்னு ஆரம்பிப்பான், ரெண்டு பேரும் சேர்ந்து பகவான் அனுபவிப்போம், ரெண்டு அரண்மை கட்ட சேர்ந்து ஒரு அக்னி உத்தாகட்டும், இந்த அக்னி அழகா பரபிரம்மத்தை காட்டும், நீ ஒரு மேல் அழகத்தை கீழே ஒரு அரண்மை கட்ட, ரெண்டு அரண்மை கட்டையும் தேயட்டும், தேயர்கள் அக்னி உண்டாகட்டும். வேதம் எத்தனையோ வருஷமா சொல்லிக் கொடுக்கிறவா, அப்படிக்கா 3 மணிக்கா இந்த சுவாமி சொல்லி கொடுத்துருக்கா, அப்படி இழிவாள தியானம் பண்ணிட்டு சொல்லி கொடுக்கறான்னா அந்த தகுதி நமக்கு வரணும் இல்லையா, அழித்து எனக்கு அருள் செய் கண்டா. சுவாமிகிட்ட என்னைக்கா ஒரு நாள் 14 இப்படி கேட்டிருக்கலா, நல்ல பக்தி அனுகிரகம் பண்ணலாப்பா, நீ அனுபவிக்கும்படியா நீ விவகக்கும்படியான ஒரு பக்தி எனக்கு தா, ஒரு புத்தி எனக்கு தா, எனக்கு தாடா அப்படின்றா. அதுதான் அவன் அழித்து எனக்கு அருள் செய் கண்டா. ராத்திரி படுத்துக்கும் போது பிரபு ராத்திரி நான் தூக்கத்தை கூட பக்தி பண்ணணும், தூக்கத்தை கூட நான் நாமஜபம்னு அனுகிரகம் பண்ணு, தூக்கத்துல கூட பாகவதம் நாராயணியத்தை நான் வளரணும், காதால எழுந்துக்கும் பொழுது ஏதாவது ஒரு பாகவத ஸ்லோகம் வரணும், அப்ப பாராயணம் வசத்தம். அப்ப நீங்க நாராயணியும் வாசிக்கல நான் ஒத்துக்கிறேன். அது வரைக்கும் வாசிக்கல, நான் சொல்ற கடுமையா இருக்கும், ஆனா நீங்க ரொம்ப கடுமையா சொல்ல நினைச்சிட வேண்டாம். அவருடைய உண்மையான அனுபவத்தை வரணும், அந்த அனுபவம் வந்துடுச்சுனா நீங்க ஜெயிச்சுட்டு அதுதான் வரணும் நமக்கு. அதனால அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே, நீ கிருப பண்ணுபா, அந்த கிருபையினாலே எனக்கு பக்தி புதுசா ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு பூத்த பூ போல. பக்தினா ஏதோ ஒரு பழைய பாத்திரத்தை வச்சு அப்பப்ப பித்தளை பாத்திரத்தை சேர்க்கிற கணக்கு இல்ல, புளிய போட்டு புளிய போட்டு ஜெயிச்சு ஜெயிச்சு, அது இல்ல. ஒவ்வொரு நாளும் புது புஷ்பம், ஒவ்வொரு நாளும் உங்க பக்தி புது புது மாலை புதுசா சுவாமிக்கு சாப்பிடணும். நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கப்படாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கப்படாது. ஆனா மாலை வித்தியாசமா இருக்கலாம், ஆனா மாலை ஃப்ரெஷ்ஷா இருக்கும். முந்தானைக்கு பண்ண பக்தி நினைச்சிட்டு நாரணிகள் தான் சுவாமி காலில் விடப்படாது. அன்னன்னைக்கு புதுசா பக்தி ஆத்துல புதுசா புது பால்ல புது டிகாக்ஷன் தானே காபி சாப்பிடுறது, சுட சுடதானே ஆகாரம் சாப்பிடுறது, ஃப்ரெஷ்ஷா தானே சாப்பிடுறது. அதுபோல பக்தியும் ஃப்ரெஷ், சுவாமி ஃப்ரெஷ், பக்தியும் ஃப்ரெஷ், ஜென்மாவும் ஃப்ரெஷ். நான் முன்னாடிதான் டெய்லி மார்கி மாதம் பஜனைக்கு போவேன்னு 60 வயசுல சொன்னா அது பிரயோஜனம் தான். 60 வயசுலயும் போகணும், அது பிரயோஜனம், அது வரணும். அதனால அழித்து எனக்கு அருள் செய், எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுப்பா. என்னடா டெய்லி புதுசு புதுசா பக்தி பண்ற அனுகிரகம் பண்ணு, புதுசா ஃப்ரெஷ்ஷா புது முளை விடுற மாதிரி அங்குரிக்கிற மாதிரி. ஒரு செடியை நட்டா புதுசா வளர்றதும், ஒரு செடியை ஒரு புது பூ வளர்றதும், அந்த மாதிரி இந்த ஜீவிதம் இந்த வாழ்க்கைன்ற மரத்துல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா பக்தி பூக்கணும். அந்த பூவை பறிச்சு அப்படியே பத்மநாபன் திருவடியில அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே. அந்த பக்தி அவ்வளவு மேல சுவாமி சொல்லுவார். நீ விஷயம்
நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே. மூக்கம் கரோதி வாக்சாலம் பங்கும் லங்கஜதே கிரிம் யத் கிருபா தமாம் மந்தே பரமானந்த மாதவம். பகவான் பத்மநாபன் பங்கஜநாபன் அவனுடைய நாபியிலிருந்து தாமரையானது பங்கஜனாபாய, அவனுடைய வயிற்றிலிருந்து தாமரை உண்டாருன்னு சொன்னா அதுல பிரம்மா அப்பான் இருக்கு, கையிலையும் தாமரை மாலையும் தாமரை நம பங்கஜ மாலினே. இவ்வளவும் போறாதுன்னு அவருடைய கண்களும் தாமரை மாதிரியே இருக்கான். நம பங்கஜ நேத்ராஜா நமஸ்தே பங்கஜாங்கே. கால்களும் தாமரையாவே இப்படியே அவர் சரீரம் பூரா தாமரை. தாமரைக்கு ஒரு விசேஷமான பணம், தாமரையினால பரமேஸ்வரன் அர்ச்சனை பண்ணினாலும் அனாவிஷ்ணு அர்ச்சனை பண்ணினாலும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமான. அதுக்கு 3 நாள் டயம் உண்டு, வாடவே விடாது. ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவு டயம் சொல்லிருக்கா. துளசி 3 நாள் வச்சுன்னு பூஜை பண்ணுவோம், வில்வம் 5 நாள் வச்சுன்னு பூஜை பண்ணுவோம், காஞ்சி பிடித்த இந்த வெயில்ல இந்த சூடுல சரகா பிடித்த பூஜை பண்ணலாமோ பண்ணக்கூடாதோங்கிற சம்சயமே வேண்டாம். 5 நாள் பவர் உண்டு அந்த வில்வத்து. வில்வம் கொஞ்சம் பேர் வாங்கி வச்சிருந்துருக்கா சிவா அஷ்டோதரம் மூர்த்தி தயாரித்து கையில வில்வம் இல்லையேன் தவிக்க வேண்டாம். பண்ணின வில்வத்தையே மறுபடியும் பண்ணலாம், நிர்மாலிய தோஷம் கிடையாது. துளசிச்சும் அது மாதிரி தேங்காயை உடச்சு முன்னாடியே வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு உடனே பண்ணணும். முன்னாடியே ஏந்துன்னு போறதுக்கு சேம்பல், அந்த சோபை இருக்கிறதுனால முன்னாடியே தேங்காய் உடச்சு சுத்தமா பூஜை பண்றதுக்கு முன்னாடியே. அது பழையதாக்கிடும், பழையதாரா சாப்பிடுவாளா? முன்னெல்லாம் குழந்தைகள் வேதாத்தியானம் பண்ற போது பழையதுதான் சாப்பிடுவாள், அது தனி சுகம். மாவடு உருவாயை பெற்றுண்டு அம்மா கையில போடுவோம் நல்ல தயிர பசைஞ்சு, அப்பா கைய காட்டுறா அஞ்சாறு ஒண்ணுகளை திருப்பா ஒண்ணும் தட்டு வச்சு மாளாது, நல்ல ஈய கச்சி சார் ஈய கச்சி டீன்னு ஒண்ணு ஈய சொம்புல ரசம் வைக்கணும், அது தனி டேஸ்ட். வெள்ளி கம்பள ரசம் வச்சாலும் வச்சக்கூடாது, இந்த ஈச்சம்பள வச்சுட்டு ஜாக்கிரதையா பாத்துக்கணும், கேட்டா ஈயம் உருகி போயிடும், ரசமும் போயிடும்,
அது அஷ்டாவட்டு.
அந்த ஈச்சம்பு எங்க ஊர்ல நிறைய கிடைக்கும், எங்க ஊர் மாயவரம் மயிலாடுதுறை, ஈயச்சொம்பு கடைனே கடை, வெள்ளி விற்கிற விலை விற்கிறது நீங்க ஈயச்சொம்பு. அந்த ஈயத்துல ரசத்தை வச்சா தனி டேஸ்ட், நல்ல தக்காளி பழத்தை போட்டு ஜம்மனு. அது மாதிரி ஈயக்கச்சட்டியில செய்யற தோச்சு வச்சு அம்மா அழகா பசஞ்சு வரிசையா பிறந்த மேனே உட்காந்து போகும்பா, பெரியவாள்ல இருந்து ஒரு ஏழு உட்காந்துருக்கும், எல்லாம் அவ குழந்தைகள் தான். கையில போடுவா, எல்லாம் ஒரு 50 வருஷம் எனக்கு 66 வயசு, 50-55 வருஷம் முன்னாடி பிரஜா கைய காட்டுவோம், கையால போடுவோம், அப்படியே குளிச்சுவோ கட்டவங்களா குளிச்சுக்கணும், அதுல வெத்த குழம்பு விடுவா, அமிர்தமா இருக்கும், அதுதான் அமிர்தம். கீழே ஒரு பருக்கு எந்த பாதும்பா. இது எங்க இருந்து வந்து இந்த பழக்கம் தெரியுமா, கிருஷ்ணனாலதான் வந்தது. கிருஷ்ணன் யமுனா கரையில தன்னுடைய சிநேகிதர்கள் எல்லாரையும், அப்பா கைய நீங்க உங்காத்துல இருந்து என்ன கொண்டு வர, உங்காத்துல இருந்து என்ன கொண்டு வர, மொத்தம் புளியும் ஜாதம், மொத்தம் தயிரும் ஜாதம், மொத்தம் தேங்காய் ஜாதம், எல்லாரும் விதவிதமா கொண்டு வந்திருக்கா, அதனாலதான் சித்ராங்கம்னு தெரியுது, 4வது சித்ராங்கங்கள். கிருஷ்ணன் சொன்னா இது வந்து இலையெல்லாம் போட்டு சாத்தியப்படாது, நிறைய அவனுடைய சகாக்கள்லாம் ரொம்ப பேர் கையிலேயே வச்சு சாப்பிடுவோம், அவா பாத்திரத்துல கொண்டு வந்துருக்க கையில எடுத்துப்போம், உங்காத்துல ஒண்ணுதான் எங்கிட்ட கொடு, எங்காத்துல ஒண்ணுதான் உனக்கு தானே. சம்பத் தினிமயம்னு பேரு, சம்பத் தினிமயனோ புவனத்தையம்னு காளிதாசம் ஆரம்பிச்சான். தசரத சக்கரவர்த்தி பூமியில நிறைய யாகம் பண்ணு, ரகுவம்சத்துல பிறந்தவா தானு யாகம் பண்ணுவாங்களாம், எதுக்காக பிறக்கிறா, எதுக்காக யாகம் பண்றா அப்படின்னா, இந்திரனுக்கு அபிபாகம் முதல்ல, இந்திரன் எதா அன்னைக்கே சொன்னேன், சொன்னத்தை திரும்பி புனர்வித்தம் பண்ணுவாங்கண்ணா, புனர்வித்த தோஷம் இவன் துர்பிக்ஷம் தேவலோகேஷு, மோ தேவலோகம் தேவலோகம் நம்ம பிரிச்சா நினைச்சுட்டு இருக்கோம், ஒரே துர்பிக்ஷமா அங்க ஒண்ணுமே கிடையாது, இங்க இருந்து கொடுத்தாதான் அங்க எல்லாம்
பாத்துக்கோங்க,
இங்க ஏதாவது கொடுத்தேல அக்னி மூலமா கொடுத்தேன்னா இந்த அக்னி பகவான் ஒரு போஸ்ட்மேன் கொண்டு கொடுப்பேன், இவர் கொண்டு கொடுத்ததா இவர்கள் லஞ்சம் கொடுக்கணும், அக்னஜே சுஷ்டகிருதே கடவில அவருக்கு ஒரு தேங்கி சொல்ல வேண்டாமா, கொஞ்சம் போல அவர் அது பார்ப்பேன், அதை ஒண்டிதான் அவர் சாப்பிடுவேன். எதிர்களுக்கோ அக்னிமுகாவை தேவா விஷ்ணுமுகாவை தேவா அப்படியெல்லாம் வேதம் வர்ணிக்கிறது, விஷ்ணுமுகமா நீங்க எதை கொடுத்தாலும் அவளுக்கு போய் கரெக்டா சேர்ந்துருமா, ஏன்னா ரெண்டே ரெண்டு பருக்கை எடுத்து, அதுவே சாதத்துல சில கிரகத்தால் நம்ம அப்பா கிராமம் போடுவோம், வருடத்துக்கு ஒரு நாளைக்கு போடுறோம், இப்படி இப்படியா எடுத்து வச்சிருவா, ரொம்ப ஆபத்து, புக தாங்காது, இப்படிதான் அழுக்க சொல்லுதுக்க, இந்த மூணு வரல் தான், இந்த ரெண்டு வரலும் கூடாது, இந்த மூணு வரலால வரக்கூடிய பருக்கையை வச்சு ஹோமம் பண்ணா போறோம், என்ன மாதா என்ன திரும்ப நீங்க கொடுத்தா அவளுக்கு திருப்தி ஆயிடுமா அப்படின்னா வேதம் பதில் சொல்றது, யாவதே கா தேவதா காமஜ தேஜாவதே காதே நகிததஸ்தி, அவளுக்கு எவ்வளவு பசி எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவையா தேவையான அளவு இவன் கொடுக்குற ரெண்டு பருக்க போய் சேர்ந்துருவான், பலமடையா குமியுமா, அது நீங்க நேர போட்டு எல்லாம் கிடையாது, அக்னியில ஆகுதி பண்ணாதான் அது பரிணாமத்தை அடைஞ்சு அப்படின்னா சாஸ்திரம் வேதங்கள் சொல்றது. அது இருக்கும் இப்ப நீங்க மூணு பாயிண்ட் தான் சொல்லணும், நேற்றுக்கே சார் சொன்ன 6 பேருக்கு நமஸ்காரம் பண்ணேன் கிருஷ்ணன் நேரம் அது யாராரு நீங்க ஒண்ணு கூட சொல்லலையேன்னு நாளைக்கு சொல்றேன், நீங்க சொல்லுங்க நமஸ்காரம் பண்ணுறேன், ராத்திரி போய் நமஸ்காரம் உண்டு, நித்தியம் அண்ட இதுல 12:30 ருப்பணி ருப்பணி செலவழிக்கிறது என்ன கஷ்டம் தாத்தா, 10 மணிக்காவது
படுத்துருவாங்க,
அதுக்காக 6 பேருக்கு நமஸ்காரம் பண்ணுங்க அவர் சொன்னது பொய்யா, அந்த 6 டிக்கெட் யாரு, நான் இன்னைக்கு பேசுற போது யாரும் பாதுகாப்பு போக கூடாதுங்கிறதுக்காக தான் நினைக்கிறேன், குறிப்பிட்டு சொல்ல மாமாக்கு ஆகாரம் கொடுக்கணும், பதிபக்தி அதுதான் சொல்றேன். மாமாக்கு டயர்ட் கரெக்டா, மாமாக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்றாள். எல்லா புண்ணியமும் அந்த அம்மாவுக்கு உண்டு. அத மாதிரி ஆறு பேர் சொன்னார் பகவான் கிருஷ்ணன். யாராரு? நித்யாங்கதாதா தருணாக்னிஹோத்ரி மாசோபவாசி ச பதிவிரதா ச வேதாந்தபி சந்திரசகஸ்ரதர்ஷி ஷட்வந்தனியாஹ மம தேவதாயாஹ. கிருஷ்ணன் வாக்காள சொன்ன ஒரு ஸ்லோகம், வேற யாரும் எழுதல. கிருஷ்ணனுடைய வாக்குல இருந்து உண்டு. கிருஷ்ணன் கிட்ட சொன்ன, கிருஷ்ணன் பொய்யே சொல்ல மாட்டேன்.
இந்த விஷயம் இல்லை,
கிருஷ்ணலையிலேயே எவ்வளவோ அனுபவிக்கலாம். அவர் சொல்றாப்பட எனக்கு சொல்ல தெரியாது. அப்படி நித்தியானதா தான் இந்நாளத்திலாம் பெரியவா காலம்பர ராமாயணம் வாசிச்சுட்டு வேதத்துல பிரம்மஞ்ச பிரசனம்னு ஒண்ணும் அதெல்லாம் சொல்லிட்டு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இவ்வளவும் காலம்பர 4 மணிக்கு 3 மணிக்கு என்ன இருப்பா, 12 மணி ஆயிடும் குளவும் முடியிருக்கு. எல்லா பாராயணமும் முடிச்சு சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு வைஷ்ணுதேவன் ஒண்ணு, நீங்க வைஷ்ணுதேவன் நம்ம அதுல வச்சுக்கலாமான்னு கேட்பான். அப்படின்னா நம்ம அதுல சாப்பிடலாமான்னு அர்த்தம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த வைஷ்ணுதேவம் பண்ணணும், சாப்பிட்டு நீ கூட வைஷ்ணுதேவம் பண்ணணும். தேவகாரியங்கள் சர்ப்பபலி ஈசானபலி ராமனுக்கு எவ்வளவோ செய்ய வேண்டியதுதான் இருக்கு. அந்த அக்னிகோத்திரம் பூஜைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாசல்ல வந்து கதவை திறந்து பார்ப்பானா, யாராவது ஒரு பிராமணன் வரானா, அதிதி அதிதி தேவோபவ, இன்னொருத்தவனுக்கு சாப்பாடு, ஒரு பிராமண சாட்சிக்கு வச்சுன்னு சாப்பாடு கொடுத்துதான் சாப்பிடலாம். அதான் அந்த காலம், நான் சாப்பிட உட்காருண்டி கதவை சாப்பிட்டு சாப்பா போடு யாரா உங்க போறா உள்ள அப்படின்னு இந்த காலம் 2013 இல்லையா. அதனால முன்னாடி எல்லாம் பாப்பாளாம், அப்ப யாராவது வருவா உடனே சுவாமி அம்மாத்துல வைஷ்ணுதேவன் வேஷா வரேன் என்ன மாதிரி ஒரு தேட பிராமணம் போயிட்டு உடனே உள்ள அவரை கூப்பிட்டு கால அலம்பி ஆசனம் கொடுத்து ஆசனம் தீர்த்தம் கொண்டு வச்சு இலைய போட்டு அவருக்கு ஆபோசனம் போட்டுத்தான் சாப்பிடுவோம். கேரளாவில் அந்த சம்பிரதாயம் இருக்கு. இந்த கரமனையில மகாதேவர் கோவில் இருக்கே நித்தியம் பிராமண போஜனம், இவருக்கு ஆபோஜனம் போட்டபோதுதான் சுவாமிக்கு நைவேத்தியம். கேரளாவில் அந்த பக்தியை பார்க்கலாம், தமிழ்நாட்டிலாம் கிடையாது. பிராமணன் விடா வந்தானா கதவு சாத்துருவா, நீ சாப்பிட வந்துருப்பான் அண்ணா கதவை திறந்து வச்சுன்னு பார்த்துட்டு இருக்கலாம். அவனுக்கு நித்திய அன்னதாதான்னு பேரு, நித்திய அன்னதாதா, அன்னத்தை கொடுக்குறான் பாருங்க. அன்னதானத்துக்கு சமான தானமே கிடையாதுன்னு சார், நன்னோதக சமம் தானம், அன்னதானம் தீர்த்ததானம். ஒரு பிராணம் ஜீவிக்கிறதுக்கு காரணம் இந்த அன்னத்துக்காகவும் தீர்த்தத்துக்காகவும் தவிக்கலாம். போய் சொல்றது, கஷ்டப்படுறது, அங்க போறது, இங்க போறது, 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் உழைக்கிறது பூரா எதுக்காக, இந்த ஒரு தான் வயதுக்காக சாப்பிடுறதுக்காகத்தான். அன்னதானம் பண்றவனுக்கு சுவாமி நமஸ்காரம் பண்ணேதான். நித்யா அன்னதாதா தருணாக்னிஹோத்ரி, தருணாக்னிஹோத்ரி அப்படின்னு ஒரு பதம் சொன்னார் கிருஷ்ண பகவான். சுவாமிஜி மாதிரி ஒரு முடியோட வெளுப்பாகாத கண்ணன்னு இருக்கக்கூடிய முடியோட அக்னிஹோத்திரம் பண்ணலாம். அப்படின்னா பால்யத்துல சோமயாகம் பண்ணணும்னு அர்த்தம். என்ன மாதிரி ரோமங்கள்லாம் நிறைச்சப்புறம் அண்ணா அக்னிஹோத்திரியா இருக்கிறது அவ்வளவு விசேஷம் இல்லை. சுவாமிஜி மாதிரி இருக்கணும், கிழமை எஸ்தா இருக்கணும். அவர் அக்னிஹோத்திரம் பண்ணதுக்கு நல்ல ஃபிட், நான் அன்ஃபிட்டு அந்த மாதிரி அக்னிஹோத்ரி பால்யத்துல யாரு அக்னிஹோத்திரம் பண்றாலோ சோமயாகம். சுவாமி நீ பிரேதாக்னியை பத்தி சொன்ன, நமஸ்தே காரகபுத்தாயா, நமஸ்தே தட்சிணாக்னியே, நம ஆகவணியாய, மகாவேத்தி நமோ நம. தசரத சக்கரவர்த்தியினுடைய அரண்மனைக்கு உள்ள வரும்போது தூமகந்தம் பபாஜாஸ்து ஜிக்ரதீஸ்மணராதிபா. எப்ப பார்த்தாலும் ஒரே போகையா அந்த அரண்மனையில. இப்ப யாராவது அவாதம் பண்ணினானா சார் நீங்க முன்னாடி காலி பண்ணிடுங்க, கூடலாம் ஒரே புகையா போகுது, நியூசன்ஸா இருக்கு. அக்னிகோத்திரம் பண்ணக்கூடிய வீட்டுல 33 கோடி தேவதைகளும் வருவாதான். எப்ப வருவான்னா சாயம் பிராதகா காலம்பரையும் வருவாளாம், சாயங்காலமும் வருவாளாம். இவா எப்பப்போ அக்னிகோத்திரம் பண்றாலும் கர்மானுஷ்டானம் அந்த தீட்சிதர் அக்னிகோத்திரம் பண்ண போற சாயஞ்சாவை தேவா ிகோத்ரிணோ கிரகபாகச்சந்தி. வேதவாக்கியம் சாயங்காலம் காலம்புற 5:30 ஆயிடுச்சுன்னா அத்தனை தெய்வதீபம் அனந்த பத்மநாபர் மகாதேவன் பிரம்மா இந்திராதி 33 கோடி தேவதை எண்ணி பார்த்து சாதாரணமா 1-2 பேர் இல்ல. இவெல்லாம் எங்க இருக்கான்னா காலம்புற 5:30 அக்னிஹோத்திர சாலையில வாசல நிக்கிறாளாம். இந்த தீட்சம் இன்னைக்கு காலம்புற அக்னிஹோத்திரம் பண்ண போறான். ரெண்டே ஆகுதி பசுமாட்டு பாலால இவனே கலந்து சூத்ரோ நபிஜாது சூத்ரன் கறந்த பாலை பண்ணக்கூடாது, பாக்கெட் பாலை வாங்கி ஐஸ் பாலை வாங்கி பண்ணக்கூடாது. இவன் கையாலே மாடை கறக்கணும். பசுமாடே நான் பார்க்கல இங்க வந்தப்புறம் திருவனந்தபுரத்துல. இவர் எப்படிதான் இருக்கிற ஒரு கோபாலன்னு பேரு பத்மநாபருக்கு. பசுக்கள் இருக்கக்கூடிய இடத்துலதான் கோபாலன் பேர். இங்க எப்படி இருக்கிறோ தெரியல, அங்கெல்லாம் நிறைய பசுக்களோட விளையாடி இருக்க பிருந்தாவனத்துல. இங்க ஒரு பசு கூட தெரியல, ஒரு எரும மாடும் இல்ல, பாக்கெட் பால் தான். இதை வச்சு எப்படி அக்னிஹோத்திரம் பண்றது? அக்னிஹோத்திர சாலைக்கு அவ்வளவு பெருமை. ஒரு பெண் பாக்குறதுக்கு கல்யாணம் பண்றதுக்காக அப்பெல்லாம் பெண்ணை பெற்றவங்க கவலைப்பட மாட்டாங்க, இப்பவும் பெண் பெற்றவங்க கவலையப்படுறதில்ல. ஆனா பெண்கள் கிடைக்கிறதே இப்ப ரொம்ப ரேர். பையனை பெற்றவன் தான் கவலைப்படுவனா, இவன் இங்க இருந்து அங்க பொண்ணு இருக்கா அதுல போய் பார்ப்போம். போற போது பிள்ளைய பெத்த அப்பா 3 இடத்துல இருந்து மண்ணை எடுத்துன்னு போறதுக்கா ஜாதகங்கள்லாம் பாக்குற வழக்கமே கிடையாது. அந்த காலத்துல ஜாதகம் பாக்குறது ஜாதகம் பாக்குறதுக்கு சாஸ்திரம் இடமே தள்ள. ஜாதகம் பாக்குறது யாரா ஜோசியா கோச்சுக்க போறா. ஜாதகம் பார்த்தா பாபம்னு இருக்கு. ஏன்னா அந்த நவக்கிரகங்கள்லாம் கோபம் வந்துருவான், எங்களுடைய சான்ஸை இவன் சொல்லிடுறானு, அவன் ஏதாவது பரிகாரம் பண்ணி தப்பிச்சு விடுறானு. இவனை ஆட்டி வைக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கு நவக்கிரகங்கள், அதை சோதிக்கலாமோ. அதனால இந்த ஜோசியம்லாம் ஒத்துரும் உருப்படுதில்ல, பொண்ணோ பிள்ளையோ ஏதாவது பெஞ்சமாதான் பிறகுது. அதனால ஜோசியம் பார்க்கப்படாதுன்னு சொல்லியிருக்கு. சுவாமிக்கு ஜோசியம் தெரியுமோ?
ஜோசி ஆகாது.
அதனால இந்த பிள்ளைய பெற்ற 3 சாமான் கையில எடுத்துன்னு போனலாம். இவர்கிட்ட புள்ள இருக்குங்கிறது பொண்ணை பெற்றவருக்கு தெரியக்கூடாது. ஆனா இவர் எங்கெங்க பொண்ணு இருக்கு? இந்த நந்தகோபத்துல கோகுலத்துல கிருஷ்ணன் எங்க வளர்றான்னு கவலைப்பட்டது போல கம்சன் எங்க இருக்கான் எங்க இருக்கான் எங்க இருக்கான்னு பல பேரை அனுப்பிச்சா பாருங்களா. அத மாதிரி இந்த புள்ளைய பெற்றவர் எங்க பொண்ணு இருக்கு, எங்க பொண்ணு இருக்கு, எங்க பொண்ணு இருக்குன்னு பார்த்துட்டு தேடி அலையணும். கையில 3 சாமான் கொண்டு போக சொல்றாரு. அக்னிஹோத்திர சாலையில இருந்து பஸ்மாவை ஒரு சின்ன பட்டமா கட்டி எடுத்துட்டு போ. 3 சந்தி கூடக்கூடிய முச்சந்தி அப்படின்னு சொல்லுவா. அந்த 3 சந்திகளும் கூடக்கூடிய தெருவில இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு போ. ஸ்மசானத்துல இருந்து கொஞ்சம் பஸ்மாவை எடுத்துட்டு போ. 3 விஷயம் ஒரு கையில எடுத்துட்டு போ. பொண்ணா பெற்றவர் ராத்திரிக்கு போயிட்டார். யாரு? பிள்ளைய பெற்றவர். அங்கவங்க அவரோ பிரியவா வந்திருக்காளே உள்ள வாங்க. நீங்க யாருன்னு? நான் இங்க இருந்து வந்துட்டு இருக்கேன். ஒரு 10 கிலோமீட்டர் நடந்துட்டேன். 10 மைல் அப்படிலாம் 1 கிலோமீட்டர் 10 மைல் நடந்து வந்துட்டேன். ரொம்ப சோர்வா இருக்கு. வாங்க உள்ள வாங்க. அம்மா குழந்தை யார்? ஒரு 8 வயசுல இருக்கும் ஒரு சின்ன பெண்குட்டி. பாவாடைன்னு ஒண்ணு, சட்டைன்னு ஒண்ணு, சுடிதார் எல்லாம் கிடையாது. இந்த பாவாடை சட்டையை கொண்டு ஒரு சின்ன குட்டி வரும். அம்மா பெரியவர் வந்திருக்கேன் நமஸ்காரம் பண்ணு. இப்ப நமஸ்காரம்னா அந்த பட்சமா அந்த இதில் பண்ணலையேங்கிறா. நமஸ்காரம்னா என்னன்னு தெரியல. நமஸ்காரம் ஒரு பட்சம் போல இருக்குன்னு நினைச்சேன். ஒரு ஆத்துல போய் பிராமண போஜனம் அத்தோத்திர சதபிரத பிராமண போஜனம்னு சொன்னா நீங்க வரணும் கடமாடிகளா சே வாங்கோ. சரிங்க அம்மா ஆபோசனம் போடுங்கன்னு மன்னிச்சுக்கலாம். எங்க அந்த பட்சம் பண்ணலான்னு ஆபோசனம் பட்சம் நினைச்சிருந்துருக்கா. அப்படி ஆயிடுச்சு உலகம். அப்புறம் இல்லம்மா நான் பட்சணம் எல்லாம் கேட்கல, ஜலம் போடுற கையிலன்னு சொன்னேன். நிறைய ஆகமனத்தை தெரிந்து கொண்டு வச்சு காலம்ப ஜலம் கொண்டு வச்சு இதெல்லாம் அந்த சின்ன குட்டிகள் செய்வான். அப்பவே ஒரு நல்லா பார்த்துருவேன், ரொம்ப அதிக ஏத்த நாட்டு பொண்ணு தான் அது, நல்ல பொண்ணு. சரிம்மா வா, பெரியவர்கள் நமஸ்காரம் பண்ண சரியான குனிஞ்சுன்னு அழகான நமஸ்காரம் பண்ணோம். 8 வயசு தான் அது, இப்போ 40 வயசுக்கு மேலதான் அந்த யோஜனை எல்லாம் வருது, கல்யாணம் பண்ணி ஆகணுமே. கண்ணியா தரம் இல்ல, விருத்தாரம் போறோம். 40 வயது விட்டு கேட்டு எல்லாம் போய் ரெடிபிஞ்சம் எடுக்க வேண்டியதுதான். ரெடிபிஞ்சமின்னு ஒரு வரத்தம், அது எடுக்கக்கூடிய காலத்தான் கல்யாணம். அவனுக்கு 50 வயசு கழகம், இவளுக்கு 45 வயசு. அப்பதான் ஜாதகத்தை எடுக்கிற ரெப்பா. 3 வயசு 3 வயசு 3 வயசு 9 வயசு ஆயிடுச்சுன்னா அப்பெல்லாம் ஒரு பட்சணம் தமிழ்ல இருக்கு. 10 வயசு ஆயிடுச்சுதான் பறையங்கிட்டையாவது எடுத்துருது. 10 வயசு பிராமணம் கிடைக்கல, பறையங்கிட்டையாவது எடுத்து விடு பிராமணம் பொண்ணு. இப்ப அதான் இவாளவே முஸ்லீம் எடுத்துன்னு போயிடுறான். அப்ப சொன்ன வார்த்தை, பெண்கள் எதுவுமே கெட்ட பெண்களே கிடையாது, அப்பா அம்மா பண்ற கூத்து சின்ன குழந்தை. அவ்வளவு வயசு 30 வயசு ஆயிடுச்சு இப்பதானே, அதுக்குள்ளேயே ஜாதகம் எடுக்கணுமா? 9 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு இருந்த, இப்பவும் சிதம்பரம் தீட்சிதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் கன்னியாதான். அங்க சட்டங்கள்லாம் பாதிக்கல, இந்த சாரதா சட்டமா நம்ம சொல்லிட்டு இருந்தான், அதெல்லாம் கிடையாது. யாரும் கோர்ட்ல கேஸ் போட முடியாது. அவ பெரியவளாவை கல்யாணம் பண்ணினா இப்ப கேஸ் போட்டுருவான். நேர் மாறுதல், நான்மோதக சமம் தானம். அன்னதானத்துக்கும் தீர்த்ததானத்துக்கும் சமானமான தானம் கிடையாது, அதுதான் மகாதானம். தெரியுது கன்னியாதானம் மகாதானம். இந்த கண்ணியை பெற்ற அப்பா சங்கல்பம் பண்ணிக்கிறேன், தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம். எனக்கு முன்னாடி இங்க அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா 10 தலைமுறை, எனக்கு பின்னாடி வரக்கூடிய என் புள்ள பேரன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் நவதானிய பேரன் 10 தலைமுறை 20 ஆச்சு என்னுடைய தலைமுறை ஒண்ணும். ஆக ஏகவிம்சதி கூட உத்தாரண துவாரா இந்த 21 தலைமுறையும் கரையேறணும். யார 40 வயசு முன்னாடி பூரங்கள்லாம் போனப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அவளுக்கு இல்ல. 9 வயதுல பண்ணிக்கக்கூடிய கல்யாதானம் கல்யாதானம், அதுதான் கல்யாதானம் செய்து கொடுப்பதான் பத்திரிகையில போனணும். அப்படி சங்கல்பம். சரி உத்தாரணம் ஆனா போருமா, உனக்கு என்ன கிடைக்கணும்? நித்திய நிரதிசஜ ஆனந்த சாஸ்வத பிரம்மலோகாவாப்தர்த்தம், நித்தியமானது. இது ஏதோ இன்னைக்கு நாளைக்கு போச்சுங்கிறது நிரதிசயம், அதிசயமே கிடையாது. ஆனந்தமான உலகம் சாஸ்வதம், அப்பேற்பட்ட பிரம்மலோகனை கிடைக்கணும்னு பொண்ண பெற்றவன் பிரார்த்தனை பண்ணி அன்னைக்கு சங்கல்பம் அதுதான். மகாவிஷ்ணு பிரீத்தம் சாம்பதாஜ பிரீத்தம் கிடையாது, பெருமாளுடைய பிரீதிக்காக அதை பண்றேன். மீச கொத்து மீச கொத்து தாடி கிருதா எல்லாத்தையும் வச்சிருந்தாலும் மகாவிஷ்ணு சிலவசம் மகாவிஷ்ணு மீசையா வச்சிருக்கேன், பார்த்ததாரு வச்சிருக்கேன். அப்ப தேர் ஓட்டுறா அதுதான், அது மீச சின்னதான் நேரம் எடுப்பா இருக்கும். அப்ப பிராமணனாக அவரு சத்திரியன், அவர் மீச வச்சிருந்தான், பிராமணன் மீச வச்சிருந்தார். எங்க வச்சுக்கணுமோ தலையில வச்சுக்க மாட்டேங்கிறான் மீச, தலையில குடும்பி வச்சுக்கிறதுக்கு பயம் அலர்ஜி. தப்பி தவறி வச்சிருந்தாட்டா கல்யாணம் ஆகாது. அவன் மாசம் 100,000 ரூபாய் சம்பாதிக்கத்தான் எந்த பெண்ணும் ஐயோ குடுமையா பெரிய அலர்ஜி. ஸ்திரீகளுக்கு 9 விதங்களுடைய தமிழ் புடவை கட்டிக்கிறது அலர்ஜி மாதிரி. குடுமி வச்சவன கல்யாணம் நாங்களாம் குடும்பிச்சு கல்யாணம் பண்ணி தான் இருக்கோம், புள்ள பேரம் பேசி எல்லாம் எடுத்தாச்சு. எவ்வளவு ஏமாந்து போய் மாட்டி விடுறான் எல்லாம் போட்டான். இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் வேற வருது பார்த்துட்டே இருக்கேன். எங்கேயோ எங்கேயோ சுத்தர் வேற வருது. சுவாமிஜி குருஜி மாதிரி இருக்கலாம் அக்னிஹோத்திரம் பண்ணும், அவருக்கு சுவாமி நமஸ்காரம் பண்றேன். கருணாக்னிஹோத்ரி மாசோபவாசி, மாசம் 1 மாசம் உபவாசம் இருக்கணும் அவசியம் இல்லை. ஏகாதசிக்கு ஏகாதசி உபவாசம், கஷ்டப்பட்ட ஏகாதசியா இருந்தாலும் வளர்பிறை சுக்கப்பட்ட ஏகாதசியா இருந்தாலும் பச்சை தீர்த்தம் பல்ல குத்தாத இருந்தான் அவனுக்கு சாமி நமஸ்காரம் உண்டு. அவனுக்கு மாசோபவாசி உண்டு. மாசோபவாசி எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயமா இருந்தாலும் எங்க ஆத்துக்காரருக்கு பசிக்கிட்டே ஏற்கட்டும் ஏன்னு போறாளே, அந்த மாதிரிதான் பதிவுரத அவளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேங்கிறேன் கிருஷ்ணன். பதிவிரதாச்சா பதியே தான் விரதம். இந்த மாதிரி அனந்த பத்மநாப சுவாமி தரிசனம் மாமா தரிசனம்னாலே பதிவிரதன்னா அவதான். இன்னொரு ஆண்களை கண்ணால கூட பார்த்தது இல்ல, அவதான் உண்மையான பதிவிரதம். ஆசோ பவாசீச்ச பதிவிரதாச்சா நாலு பேர் ஆயிட்டா. வேதாந்த விது வேதத்தை அத்தியனம் பண்ணியே ஆகணும், அதுக்காகத்தான் பிராமணன் பிறக்கிறான். பிராமண பிந்துக்கு ஒரு பிராமண குழந்தை புள்ள குழந்தை பிறந்துக்கும் தான் முதல்ல சொந்தப்படுறது யாரு அப்படின்னா 33 கோடி தேவதைகளும் சொந்தப்படுறாங்க. பிராமணன் பிறந்துட்டா அவன் யஜ்ஞம் பண்ணுவான், நமக்கு ஆயுர்வாகம் உண்டு. இந்திர சோமம் பிபது க்ஷேமோ அஸ்துனா, ஏன்னா இந்திரன் பட்னி, இந்திரனுக்கு சோமனதையை புழிஞ்சு கொடுக்கிறவன் பிராமணன். சோமயாகம் சோம லத்தையின் ஒரு கொடி, அதை மந்திரத்தோட கொண்டு வந்து அதை இடிச்சு அதை இந்திரனுக்கு கவிர்பாகமாக கொடுக்கும். அதில் அவனுக்கு ரொம்ப டேஸ்ட். அவங்கெல்லாம் அப்படி வெங்காயம் அந்த பூண்டுகள்லாம் ரசம் வச்சு குடிக்கிறாங்க, அது மாதிரி அவனுக்கு அதில் டேஸ்ட். இல்லைக்கா பாதாம் அல்வா, பாதாம் பருப்பு அல்வா பண்ணி போடுறாருக்கல ஸ்வீட்டில், அதை மாதிரி இந்திரனுக்கு சோம ரசத்துல ரொம்ப சோமம் பிபது. அவன் இந்திரன் நிறைய சோமபானம் பண்ணட்டும், அதனால என்ன பிரயோஜனம், க்ஷேமோ அஸ்துனா எங்களுக்கெல்லாம் க்ஷேமத்தை உண்டாக்குறோம் அப்படின்னு பிரார்த்தனை. நாங்கள் ஒரு ஆயுஷ்யத்துக்கு போனாலும் இந்த எஜமான நோட்டு செலுத்துக்கோம். அது மாதிரி யாகம் பண்றதுக்காகவே பிராமணம் பண்ணலாம், சந்தியாக மந்திரிக்கே லாட்ரி யாரு தந்தி பண்றாங்க. பிராமணன் லைசன்ஸ் புனல் மாத்திரம் இருந்தா போறாது. சந்தியாவந்தனம் மாத்தியானிகம் சாயம், அதுக்காகத்தான் 3 காலம் ஸ்நானம் பண்ணணும்னு சுவாமிக்கு சொன்னேன். 3 காலம் திரிகால ஸ்நாகி, திரிகால அனுஷ்டானம், அவன் தான் பிராமணன். கர்மடா ஜாஜதே திஜா, பிறந்ததுனால பிராமணன் இல்ல, பிராமண சம்பந்தம் இருக்கு அவ்வளவுதான். அவனுக்கு திஜன்னு பேர். 2 தடவை பிறக்கிறான், அம்மாவுடைய கர்ப்பத்துல இருந்து 1 தடவை பிறக்கிறான். ஊழல் போட வரைக்கும் அவன் வந்தான்னா சகுன தடையில் அப்படிலாம் சகுனம் பாக்குறதுன்னு ஒண்ணு இப்போ ஒன்றும் கிடையாது. இது தாப்புல அவன் பூணல் போட்ட பிரம்மச்சாரி வந்துடானா ஒத்த பிராமணன் வரான்டா போகாது, அப்பதான் பிராமணன் ஆகும். திஜஹா திஜசிரேஷ்டம் விப்ரஹா, வேதாத்தியனம் பண்ணினா விப்ரம். வேதாத்தியனம் பண்ணினா மாத்திரம் போதாது, அதுல உண்டான கர்மானுஷ்டானங்களை அவ்வளவும் பண்ணணும். பாத்ரூம் கதவு தப்பா போட்டு வஸ்திரம் இல்லாத ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்லிட்டு. ஏன் பண்ணினா என்ன, இந்த கால குழந்தைகள்லாம் எல்லாத்துக்கும் காரணம் கேட்கறது. வஸ்திரம் இல்லாத நான் ஃப்ரீயா பண்றேன், பண்ணினா என்னன்னா அதுல ரகசியமா அக்னி இருக்குடா. அந்த தீர்த்தத்துல ஜலத்திலிருந்து தானே கரண்ட் எடுக்கிறான், அப்படி சொன்னாதான் நமக்கு புரியும். அக்னி எங்க இருக்கு, ஜலத்துக்குள்ள இருக்கு, அது ரகசியமா இருக்கான். பாக்குறது என்னமோ குழுகுழுன்னு இருக்குன்னு நினைக்காத, அது உழுக்குள்ள அக்னி இருக்கு. நீ வஸ்திரம் இல்லாத ஜலத்தை மேல விட்டுன்றேன்னா அந்த அக்னி உன்னை தெளிச்சிடும். ஏதாய அந்த அக்னி உன்னை தெளிக்கப்படாதோ, அதுக்காகத்தான் வஸ்திரத்தோட சனம் பண்ணலாம். பொன்னாட்டிகளோ புருஷர்களோ இப்ப யாரு இவ்வளோ வந்து பாத்துட்டு இருக்க போறா, கதவை தாப்பா போட்டுட்டோம், கொக்கி போட்டுட்டோம், 2-3 இது இருக்கு, நாம எப்படி வேணா குடிக்கலாமே. எல்லா தேவதைகளும் பார்த்துருக்கு, நமக்கு தெரியாத வருண்னே ஒரு புருஷன் தானே. போதாயன மாறி சொல்ற, என்னதான் நீ பார்க்கலாம், போனா போறது சூரியன் பசியமாம் செய்வ. வேற இன்னொத்தம்பா கூட சூரியன் புருஷன் தான், ஐயோ சூரியன் புருஷன் ஆச்சு பாக்குறானே. நீ எங்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணாத, சூரியன் உன்னை பார்க்கலாம், சந்திரன் உன்னை பார்க்கலாம், வருணன் புருஷன் வருணன் உன்னை தொடலாம். வருண் புரலன்னா பிடிக்காதே இருந்தானா நாராத, அதனால வருணன் உன்னை தொடலாம். மாஞ்சை பஸ்ய சூரியஞ்சா வாஜுரா பஸ்ட நாபரா, வாஜு பகவான் காத்து உன் மேல அடிக்கலாம். அஜிஜோ பரபுருஷன் உன் வாஜு மேல காத்து அடிச்சுட்டான், நீங்கிட்ட வந்து நீ ரிப்போர்ட் பண்ணாதே. இன்னொரு உன்னை பார்க்கலாம், இன்னொரு தொடலாம் அப்படின்னு போதாயன மகரிஷி நீங்க உடன்படிக்க பண்ற. எப்படி வேதாந்தவி சந்திரதரிசி சதாபிஷேகம் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிராமணனை பகவான் கிருஷ்ணன் வந்து நமஸ்காரம் பண்றான். நித்யானதாதா சருணாக்னிஹோத்ரி மாசோபவாசீச்ச பதிவிரதாச வேதாந்தவி சந்திரதகத்ரதர்ஷி ஆறுபேரட்டா ஷட்பந்தனியா மம தேவதாஜாக ஆறு பேரே எனக்கு தெய்வங்கள்னு சொன்னேதான் கிருஷ்ணன் ருக்மிணிகிட்டத. பொய் இல்லை, நிஜம். இந்த விஷயத்துல அவர் நிஜத்தை சொன்னார். அப்படி கிருஷ்ணனுடைய மாத்தியம் இதெல்லாம் இந்த கதை கேட்கிறவாளுக்கெல்லாம் சதாபிஷேகம் வரணும். தம்பதிகளா இருந்து சதாபிஷேகம் பண்ணிக்கிறது பெரிய பாக்கியம். பிறக்கப்படாது, பிறந்தா சாகக்கூடாது, அது நடக்காத காரியம். ஏண்டா நீ பிராமணா பிறந்திருக்க அப்படின்னா இனிமேல் பிறக்காத இருக்கிறதுக்காக இப்ப பிறந்திருக்கு. அதான் எனக்கு பார்ப்பான்னு பேர் எல்லாரும் வையலாம். டீக்காதாரங்கள்லாம் நீங்க தலை கொடுத்து அடைஞ்சது டீக்கே ராமசாமி நாடார் நாயக்கர். ஈரோட்டில் சிவங்கோயில் கட்டி வச்சிருக்கான் ஈரோட்டுக்கு பேருங்க ஒரு வேத பாராயணம். பெரியார் தர்மம் நெத்தியும் சுவாமிக்கு எங்க அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பெரியார் என்ன மாதிரி பண்டிகைன்னா அது பொழப்பு சார். இது ஆத்மார்த்தம். கடவுள் இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்லுது பொழப்பு. அப்படி சொன்னாலும் அவனுக்கு ஆச்சு. இப்ப அதெல்லாம் தலை எங்க இருக்குன்னே தெரியல. இப்ப எவ்வளவோ என்ன கும்பகர்ணன் ராவணனுக்கெல்லாம் சமானமா இருந்து கட்டப்பட்டவாள்லாம் மகரிஷிகள். வாதாசி பரலாசியா இருந்தா ஜீவனோட இருந்தா இந்த மாம்சத்து எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு திரும்பணும் ராட்சசம்லாம். அப்போ அவளுக்கு உயிர் இருந்தது. அப்போ நாராயணா நாராயணா நாராயணான்னு ஜபம் பண்ணி இருந்தா. நீ காதுல கேட்டது ராமனுக்கு எப்படி அவ ஜபம் பண்ணினா அப்ப உயிர் நின்றுதுன்னாக்க அஸ்திகத பிராணா எலும்புக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்புல பிராணம் இருக்குமா. இப்ப நமக்கெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா அன்னமய பிராணா. ஒருவேளை சாப்பிடலன்னா பிராணம் போடும். அத மாதிரி மகரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிருக்கா பகவான் அடையிறதுக்காக. பகவான் அவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு அடைய வேண்டாம். ஒரு தடவை ராமா அல்லது சிவா ரெண்டே அச்சரம்தான். ரொம்ப நீட்டி வச்சுக்கலாவா கூப்பிட முடியாது குழந்தைகளுக்கு. அவள் வாயங்கி நிற்கும். அப்படின்னு ஒரு தடவை ஏதோ ஒண்ணு ரெண்டு எழுத்து சொன்னா போடுவான். ஒரு தடவை சொன்னா போடுவான். பல தடவை சொல்ல வேண்டாமா. என்னுடைய பாபங்கள் அவ்வளவும் சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாம் பறந்து விடும். அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தம் சித்தாந்தம் பண்ணினதா கோதேந்திர சுவாமி கோவிந்தபுரத்துல காவேரிக்கு என்ன அவ்வளவு மேல காவேரியை பத்தி சொன்ன மாசம் திருட்டு நெருக்கணும். மாமிக்கு டைம் ஆயிட போறது. அதனால காவேரிக்கு மாத்திரம் என்ன அவ்வளவு மையமே அப்படின்னா திரிதாத்திரம் ஜான்னவி தீரே காஞ்சிக்கு போனேன்னா மூணு நாளாவது அட்லீஸ்ட் தங்கியிருக்கணும். ஸ்ரீராத்திரம் ஜான்னவி தீரே பிருந்தாவனம் போன யமுனக்கரையில அஞ்சு நாள் தங்கிக்கணும் தங்கியிருக்கணும். அப்பதான் பாப்பம் போகணும். பஞ்சராத்திரம் யாமுனு மாதவரத்துக்கு வந்தேல் கும்பகோணம் வந்தேல் காவேரிய பார்த்தேன்னாக்க ஒரு நாள் கூட நீங்க தக வேண்டாமா. சத்ய புனாது காவேரி சத்யா அந்த கணத்திலேயே சத்ய புனாது பரிசுத்தி ஆகிடுறான். காவேரி தோஜமாசித்த வாதோ எத்திர பிரவர்த்ததே தத்வாரி சீதவாதைஷ்ட பிருத்வா முக்தியும் பிரயாந்தி. அந்த ஜலம் கூட உங்க மேல பண்ணவான் காவேரியில இறங்கி ஸ்நானம் பண்ண வேண்டாம். காவேரியில அடித்த காத்து உங்க மேல காத்து மட்டாலே போருமா. காவேரி தோஜமாசித்த வாதா எத்திர பிரவர்த்ததே தத்வாரி சீதவாதைஷ்ட பிருத்வா முக்தியும் பிரயாந்தி. அவனுக்கு நேரமோ உடனே போடுவோம்னு அர்த்தம் இல்லை. எத்தனை நாள் புலோகத்தில் இருக்கணுமோ லலாட லிகிதா ரேகா பரிமாற்றம் நசக்கிறது. அப்புறம் அவர் மாற்றி சொன்னான் சொப்பன சாஸ்திரத்தை பற்றி சொன்னாலே மூணு சொன்னாலே ராத்திரி அந்த மாமி என்ன எல்லாரையும் நம்ம ஆரம்பிச்சு விட்டுருவோம். பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்குறோம். அப்ப சொப்னம் வரது இருக்கே இகலோகத்துல நாம என்னென்ன சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் காணும். 12 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் 2 மணி வரைக்கும் காணக்கூடிய சப்னம் இருக்கே, பூர்வ ஜென்மாவில நாம பண்ணின பாப புண்ணியங்கள், பூர்வ ஜென்மாவில யாருக்கு பிறந்திருந்தோமோ, யார் வாயில மண்ணள்ளி போட்டோமோ, எவ்வளவு பாபம் பண்ணினோமோ, எவ்வளவு புண்ணியம் பண்ணினோமோ, அவ்வளவும் காணும். அதான் நம்ம டயத்தை பார்த்துனா அலாரம் சென்று ஏன்னு பார்த்தா குரு என்ன அப்படி இருந்தோம் கண்டுபிடிக்க முடியும். சொப்னம்லாம் நிஜமா தானே இருக்கு, இதுவே சொப்ன வாழ்க்கை தானே. என் பொண்ணு, என் புள்ள, சொத்து, சுதந்திரம், வீடு, வாசல், பங்களா, காரு, எல்லாம் நிஜம் நினைச்சுட்டு இருக்கோம். எவ்வளவு பொய், எல்லாம் ஒரு நாளைக்கு மறைஞ்சிட போறது, அல்லது நாம அதை விட்டுட்டு விட போறோம், இல்லட்டா நம்மளா அதை விட்டுட்டு விட போறோம், அதுவா விடணும் இல்லட்டா நாமளா விடணும். இது 12 to 2 வரைக்கும் காணக்கூடிய சொப்னம், 2.5 to 4 வரைக்கும் காணக்கூடிய சொப்னம், வரப்போற சொப்னம் அடுத்த ஜென்மா என்ன, அதான் படிக்காலம் சொப்னம் படிக்குங்கிற. இந்த 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ள காணுற சொப்னம் தான் படிக்கும். படியாமிற சொப்னம் காணும், நல்ல சொப்னம் தான் காணும், ஐயோ கெட்ட சொப்னமா கண்டிருக்கேனே படிச்சிருவோம் அப்படின்னு அப்பெல்லாம் சொல்லுவா. அதெல்லாம் ஒன்றும் சொல்றதே கிடையாது, சொப்னமும் காண்றது இல்லை, கண்டாலும் மறந்து போயிடுறது, என்ன சொப்னம் கண்டோங்கிற ஞாபகமும் கிடையாது. அப்படியெல்லாம் சொப்ன சாஸ்திரம் மாமிக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. கோபிகா ஜீவனஸ்மரணம்,
ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. உங்களுக்கு காவேரிய புரியலக்க, நான் அந்த பாடு பட்டேன், ஒரு சோகத்தை முடிச்சுட்டேன். காவேரி புரியும் காத்து பட்டாலே, காவேரி ஆத்தங்கரையில் இருக்கிறவா காவேரியை விட்டு கொடுக்கவே மாட்டான். இதே ஒன்றுதான் பாக்கியம், ஒரு பக்கம் பக்தி தர்மம், இன்னொரு பக்கம் சாஸ்திரம். என்ன சாஸ்திரம் தெரிஞ்சவாறு ரொம்ப துல்லபம், சொல்றவா அதோட துல்லபம், அதையும் புரியும்படியா சொல்றது அதோட துல்லபம்,
கேட்கறவா துல்லபம், பொறுமையா கேட்கறவன்.
இந்த சாஸ்திரம் ஞாபகம் வச்சுக்கும்படியா சொல்றாரு. இன்னைக்கு ஆயுதமா நமஸ்காரம் என்ன சொன்னதெல்லாம் ரொம்ப பெரிய சாஸ்திரம், அதாவது ரொம்ப கிளாஸ் வே ஆஃப் லிவிங் அவ்வளவுதான் சொல்றேன். சொல்றதுக்குமே இன்னைக்கு தெரியறதே கஷ்டம், அதாவது தெரியாத இன்னைக்குலாம் உண்டு, நிறைய கணப்பாத்திரம் நான் பார்த்துருக்கேன், நிறைய வேதாத்தியாயனம் பண்ணவாலும் பார்த்துருக்கேன், ஆனா சாரம் கிரகிக்காம வெறும் சங்கல்பம் மாத்திரமா சொல்றதுக்கு வச்சிருப்பாலும் நிறைய பேர் பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப துர்லபம், விஷயம் தெரிஞ்சதா ரொம்ப துர்லபம். அந்த மாதிரி சுவாமி நம்ம கிடைச்சிருக்கா,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.